எங்களுடைய வெளியேற பெற்ற நண்பர்களுக்கு இன்றிரவு மீண்டுமாய் சபையில் வந்தமைக்காக நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். சற்று வெறுவெறுப்பாய் இருக்கிறது, ஆகவே எவ்வளவு சீக்கிரமாய் முடிக்கக்கூடுமோ அவ்வளவு சீக்கிரமாய் முடிக்க பிரயாசிப்போம். நேரடியாக செய்திக்கு போவோம். முதலாவதாக கூற வேண்டிய சில அறிவிப்புகள் உண்டு. ஒரு விசேஷ ஜெப விண்ணப்பம், எனக்கு ஒரு கடிதம் வந்திருக்கிறது, அதை அங்கே கொடுத்துள்ளேன். அந்த கடிதத்தில் மூளையில் ஒரு கட்டி இருப்பதாக உணர்கின்ற ஒரு சகோதரிக்காக ஜெபிக்க வேண்டும் என்று. லூயிவில் இருந்தும் இன்னொரு கடிதம் வந்திருக்கிறது. இன்னொரு கடிதம் ஊழியக்காரனுடைய சகோதரிடமிருந்து வந்துள்ளது. அவருடைய தகப்பனாருக்கு இருதய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று. இன்றைக்கு உலகத்தில் அநேக வியாதிகள் இருக்கிறார்கள். அநேகர் ஜெபத்திற்காக உள்ளே வருகிறார்கள். தேவன் உதவி செய்வார் என்று நாங்கள் நிச்சயமாக அவர்களுக்காக எங்கள் முழு இருதயத்தோடு ஜெபிக்கிறோம். வழக்கமாக என்னுடைய ஊழியத்தில் 95% எப்பொழுதும் வியாதிகளுக்காகவே ஜெபிப்பதே ஆகும். உங்களுக்கு புரிகின்றதா? ஆனால் எனக்கு ஒரு நோக்கம் உண்டு. நான் இன்னமும் வியாதிக்காக ஜெபிக்கிறேன். அதை நினைவில் வையுங்கள். அது அப்படி அதனோடு தொடர்ந்து ஓடுகிறது. ஆனால் நம்மால் மட்டும் சபையை பொருத்தப்பட்ட அதன் ஸ்தானத்தில் வைத்து அதை ஒழுங்குபடுத்தி வைத்துவிடக் கூடுமானால் நாம் நம்முடைய வேலையில் இறங்கலாம். உங்களுக்கு புரிகிறதா? ஒரு ஒழுங்கிற்குள் கொண்டு வர வேண்டும். எல்லாவற்றையும் ஒன்றாக கூட்ட வேண்டும். சில நிமிடங்களுக்கு முன்பு ஏதோ காரியம் என் இருதயத்தை தொட்டது. அதாவது அது ஒரு வயதான சிறிய வீரனின் கால்கள் ஒன்று ஏறக்குறைய முழுவதுமாக துண்டிக்கப்பட்டவன். இப்பொழுது நான் கூறுகின்றது கேட்கத்தக்கதாக அவரின் இல்லை, உண்மையாகவே ஒரு இளவரசன் போன்றவன். அவருடைய பெயர் ராய் ராபர்ட்சன் ஆகும். அவர் நம்முடைய சபையின் தர்மகர்த்தாக்களில் ஒருவர். ஒரு அருமையான நல்ல கிறிஸ்தவ மனிதன். அவர் அதோ அங்கே உட்கார்ந்து கொண்டு சகோதரன் பிரண்ணாம் ஜனாதிபதியை மறந்துவிட வேண்டாம் என்கிறார். அவர் ஆகாய விமானத்தை விட்டு கீழே இறங்கி வருவதை டெலிவிஷனில் பார்த்த போது மிகவும் வருந்தினேன். அவர் ஆகாய விமானத்தை விட்டு கீழே இறங்கினார். அவருடைய கண்ணங்களில் கண்ணீர் வடிய அவருடைய வாய் ஒரு பக்கமாய் கோணிற்று என்று அவர் கூறினார். உங்களுக்கு தெரியுமா, அவர் சகோதரன் ராய் இன்னும் மற்றவருடனும் போர்க்களத்தின் கூடவே இருந்தவர். அரசியலில் உங்களுக்கு அவருடன் வேறுபாடு இருந்தாலும் அதனால் ஒன்றுமில்லை. அவர் இன்னமும் நம்முடைய ஜனாதிபதியாய் தான் இருக்கிறார். ஆமையா, என்னை பொறுத்த மட்டில் நான் டெமோக்ராட் அல்ல, நான் ரிபப்ளிகனும் அல்ல, நான் ஒரு கிறிஸ்தவன். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஜனாதிபதி ட்வைட் ஈசன்ஹவர் மேல் எனக்கு ஒரு பெரிய பாராட்டுதல் உண்டு. ஆமையா, என்னுடைய கருத்தின்படி அவர் மகத்தான மனிதர்களில் ஒருவர் ஆவார். அவர் ஜனாதிபதிக்காக மீண்டும் போட்டியிட்டு நான் ஓட்டு போடுவதாக இருந்தால் நான் அவருக்கு தான் மறுபடியும் ஓட்டு அளிப்பேன். சரி, அவருக்கு 100 வயது ஆகிவிட்டு இருந்தாலும் அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. நான் இன்னமும் அவருக்கே ஓட்டை அளிப்பேன், ஏனென்றால் எனக்கு அவரை பிடிக்கும்.
Let's remember him in our prayers.
எனவே நாம் இன்றிரவு அவரை நம்முடைய ஜெபத்தில் நினைவு கூறுவோம்.
JT,
நீங்களும் சகோதரன் வில்லாடும் இந்த வாரம் நடத்தின அருமையான கூட்டத்தை நான் பாராட்டுகிறேன். நான் ஒரு கால் வெளியே இருந்து நேராக உள்ளே வந்தாலும் நீங்கள் யாவரும் பரவாயில்லை சகோதரன், உங்களுக்கு தெரியும் இன்னார் இன்னார் என்று கூறியிருப்பீர்கள். ஆனால் வெளியே நின்று கொண்டு சொல்லுவதை கேட்பதே மேல். நீங்கள் அவர் நினைத்ததில்லையா? சரி, அவ்வளவு அருமையாயிருந்தது. சில சபைகளில் இருந்து வாய்ப்புகள் வந்துள்ளது. நீங்கள் போதகராக போக ஆயத்தமாயிருந்தால் உங்களில் யார் வேண்டுமானாலும் போகலாம். உங்களுக்கு பயிற்சி இருக்குமானால் போகலாம். அது உங்கள் யாவருக்கும் உண்டு என்று நம்புகிறேன். எல்லாரும் பொருத்தப்பட்டிருக்கிறீர்கள். ஓரேகானில் ஒன்றும் இன்னும் சில கலிபோர்னியாவிலும் வாஷிங்டனிலும் அரிசோனாவிலும் வித்தியாசமான இடங்களிலும் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு சபையோ அல்லது வேறு ஏதாவதையோ பொறுப்பேற்றுக் கொள்ள விரும்பினால், ஏன் துவங்குவதற்கு சரியாக வேண்டுமானால் இங்கே ஒரு நல்ல இடம் இருக்கிறது. ஆத்துமாக்கள் எல்லா இடங்களிலும் இருந்து முறையிடுகின்றனர். சிவப்பிந்தியர்கள் இருக்கும் இடங்களிலும் கூட எங்கே வேண்டுமானாலும் போகலாம். உங்கள் விருப்பத்தை எங்களுக்கு தெரிவியுங்கள். ஏனென்றால் பையன்களாகி நீங்கள் இங்கேயே அழிந்து இருக்கிறீர்கள், அது உண்மை. அவர்கள் அந்த ஊழியத்தை செய்வதை நான் காண விரும்புகிறேன். அந்த தெருக்கோடியில் அங்கே சகோதரன் ரெடல் இருக்கிறார். இன்னும் சில நாட்களில் அங்கே போய் அவருடன் கூட்டங்கள் நடத்தப் போகிறேன். எழுப்புதல் கூட்டங்கள் நடத்தப் போகிறோம் இல்லையா சகோதரன் ரெடல்? எனக்கு ஞாபகம் இருக்கிறது, அந்த சிறுவனை எல்லா இடத்திலும் பலவந்தம் பண்ணி அவனை பேசும்படியாக முயற்சித்தேன். அவன் அவ்வளவு பின்தங்குபவன், என்னால் பேச முடியாது என்று கூறுவான். அவன் பிரசங்கிப்பதை நீங்கள் அவசியம் கேட்க வேண்டும். ஆம், புரிகின்றதா? பரிசுத்த ஆவியானவர் உன்னை ஆண்டு கொண்டு எடுத்து உபயோகிக்கும்படியாய் உங்களை நீங்கள் அனுமதிக்குமட்டாய் உங்களால் என்ன செய்ய முடியும் என்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடியாது, அது உண்மை. உட்டிகாவில் இருந்து சகோதரன் கிரஹாம் ஸ்வெல்லிங்கும் அங்கே கீழே சகோதரன் ஜூனியர் ஜாக்சனும் இருக்கிறார்கள். அவர்கள் யாவரையும் நம்முடைய சகோதர சபைகளாக நாம் கருதுகிறோம். நாம் எல்லோரும் ஒன்றாய் இருக்கிறோம். நம்முடைய உபதேசத்தில் நமக்கு வேறுபாடுகள் ஒன்றும் இல்லை. நம்முடைய நம்பிக்கைகள், நோக்கங்கள், உபதேசங்கள் எல்லாம் ஒன்றுதான். நாம் இணைந்து நிற்கிறோம். எல்லா காரியங்களும் ஒன்றாய் சேர்ந்திருக்கிறது. நாம் எல்லோரும் ஒரு சபையாயிருக்கிறோம். அவைகள் எல்லா இடங்களிலும் சிதறி இருக்க வேண்டும் என்று நாம் நிச்சயமாய் விரும்புகிறோம். நமக்கு சில ஆப்பிரிக்காவிலும் சில இந்தியாவிலும் தேசத்தை சுற்றிலுமாயிருக்கிறது. அங்கேதான் அவைகள் இருந்து கொண்டு செய்தியை பரப்பிக் கொண்டு இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். சகோதரன் ஜேடி பார்னல், சகோதரன் வில்லாட், இன்னும் மற்றவர்களை போன்று இந்த வாலிப பிள்ளைகள் வந்து கொண்டிருக்கிறதை நான் காண்கிறேன். இப்படியாய் வாலிப பிள்ளைகள் எழும்பி வந்து கொண்டிருக்கும் போது எனக்கு வயதாகிக் கொண்டே போகிறது. நாளை என்று ஒன்று இருக்குமானால் அவர்கள் நாளைய மனிதராய் இருப்பார்கள். இந்த செய்தியானது மறித்து போக கூடாது என நான் விரும்புகிறேன். அதனால் மறிக்க முடியாது, அது தொடர்ந்து ஜீவித்துக் கொண்டே போக வேண்டும். அதை தொடர்ச்சியாய் கொண்டு போவதற்கு நமக்கு நீண்டதொரு காலம் இல்லை என்று நான் நம்புகிறேன். மறிக்கப் போகிறது என்று அவர்கள் சொன்ன அந்த சிறு குழந்தையை அந்த நாள் முழுவதுமாக சபையில் வைத்துக் கொண்டிருந்ததை நான் காண்கிறேன். அது மிகவும் அருமையானது சகோதரி. அதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் கிருபையுள்ளவரும் இரக்கத்தால்
நிறைந்தவருமாயிருக்கிறார்.
உங்களுக்கு சொல்லப்பட்டவைகளை தொடர்ந்து விசுவாசியுங்கள், எல்லாம் சரியாகிவிடும். உபதேசிக்கின்றவைகளில் நீங்கள் அனுபவிக்கிறீர்களா? உங்களுக்கு உபதேசங்களில் பிரியம் உண்டா? அது உண்மையாகவே நமக்கு நன்மையை தருகிறது என்று நான் நினைக்கிறேன். வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிப்பது, தரிசனங்கள், தெய்வீக சுகம் இவைகள் இருந்து அது நமக்கு ஒரு சிறிய ஓய்வை அளிக்கிறது. ஆனால் இன்றிரவு நிச்சயமாக கூட்டத்துக்கு பிறகு மறுபடியும் வியாதியஸ்தர்களுக்காய் ஜெபம் செய்வோம். அதை எப்பொழுதும் செய்ய விரும்புகிறோம். எந்த நேரத்திலும் யாருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கவும் நாம் விரும்புகிறோம். மின்சார கம்பிகள் போகும் வழியாய் நான் வேலைக்கு நடந்து போவது எத்தனை பேருக்கு நினைவிருக்கிறது? அநேக முறை அவ்வழியாய் நெடுக நடந்து போயிருக்கிறேன். சில நேரங்களில் வனாந்திரத்தினூடாக ஒரு நாளில் 30 மைல் தூரம் நடக்க வேண்டியிருக்கும். எனக்கு அந்த கம்பிகள் போகும் வழியாய் 280 மைல்கள் நான் நடக்க வேண்டிய தூரம். அப்படி போகும் போது என்னுடைய ஷர்ட்டை கழற்றி கையில் பிடித்தவாறு களைத்து போய் காடுகளினூடாகவும் பச்சை பயிர் வயல்களினூடாகவும் கடந்து போவேன். வழியில் வயதான சில குடியானவர்களை கண்டு அங்கே அவர்களிடத்து மரத்தின் கீழ் உட்கார்ந்து கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலான ஞானஸ்தானத்தை குறித்து பேசுவேன். ஓ, ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று நான் எப்பொழுதுமே விரும்புவேன் என்று அவர் கூறுவார். நான் கூறுவேன், கோடைக்கு போக தூரம் ஒன்றும் இல்லையே என்று. நான் எத்தனையோ பேரை அதோ இருக்கின்றது அங்கே கொண்டு போய் அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தை நான் ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறேன். இந்த மின்சார கம்பி போகும் வழியாய் எவ்வளவு கஷ்டத்தோடு போக முடியுமோ அவ்வளவாய் நான் கொண்டு போவேன். அது உண்மை. அநேக முறைகளில் என்னுடைய வேலைக்கு போகும் ஆடைகளோட ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறேன். ஒரு சமயம் மின்சார கம்பத்தின் உச்சியிலிருந்து இறங்கி வந்து அப்படியே போய் ஞானஸ்தானம் கொடுத்துள்ளேன். நான் லைன்மேனாக வேலை செய்தேன், எனவே கம்பங்கள் எல்லாம் ஏறுவேன். ஒரு சமயம் கம்பத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டே இயேசுவை பற்றி இன்னொருவரிடம் பேசிக் கொண்டிருந்தேன். அவன், பில்லி, இந்நாட்களில் ஒன்றில் நான் உன்னுடைய சபைக்கு வந்து ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்வேன் என்று கூறுவான். நான் அவனிடம், நீ ஏன் அது மட்டும் காத்திருக்க வேண்டும், நாம் இப்பொழுது ஆற்றிற்கு பக்கமாகத்தான் இருக்கின்றோம், அங்கே நிறைய தண்ணீர் இருக்கிறது என்பேன். அவர்களை அப்பொழுதே பிடித்துக் கொள்ள வேண்டும். அது சரி, அதுதான் சமயம். அந்த மந்திரி பிலிப்பிடத்தில், இதோ தண்ணீர் இருக்கிறது, ஞானஸ்தானம் பெறுவதற்கு தடை என்ன என்று கேட்டான். அது சரியா? தடை ஒன்றுமில்லை, நீ ஆயத்தமாக இருந்தால் அதுதான் தக்க சமயம். அதற்கிடையே ஏதாவது நுழைந்துவிட பிசாசிற்கு தருணத்தை கொடுக்காதே. இன்றைக்கு உன்னால் செய்யக்கூடிய காரியங்களை நாளைக்கு என்று தள்ளி போடாதே. நாளை என்பது ஒரு கால் உனக்கு வராமலேயே போகலாம். எனக்கு நினைவிருக்கிறது, ஒரு சமயம் நான் அவரிடம் செய்து காரியத்தை கற்றுக்கொண்டேன். எனக்கு அது ஒரு பாடத்தை கற்பித்தது. ஒரு நாள் நான் செய்திருக்க வேண்டிய காரியத்தை தள்ளி போட்டு அடுத்த நாள் வந்தபோது அது அதிக காலம் கடந்ததாக போயிற்று. இவ்வளவு நேரம் உங்கள் யாவரையும் இருக்க வைப்பதை நான் உண்மையாகவே விரும்பவில்லை. ஆனால் நான் அப்படியே அதில் மூழ்கி சிக்கிக் கொள்ளுகிறேன். ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. அவ்வளவு அருமையான ஒரு உணர்வுக்குள்ளாகி நான் என்னையே மறந்து விடுகிறேன். அவ்வளவு அருமையான உணர்வுக்குள்ளாகுகிறேன். வார்த்தையை நாம் அணுகுவதற்கு முன்னர் நாம் ஜெபத்திற்காக தலைகளை வணங்குவோம். எங்கள் பரலோக பிதாவே, ஜீவிக்கின்ற தேவன் நீர்தான், என்றென்றைக்குமாய் ஜீவனோடு இருக்கின்றீர். சற்று முன்பு அஸ்தமித்து போன அதே சூரியன் அது அஸ்தமிக்கும் போது தானியேல் அதே சூரியனை நோக்கி பார்த்தான். எரேமியா அதன் அஸ்தமிப்பை கண்டான். ஆதாம் அதன் அஸ்தமிப்பை கண்டான். இயேசுவும் அதன் அஸ்தமிப்பை கண்டார். அன்றைக்கு அவர்கள் ஜீவித்ததும் நடந்ததுமான அதே உலகம் தான் அது. நீர் இன்னமும் மாறாத அதே தேவனாயிருக்கிறீர். இன்றிரவு அநேக ஜெப விண்ணப்பங்கள் இருக்கின்றன. ஒரு மனிதனுக்கு மூலையில் கட்டி வந்துள்ளது. இன்னொரு சகோதரி தனக்கும் அவ்வாறே இருக்குமோ என்று பயப்படுகிறாள். கர்த்தாவே, எங்களுக்கு இருக்கின்ற ஒரே நம்பிக்கை நீர் மாத்திரமே. அந்த கட்டியானது புற்றுநோய் ஆகிவிட்டது, எனவே அதை தடுத்து நிறுத்த அங்கே ஒன்றுமே இல்லை. அது மருத்துவர்களின் சிகிச்சைக்கு அப்பாற்பட்டதாகிவிட்டது. ஆனால் இன்றிரவோ நாங்கள் எங்கள் சிறிய கமலை எடுத்துக்கொண்டு அந்த ஆட்டுக்குட்டியின் பின்னே சென்று அதை மீண்டும் பிதாவின் மந்தையில் கொண்டு வரும்படியாய் போகிறோம். அந்த சிங்கத்தை, அந்த கட்டியை, அந்த புற்று நோயை கொன்று அவர்களை பத்திரமாய் மந்தையில் கொண்டு வரும்படியாய் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் ஜெபங்களை அனுப்புகிறோம். தேவனே, நாங்கள் இன்றிரவு எங்களுடைய அருமையான ஜனாதிபதி சகோதரன் எங்களுடைய ட்வைட் ஐசன்ஹவரை நினைவு கூறுகிறோம். கர்த்தாவே, அவர் எங்கள் தேசத்தை வழிநடத்தி யுத்தத்துக்கு எங்களை கலக்காதபடியாக வைக்க அவர் முயற்சித்தார். எந்த விதத்திலாவது அவரால் முடிந்தவரை கூடுமானால் கொரியா யுத்தத்தை நிறுத்தி விடுவதாக வாக்களித்திருந்தார். அந்த தாய்மார்களுக்கு அவர்களுடைய பிள்ளைகளை போரிலிருந்து வீடு கொண்டு வருவேன் என்று அவர் வாக்களித்தார். ஆனால் அவர் சொன்னார், நான் அதை செய்வதென்றால் என்னால் அதை செய்ய முடியாது, என்னுடைய பிரயாசங்களை தான் எடுக்க முடியும், ஆனால் தேவனால் மட்டுமே அதை செய்ய முடியும் என்று. நீர் அவரோடு இருந்தீர் கர்த்தாவே, இப்பொழுது எல்லாம் ஒழுங்காக முடிந்துவிட்டது. அவர்களால் ஏன் அதை முதலிலேயே உணர முடியாமல் போயிற்று? தேவனே, நீர் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த தீரமான ஆத்துமாவை ஆசீர்வதியும் கர்த்தாவே. அடுத்ததாக எங்களுக்கு இருக்க வேண்டிய தலைவரை எங்களுக்காக நீர் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய முன் குறித்த சித்தம் செய்யப்படுவதாக கர்த்தாவே. இந்த தேசிய காரியத்தை தவிர இன்றிரவு எங்களுக்கு அதிக நாட்டமுள்ள இன்னொரு காரியம், அதாவது முடிவில்லாத என்றென்றைக்கும் உள்ள ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்து கொண்டிருக்கின்ற மகத்துவமும் மகிமையுமான ஒருவராகிய உம்முடைய குமாரனாகிய கர்த்தராகிய இயேசுவே அதுவாகும். அதன் பின்னர் அவர்கள் தங்கள் போராயுதங்களை ஒருத்தில் வைத்து விடுவார்கள். குழாய்கள் சத்தமிடும், இனி அங்கே யுத்தங்களே இராது. அவர்கள் திராட்சை தோட்டங்களை நாட்டி அதன் கனிகளை புசிப்பார்கள். அவர்கள் வீடுகளை கட்டி அதில் குடியிருப்பார்கள். அதற்கு பின்னர் எப்பொழுதுமே இனி தொல்லை இராது. வார்த்தையை அணுகிக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே எங்களை ஆசீர்வதியும். இந்த வேத பகுதியிலிருந்து நான் வார்த்தையை அணுகின்ற காரணத்தை நீர் அறிவீர். ஏனென்றால் அந்த விதமாக நான் அதை செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் என்று நான் உணர்கிறேன். அதுவே உம்முடைய தெய்வீக சித்தம் என்றும், அது உம்முடைய ஒழுங்கில் உள்ளது என்றும், ஜனங்கள் தங்களுடைய ஸ்தானத்தை கண்டுகொண்டவர்களாய் யுத்தத்தின் வேலைக்கு ஆயத்தமாய் இருக்கும்படி அது இன்றைய நாளின் ஒழுங்காய் இருக்கின்றது. நம்முடைய சகோதரன் சமீபத்தில் உம்மிடத்தில் ஏறெடுத்த அவருடைய விண்ணப்பத்தில், ஓ இவ்வளவு காலமாக நீர் எங்களுக்கு பயிற்சி அளித்தீர் கர்த்தாவே என்று கூறினது போன்று, இப்பொழுது கர்த்தாவே எங்களுடைய பதவிகளை எங்களுக்கு தாரும், நாங்கள் எங்கள் பிதாவுக்கு அடுத்த வேலைகளை நாங்கள் இருக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதில் தூக்கி எங்களை வையும். இதை நாங்கள் உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஆமேன். இன்று பிற்பகல் லூயிவில் பட்டணத்தில் உள்ள ஒரு பிரபல டாக்டருடைய நர்சுடன் பேசிக் கொண்டிருந்தது எனக்கு ஒரு அற்புதமான பிற்பகலாயிருந்தது. அவர்கள் கர்த்தருடைய மகிமையான காரியங்களை குறித்து கேள்விப்பட்டிருந்தனர். அவர்களுடைய தகப்பனாரும் ஒரு வைத்தியர். அவள் என் அறைக்குள் வந்து உட்கார்ந்து கொண்டு அந்த பிற்பகலின் பெரும் பகுதியை அங்கே கழித்தார். ஒரு அருமையான நபர், மிகவும் அழுத்தம் உள்ளவள், உங்களுக்கு தெரியும் ஒரு விதமான வைராக்கியம் உள்ளவள். அறைக்குள் வந்தபோது உண்மையான பிரஸ்பிடேரியனாக துவங்கினாள். ஆனால் வெளியே சென்ற போது அவள் கன்னங்களில் கண்ணீர் வடிய வெளியே சென்றார். ஓ தேவன், அவர்களுடைய ஜனங்களை எல்லா இடங்களிலும் வைத்திருக்கிறார். வைத்தியர்களுடைய அலுவலகங்களில் நர்சுகளுக்குள் வைத்திருக்கிறார். மார்டின்ஸ் இன்ஃபர்மரி ஆஸ்பத்திரியில் நான் பரிசுத்த ஆவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன் என்றும், இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறாளா என்று நான் கேட்காத ஒரு நர்ஸு கூட அங்கு இல்லை என்று நான் நம்புகிறேன். நான் தொடர்பு கொண்ட எந்த மருத்துவரிடமும் இதை கேட்க தவறியதில்லை. பாருங்கள், அதை குறித்து அவர்களுக்கு சொல்லுங்கள், சகோதரனே உங்களுக்கு இன்னும் அதிகம் நேரம் கிடையாது. இங்கே அது எவ்வளவு கடினமாக காணப்பட்டாலும் பரவாயில்லை. கடைசி மூச்சை நீ கடந்து அக்கறைக்கு போகும் வரைக்கும் காத்திரு, பின்னர் பாருங்கள், அப்பொழுது நீங்கள் நினைப்பீர்கள், அப்போதே அதை செய்யாமற் போனேமே என்று. அந்த நேரம் வரைக்கும் காத்திருக்காதே, இப்பொழுதே நாம் அதை செய்வோம். இதுதான் அதற்கான வேலை. ஓ, ஒருவேளை அவர்களுக்கு போகாமல் பேரங்களை காட்டலாம், ஆனால் வேண்டும் என்று அவர்களது செய்யவில்லை. உண்மையாகவே அவர்களதை வேண்டும் என்று செய்யவில்லை. அவர்கள் எல்லாம் சரிதான், ஆனால் அவர்கள் உண்மையில் அப்படியாய் வரும்போது நினைவில் வையுங்கள், அவர்கள் வேண்டுமென்றே அப்படி செய்கிறதில்லை. அவர்கள் அப்படி செய்ய வேண்டும் என்றும் செய்கிறதில்லை. ஒரு கால அவர்கள் ஏதோ அபிதமாய் போதிக்கப்பட்டிருக்கலாம், அவர்களோ அதை அப்படியே பற்றி பிடித்திருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய கருத்தை நீங்கள் காணலாம். அவர்களோடு வீண் தடபுடல் செய்ய வேண்டாம். ஒருவரிடமும் அபிதமாய் நடந்து கொள்ளாமல் இருங்கள். ஆனால் அதற்குள்ளாகவே அவர்களை நேசியுங்கள். பின்னர் அவர்களுக்காக ஜெபியுங்கள். நான் நினைக்கிறேன் நாம் 9 வசனத்துக்கு வந்துவிட்டோம் என்று. நிச்சயமா எனக்கு தெரியவில்லை. அது 3 அதிகாரத்துக்கு அதிக தூரத்தில் இருக்கிறது இல்லையா? ஓ, ஆனால் எனக்கு அது கண்மலையின் தேனாக உள்ளது. நமக்கு மறுபடியும் ஒரு நேற்றைய தொடர்ச்சி கிடைக்கும்படியாக இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நினைவிருக்கட்டும். இப்பொழுது சகோதரன் நேவில் நேரமாகின்றதை நான் கவனிக்கவில்லை என்றால் என்னுடைய கோட்டை சற்று லேசாக இடுங்கள். அப்பொழுதுதான் எனக்கு வியாஜத்திற்காக ஜெபிக்க முடியும். ஒவ்வொரு சிறு காரியத்திற்கும் நம்மால் முடிந்தால் ஜெபிக்க போகிறோம். இன்றிரவு பீடத்தை அழைப்பை கொடுக்க நான் விரும்புகிறேன். இதோடு நான் முடித்துக் கொண்டால் தான் என்னால் மீதியுள்ள வேதவாக்கியங்களை படிக்க முடியும். ஆனால் இதனுடைய நோக்கம் என்னவாய் இருக்கிறது என்றால், கிறிஸ்துவுக்குள் உங்கள் ஸ்தானத்தை கண்டு நீங்கள் ஏதோ இடறி போய் அதற்குள்ளாக வரவில்லை, அல்லது எங்கோ பெற்ற உங்களுடைய தகுதியின் காரணமாக வரவில்லை என்றும், ஆனால் தேவன் தாமே உங்களுக்காக என்ன செய்துள்ளாரோ அதனால் தான் உண்டானதாக இருக்கிறது என்பதை நீங்கள் காண வேண்டும் என்ற நோக்கம் தான் அது. நீங்கள் மிகவும் நல்லவர்களாக இருந்ததினால் உங்களை ஒரு இரவு ஒரு ஆலயத்துக்கு போக அங்கே ஒரு ஏழை சகோதரன் உங்களை பீடத்துக்கு வழிநடத்தினான் என்பதனால் அல்ல, காரியம் அதனால் அல்ல. அது தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாக உன்னை நித்திய ஜீவனுக்கு என்று முன்குறித்தார். அந்த நாளன்று நீங்கள் அங்கே போகும்போது 24 மூப்பர்களும் அவர்களுடைய கிரீடங்களை கழற்றி வைத்தார்கள் என்பதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. யாவரும் தங்கள் கிரீடங்களை கழற்றி வைத்து ஒவ்வொருவரும் முகங்குப்புற விழுந்தார்கள். அவர்கள் கூறத்தக்கதாக அங்கே ஒரு காரியமும் இல்லை. எந்த போதகருக்கும் எந்த மூப்பருக்கும் எவருக்கும் ஒரு காரியமும் சொல்வதற்கில்லை. எல்லா துதியும் ஆட்டுக்குட்டியானவருக்கே. அந்த நாளில் எல்லா காரியங்களையும் தேவன் அவருக்குள் கூட்டி சேர்ப்பார். ஓ, நம்மால் மட்டும் அவர் யாரென்றும் யாரை அவர்கள் சிலுவையில் அறிந்தார்கள் என்று மாத்திரம் அறியவும் அடையாளம் கண்டுகொள்ளவும் கூடுமானால் எப்படியாயிருக்கும்? நமக்கு ஒரு நேற்றிய தொடர்ச்சி கிடைக்கும்படியாக நாம் 8 வசனத்தில் இருந்து தொடங்குவோம். அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். அவருடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். அவருடைய சித்தத்தின் ரகசியங்கள், நாம் எவ்வளவாக அதை பற்றியே பேசினோம் என்பது நினைவிருக்கின்றதா? இன்று காலையில் எத்தனை பேர் இருந்தீர்கள்? நாங்கள் பார்க்கட்டும். அவருடைய சித்தத்தின் ரகசியம் என்பதில் நாம் எவ்வளவு நேரமாக அதையே தியானித்தோம்? அது ஒன்று ஒரு சிறிதான காரியம் அல்ல. அப்படியானால் அது ஒரு ரகசியமாயிருக்கிறது. தேவனுடைய சித்தம் ஒரு ரகசியமாயிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய ரகசியத்தை அவனுக்காகவும் அல்லது அவளுக்காகவும் தேடி கண்டுபிடிக்க வேண்டியவளாய் இருக்கிறார்கள். நாம் எப்படி அதை கண்டுபிடிக்க வேண்டும்? பவுல் அதை அறிந்தவனாயிருந்தான். நான் எந்த மனிதனுடனும் யோசனை பண்ணவில்லை, எந்த மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நாம் ஆலோசனை பண்ணவில்லை என்று பவுல் கூறுகிறான். அவன் எந்த பள்ளிக்கூடத்திற்கும் எந்த வேதாகம பள்ளிக்கு போகவில்லை. அவனுக்கு அவைகளுடன் எந்த தொடர்பும் கிடையாது. ஆனால் அது அவனுக்கு இயேசு கிறிஸ்துவினால் வெளிப்படுத்தப்பட்டது. அவர் அவனை தமஸ்கவுக்கு போகிற பாதையிலே வெளிச்சத்தை போன்ற அக்னி ஸ்தம்பத்திலே சந்தித்தார். அந்த அக்னி ஸ்தம்பம் அவனை அழைத்தது. அவன் அரேபியாவுக்கு போய் அங்கே 3 வருஷங்கள் தங்கியிருந்தான். ஓ சகோதரன், நீங்கள் அது கொஞ்சமான நேரம் என்று நீங்கள் யூகிக்க வேண்டாம். 3 வருடங்கள் பவுல் அங்கே அரேபியாவில் இருந்தான். ஒரு சிறிய வீட்டை அங்கே எங்கோ வாடகைக்கு எடுத்துக்கொண்டு அதில் அங்குமிங்குமாக நடந்து கொண்டிருந்தான். எல்லா சுருள்களும் பழமையானவை. அவர்களிடத்தில் புதிய புத்தக சுருள்கள் கிடையாது. அவைகளில் பெருவாரியானவைகள் பவுலினால் எழுதப்பட்டது. இந்த பழைய புத்தக சுருள்களில் இருந்து தேவன் எவ்வாறு துவக்கத்தில் நித்திய ஜீவனுக்கு என்று நம்மை முன்குறித்தார் என்றும், இப்படியாய் அவர் இயேசுவை அனுப்புவார் என்றும், அந்த பலியின் மூலமாக நம் யாவருக்கும் ஜீவ விருட்சத்திற்கு போகும் உரிமை உண்டாயிருக்கும் என்பதையும் பவுல் அறிந்து கொண்டான். எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக ஏற்கனவே ஆக்கியுள்ளார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை ஏற்கனவே மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பே ஸ்வீகார புத்திரராகும்படி தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். இப்பொழுதோ தேவ புத்திரர்கள் வெளிப்படும்படியாக சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. ஓ, பவுலுக்கு உண்மையாகவே அது ஒரு அற்புத நேரமாய் இருந்ததென்று நான் யூகிக்கிறேன். அவனோடு கூட அங்கே அப்பொழுது இருந்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உங்களுக்கு அந்த விருப்பம் இல்லையா? இப்பொழுது பவுல் கூறுகிறார், அவர் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார் என்று. எப்பொழுதாயிலும் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டு இதை துவக்குங்கள். அது எப்படி போகிறது என்று பாருங்கள். இன்று பிற்பகல் எனக்கோ அரை மணி நேரம் வேதத்தை தியானித்து இன்றைய வேத பாடத்தை குறித்து பார்க்க நேர்ந்தது. இல்லை, ஒரு கால் அதில் பாதி நேரம், அதாவது 15 நிமிடங்களாக இருக்கலாம். நான் வேதத்தினூடாக பார்த்துக் கொண்டே போய் ரகசியம் எவ்வளவு ரகசியமாக இருக்கிறது என்று நான் நினைத்தேன். வேத வாக்கியங்கள் அப்படியே என்னை பழைய ஏற்பாட்டிற்கு கொண்டு சென்று பின்னர் திரும்பவுமாக புதிய ஏற்பாட்டிற்கு கொண்டு வந்தது. எப்படியாய் அவைகள் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கின்றது? அவருடைய வருகையின் ரகசியம், அவருடைய சித்தத்தின் ரகசியம், நாம் ஒருமித்து வீட்டிருப்பதன் ரகசியம், இவைகளை பாருங்கள். நினைவிருக்கட்டும், எந்த வேதாகம பள்ளியிலும் இதை போதிக்கவே முடியாது. அது ஒரு ரகசியமாயிருக்கிறது. கல்வியினாலும் வேத சாஸ்திரத்தின் மூலமாயும் இதை உங்களால் அறிந்து கொள்ள முடியாது. இது உலக தோற்றம் முதற்கொண்டு மறைக்கப்பட்டிருந்த ஒரு ரகசியமாய் தேவ புத்திரர்கள் வெளிப்படும்படியாக காத்துக் கொண்டிருக்கிறது. தேவ புத்திரர்கள் வெளிப்படுவதற்கு இந்த காலத்தை தவிர வேறெந்த காலம் ஏற்ற காலமாக இருக்கும் என்று என் சகோதரனே, என் சகோதரியே எனக்கு கூறுங்கள். சர்வ சிருஷ்டியும் விடுதலை ஆகும்படியான நேரம் சரித்திரத்தில் வேறெந்த காலத்தில் உண்டாயிருக்கிறது. இயற்கை தானே ஏகமாய் தவித்து தேவ புத்திரர்கள் வெளிப்படுவதற்கான நேரத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறது. ஆவ நிவாரணம் உண்டாவதற்கு முன்னர், பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவதற்கு முன்னர், பழைய ஏற்பாட்டின் காலம் துவங்கி இது மட்டுமாக தேவ புத்திரர்கள் வெளிப்பட்டிருக்க முடியாது. இந்த நேரம் மட்டுமாய் அது காத்திருக்க வேண்டியதாயிருந்தது. இப்பொழுதோ எல்லா காரியங்களும் கொண்டு வரப்பட்டு வந்து கொண்டு ஒரு தலைக்கல்லிற்காக உருவாகி கொண்டு தேவ புத்திரர்கள் வெளிப்படுவதற்காக நடந்து கொண்டிருக்கிறது. தேவ ஆவியானவர் இவர்களுக்குள்ளாக அவ்வளவு பரிபூர்ணமாக வந்து இவர்களுடைய சத்தியருக்குரிய கிறிஸ்துவின் ஊழியத்தை போன்றிருக்கும் அளவிற்கு ஆகி அவரையும் சபையையும் அது ஒன்றாக இணைத்துவிடும். கோர்னொலி கோபுரத்தின் வரலாற்று எத்தனை பேர் படித்திருக்கிறீர்கள்? ஒரு ஸ்திரீ மாத்திரம் கையெழுத்தினால் நினைக்கிறேன். சரி, தேவன் மூன்று வேதாகமங்கள் எழுதியுள்ளார். அவைகளில் ஒன்று ஆகாயத்தில் உள்ள வானராசிகள், அதுதான் முதலாவது வேதாகமம். தேவன் உயர்விலிருந்து வந்தவர் என்று உணர்வதற்கு மனிதன் மேல் நோக்கி பார்க்க வேண்டியவனாயிருக்கிறான். வானராசிகளை தொடர்ந்து கவனித்துக் கொண்டே வாருங்கள். நீங்கள் எப்பொழுதாவது அதை குறித்து படித்ததுண்டா? அது ஒவ்வொரு காலத்தையும் கூட குறிக்கின்றது. மகர ராசி காலத்தையும் கூட குறிக்கிறது. அது துவக்கத்தை சித்தரிக்கிறது. கிறிஸ்துவின் பிறப்பை அளிக்கிறது. வானராசிகளின் முதலாவது ராசி என்ன? கன்னி ராசியாகும். வானராசிகளின் கடைசி ராசி என்ன? சிம்ம ராசி. அவை முறையே கிறிஸ்துவின் முதல் வருகையும் இரண்டாவது வருகையும் குறிக்கிறது. அவையாவும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த வேதாகமமானது கல்லில் எழுதப்பட்டது. அது பிரமிட் கூர்நுனி கோபுரம் என்று அழைக்கப்படுகிறது. தேவன் கூர்நுனி கோபுரங்களில் எழுதியுள்ளார். நீங்கள் அவைகளை ஆராய்ந்து பழைய சரித்திரங்களையும் யுத்தங்களையும் கவனிப்பீர்களானால் அவைகள் எந்த விதமாய் கட்டப்பட்டதென்றும் ஜலப்பிரளய அழிவுக்கு முன்னர் கட்டப்பட்டதென்றும் அறிந்து கொள்வீர்கள். மூன்றாவது வேதாகமமானது வர இருக்கின்றதான மகத்தான புத்தி கூர்மையான உலகத்திற்காக ஆகிலத்தில் எழுதப்பட்டது. இப்பொழுது காலங்களின் ஊடாக தேவன் அசைந்து வந்து இப்பொழுது நாம் சிம்ம ராசி சிங்கத்தில் இருக்கிறோம். கோர்ணுனி கோபுரத்தின் தலைக்கல் பொருத்தப்படும் காலத்தில் நாம் இருக்கின்றோம். நாம் வேதாகம புத்தகத்தின் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தின் கடைசி அதிகாரத்தில் இருக்கிறோம். கல்லிரவிற்கு இன்னும் 3 நிமிடங்கள் தான் இருக்கிறது என்று விஞ்ஞானம் கூறுகிறது. ஓ, நாம் இப்பொழுது எங்கே இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். கவனியங்கள், இப்பொழுது நாம் கூர்ணுனி கோபுரத்தை எடுப்போம். அதுதான் சுலபமானது. அது ஒரு முக்கோண வடிவில் இருக்கிறது. இங்கே தொடக்கத்திலே சபையின் ஆரம்ப காலத்திலே லூத்தரின் சீர்திருத்த காலத்துக்கு பிறகு ஒரு மனிதன் தன்னை ஒரு கிறிஸ்தவன் என்று அழைத்துக் கொள்வது அவனுக்கும் ஜீவனுக்கும் மரணத்துக்கும் இடையே உள்ள பிரச்சனையாயிருக்கிறது. அவன் தான் ஒரு கிறிஸ்தவன் என்று கூறின காரணத்தினால் அவர்கள் அவனை கொலை செய்தனர். ஆகையினால் அவர்கள் துன்பத்தினூடாக போக வேண்டிய இருந்தது. ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு வேளையினூடாகவும் அங்கே துன்பம் உண்டாயிருந்தது. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். லூத்தரின் காலத்தில் ஒரு லூத்தரன் என்று சொன்னால் அது பயங்கரமான காரியமாயிருந்தது. ஒரு மூடபக்தி வைராக்கியமானவன் என்று கருதப்பட்டு அவனை மரணத்துக்குள்ளாக்குவார்கள். அநேக நேரங்களில் அவர்களை கழுமரங்களிலும் கொண்டிருக்கிறார்கள், எரிக்கப்பட்டிருக்கிறார்கள், இன்னும் என்னவெல்லாமோ லூத்தரன்களுக்கு செய்தார்கள். அதற்கு பின்னர் சபையானது குறுக ஆரம்பித்தது. அது ஒரு கோர்ணுனி கோபுரத்தை போன்று சபையானது இன்னொரு திருவியின் படிக்குள் வந்துவிட்டது. அதாவது பரிசுத்தமாகுதலுக்குள் வந்துவிட்டது. வெஸ்லியின் காலத்தில் அவன் ஆங்கிலிக்கன் சபை எதிர்த்த போது பரிசுத்தமாகுதலை பிரசங்கித்தான். அது மீண்டும் சிறுபான்மையோராக வந்துவிட்டது. பின்னர் அவர்கள் மூலபக்தி வைராக்கியம் கொண்டவர்கள் என அழைக்கப்பட்டனர். இங்கே எத்தனை பேர் மெத்தடிஸ்டுகள் அல்லது மெத்தடிஸ்டுகளாக இருந்தவர்கள் அல்லது ஒரு சமயத்தில் மெத்தடிஸ்ட் சபையை தொடர்பு கொண்டிருந்தவர்கள்? உங்களில் பாதி பேர் ஒரு சமயத்தில் மெத்தடிஸ்ட் சபையானது அநேகமாக பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தது என்பது உங்களுக்கு தெரியுமா? நான் மெத்தடிஸ்ட் சபைகளுக்கு போயிருக்கிறேன். அவர்கள் அப்படியே பரிசுத்த ஆவியினால் நிரம்பத்தக்கதாய் தரையில் விழும்போது அவர்கள் அது பெற்றுக் கொள்ளாதபடியாய் அவர்கள் முகத்தில் தண்ணீர் தெளித்து விசிறியால் விசிறுவதை நான் கண்டிருக்கிறேன். அது சரியே, அது உண்மை. அங்கே கேண்டக்கி மலைகளில் மெத்தடிஸ்டுகள் இருந்தன. இங்கே இருக்கின்ற நீங்களோ சபையை சேர்ந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறீர்கள். முன் காலத்தில் மெத்தடிஸ்டுகள் பாப்டிஸ்டுகள் இருந்தனர். அவர்கள் பீடத்தண்டை போய் எதையோ பெற்றுக் கொள்ள மாட்டாய், அவர்கள் ஒருவரை ஒருவர் முதுகில் அடித்துக் கொள்வார்கள். அந்த அனுபவத்திற்கு பின்னர் அவர்கள் வித்தியாசமாக ஜீவித்தார்கள். ஆனால் நீங்களோ சபைக்குள் வந்து சபை புத்தகத்தில் உங்கள் பெயரை எழுதிவிட்டு நான் ஒரு மெத்தடிஸ்ட் என்று கூறுகிறீர்கள். அந்த உப்பு தெளிப்பை எடுத்து உங்கள் மேல் சற்று தண்ணீர் தெளிக்கப்படுகின்றது. எல்லா காரியமும் அவ்வளவுதான். உடனே நீங்கள் வெளியே போய் அரைக்கால் சட்டைகளையும் அழகு சாதனங்களையும் உபயோகித்து குதிரை பந்தயங்கள் நடத்தி பந்தயம் கட்டி சூதாடி இன்னும் மற்ற எல்லாவற்றையும் செய்து கொண்டு நல்ல மெத்தடிஸ்டுகளாக இருக்கிறீர்கள். பாருங்கள், அது மெத்தடிஸ்ட் அல்ல, அது வெறுமனே சபையை சேர்ந்து கொள்ளுதலாகும். அது சரியே. பாப்டிஸ்டுகளும் அதே விதம்தான். பிரஸ்பிடேரியன்களும் பின் வந்தவர்களும் வழி வழியே அப்படிதான். தேவனுக்கு பேர பிள்ளைகள் கிடையாது என்று டேவிட் டியூப்ளிசஸ் கூறியிருக்கிறார். தேவனுக்கு பேர பிள்ளைகள் எக்காலத்திலும் இருந்ததில்லை. அவருக்கு குமாரரும் குமாரத்திகளும் தான் இருந்தனர். அது சரியே. ஜனங்கள் மெத்தடிஸ்ட் சபை அல்லது பெந்தேகோஸ்து சபை அல்லது பாப்டிஸ்ட் சபை முதலானவைகளுக்குள் வருவார்கள். காரணம் என்னவென்றால், உங்களுடைய தகப்பனோ அல்லது தாயோ ஒரு பெந்தேகோஸ்தாகவோ அல்லது பாப்டிஸ்டாகவோ இருந்தார்கள். அப்படியானால் நீ ஒரு பேரப்பிள்ளை. அவர்கள் குமாரர்களாக இருந்தார்கள், நீயோ ஒரு பேரப்பிள்ளை. பார்த்தீர்களா? ஆகவே தேவனிடத்தில் அந்த விதமாக ஒன்றுமில்லை. சபைக்கு அவ்விதமாய் அநேகம் உண்டு, ஆனால் தேவனுக்கு அப்படி இல்லை. இப்பொழுது இவர்களை கவனியுங்கள். இப்படியாய் இது குறுகிக் கொண்டே போய் சபையின் சிறுபான்மையோராய் ஆகின்றது. பெந்தேகோஸ்தே காலம் வந்தது. அது நிச்சயமாக அநேக மேடுகளை வெட்டி போட்டது. இன்னும் அது என்ன செய்தது? மெத்தடிஸ்டுகளையும் ரூதன்களையும் எல்லாரையும் பின்னால் விட்டுவிட்டது. இப்பொழுதோ பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து போய்கொண்டே பெந்தேகோஸ்தே காலத்தையும் விட்டு கடந்து போய்விட்டார். அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் தங்களை ஸ்தாபனமாக்கி கொண்டு நாங்கள் அசம்பிளிஸ் ஆஃப் காட், நாங்கள் மருத்துவக்காரர், நாங்கள் மருத்துவக்காரர் என்று ஸ்தாபனங்களாக்கி கொண்டார்கள். நாங்கள் தான் தேவனுடைய சபையா, இது நாங்கள் அது என்கிறார்கள். நீங்கள் எங்களை சார்ந்திராவிட்டால் உங்களுடைய பெயர் எங்களுடைய புத்தகத்தில் இல்லை என்றால் உங்களால் பரலோகத்துக்கு போக முடியாது என்கிறார்கள். அந்த விதமான அர்த்தமற்ற காரியங்கள். நீங்கள் பாப்டிஸ்டோ மெத்தடிஸ்டோ பிரஸ்பிடேரியனோ எனக்கு அதை பற்றி அக்கறை இல்லை. தேவன் உங்கள் பெயரை ஜீவ புத்தகத்தில் எழுதினால் மாத்திரமே உங்கள் பெயர் அதிலே காணப்படும். நீங்கள் நித்திய ஜீவனுக்கு என்று முன்திருக்கப்பட்டிருப்பீர்களானால் தேவன் எவ்விதத்தினாலாவது உங்களை அழைத்துக் கொள்வார். நிச்சயமாக அவர் செய்வார். யாவானவர்களை கொடுக்கிற யாவும் இடத்தில் வரும். நீங்கள் எந்த சபையை சார்ந்தவர்கள் என்பதை அறிந்திருப்பது, அதனால் அதை ஒன்று செய்ய முடியாது. ஆனால் ஸ்தாபனம் உங்களுக்கு ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் தேவனோடு போவதிலிருந்து அதிக தொல்லையை தான் கொடுக்கும். அதனால் வேறு ஒன்றையும் செய்ய முடியாது. அவிசுவாசிகளும் விசுவாசிகளுமான ஒரு கூட்டத்துக்குள் உங்களை அது ஒன்றாக கூட்டும். நிச்சயமாக நீங்கள் எங்கு சென்றாலும் அதை காணலாம். பரலோகத்திலும் கூட அவர்களுக்கு அப்படித்தான் இருந்தது. ஆகவே அதெல்லாம் சரிதான். ஆனால் நீங்களே உங்கள் ஸ்தாபனத்தை நோக்கி இருக்கிறீர்கள். இயேசுவை நோக்கி இருங்கள். அவரே நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டியவர். இப்பொழுது நாம் சரியாக அவர்களுக்கு இருந்தவர்களுக்கே நேராக வந்து கொண்டிருக்கிறோம். இங்கு இருக்கின்ற இந்த ஸ்திரீ நான் கூர்நுனி கோபுரத்தை குறித்து படித்திருக்கின்றதாக அவள் கரத்தை உயர்த்தி இருக்கிறாள் என்று நான் நினைக்கிறேன். கூர்நுனி கோபுரத்தின் மேல் தலைக்கல் பொருத்தப்படவில்லை என்பது உங்களுக்கு தெரியும். இருந்ததா? தலைக்கல் அதன் மேல் ஒருபோதும் வைக்கப்படவே இல்லை. அவைகளுக்கு தலைக்கல் இருந்ததே இல்லை. அப்படி ஒன்றை கண்டுபிடிக்கவில்லை. அதற்கு என்ன சம்பவித்தது என்றே அவர்களுக்கு தெரியாது. ஏன் அதற்கு ஏன் தலைக்கல் வைக்கப்படவில்லை? ஏன் உச்சியில் மூடப்படவில்லை? ஏனென்றால் அவர் வந்தபோது அவரை புறக்கணித்து தள்ளினார்கள். அவரே அந்த புறக்கணிக்கப்பட்ட கல், அது உண்மை. ஆனால் அதற்கு தலைக்கல் பொருத்தப்படும், அதுவும் உண்மை. அந்த தலைக்கல் பொருத்தமாய் அமரத்தக்கதாக சுற்றிலும் வைக்கப்பட வேண்டிய கற்கள் அவ்வளவாய் முழுவதுமாக தலைக்கல்லை போன்றே இருந்து எல்லா இடத்திலும் அதனோடு இசைவாய் பொருந்த வேண்டும். கூர்நுனி கோபுரமானது அவ்வளவு பரிபூர்ணமாய் இருப்பதனால் அவைகளுக்கு இடையே ஒரு பிளேடு கத்தி முனையை கூட நுழைக்க முடியாது. அந்த கற்கள் அவ்வளவு இசைவாய் இணைக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வளவு அழகான கொலுத்து வேலை. மேலாக உயரே வைக்கப்பட்டிருக்கின்ற கற்களில் சில நூற்று கணக்கான டன்கள் எடையுள்ளது. ஆனாலும் அவைகள் அவ்வளவு இசைவாய் இணைந்திருக்கிறது. அதே விதமாகத்தான் தேவன் தமது சபையை அமைத்து வருகிறார். நாம் இசைவாய் ஒன்றாய் ஏக மனதாய் ஏக சிந்தையாய் இணைக்கப்பட்டிருக்கிறோம். சிலர் சொல்லலாம், அந்த நாட்களில் நூதனங்கள் ஒன்றுமில்லை என்று. நீங்கள் அதை நம்பாதீர்கள். உயிர் தேர்தலில் மற்றவர்கள் யாவரும் உயிர்த்து வருவது போன்றே நூதனங்களும் உயிர் தேர்தலில் உயிர்த்து வருவார்கள். பாப்டிஸ்ட் பிரஸ்பிடேரியன் மற்றும் தேவனுடைய எல்லா பிள்ளைகளும் அந்த உயிர்த்தேர்தலில் உயிர்த்து வருவார்கள். அந்த காரணத்தில் நிமித்தமாக இன்றைக்கு ஜனங்களோ அங்கே ஒரு பயங்கரமான எழுப்புதல் உண்டாகி லட்சக்கணக்கான பெந்தகோஸ்தினரை ரட்சிக்கும் அவர்கள் யார் ரட்சிக்கப்படுவார்கள் ஒரு எடுத்துக்கொள்ளப்படுதல் உண்டாயிருக்கும் என்கின்றனர். நீங்கள் கூறுவது தவறு. அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் லட்சக்கணக்கான பேர்கள் இருப்பார்கள், அது உண்மைதான். ஆனால் அந்த எண்ணிக்கையானது 6000 வருஷங்களாக ரட்சிக்கப்படுவது கூட்டுத்தொகையாகும். மனிதன் அவனுக்கு கிடைக்கப்பட்ட வெளிச்சத்திலே நடந்தான். இணைப்புகள் வந்த வேலைகளிலே அவர்கள் அந்த பாலங்களை கடந்தனர். இப்பொழுது அவன் அதை நிராகரித்து தள்ளுபானேயானால் அப்பொழுது அவன் இருட்டிலே விடப்படுகின்றான். ஆனால் அவன் தொடர்ந்து முன்னேறி போவானேயானால் அவனுக்கு போதிய வெளிச்சம் உண்டாயிருக்கும். இப்பொழுது கவனியுங்கள், பின்னர் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய வருகை அதிக சமீபமாக இருக்க பரிசுத்த ஆவியானவர் பெருமன நீதிமான ஆக்கப்படுதல் பரிசுத்தமாக்கப்படுதல் பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பதில் இருந்து தலைக்கல்லாக வந்து கொண்டிருக்கின்றதான நேரத்துக்குள்ளாக வந்திருக்கிறது. கிறிஸ்தவம் சபையும் ஒன்றாக இணைக்கப்படும் அளவிற்கு, அதாவது ஒரே ஆவியாய் சபையானது அவ்வளவாய் கிறிஸ்துவை போன்று பரிபூர்ணம் அடைந்திருக்க வேண்டும். கிறிஸ்துவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமாயிருந்தால் நீங்கள் கிறிஸ்துவின் ஜீவியத்தை ஜீவிக்கும்படியாகவும் கிறிஸ்துவின் ஜீவியத்தின்படி நடக்கவும் கிறிஸ்துவனுடைய கிரியைகளை செய்யும்படியாகவும் உங்களை அது நடத்தும். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தான் செய்வான் என்று இயேசுவானவர் அதை கூறியிருக்கிறார். ஆத்திரங்களா, நமக்கு இருக்க போகின்றது சரியாக அப்படியே கிறிஸ்துவின் ஜீவியத்தை போன்றதான ஒரு ஊழியம் நமக்கு இருக்கத்தான் போகிறது. அந்த ஊழியமானது எதை அடையாளமாக சுட்டி காட்டுகின்றது? கர்த்தருடைய வருகை அது காட்டுகின்றது. இன்று அதை உலகத்துக்குள்ளாக நீங்கள் பார்த்து குறிசே சின்னவைகளையும் மற்ற மகத்தான இந்த எல்லா காரியங்களையும் கவனியுங்கள். உலகம் முழுவதிலுமாய் தற்போது ஏற்பட்டுள்ள போராட்டங்களை பார்த்தால் எந்த நேரத்திலும் உலகம் கூழ்த்தூளாக எந்த நொடியிலும் ஆகக்கூடும், அது உண்மை. அப்படியாயிருக்குமானால் அது மிகவும் சமீபமாக இருக்கிறது என்று நாம் அறிவோம். புத்தியுள்ள எந்த மனிதரும் அன்றாட செய்தித்தாள்களை படித்து அல்லது வானொலி செய்திகளை கேட்டு அது மிகவும் சமீபமாக உள்ளது என்பதை அறிந்து கொள்ளலாம். நினைவிருக்கட்டும், அந்த காரியம் சம்பவிப்பதற்கு முன்பே கிறிஸ்து தம்முடைய சபைக்காக வருகிறார். அப்படியானால் கர்த்தராக இயேசுவின் வருகை எவ்வளவு சமீபமாக இருக்கிறது? ஒரு கால் இன்றிரவு கூட்டம் முடிவதற்கு முன்பாக கூட சம்பவிக்கலாம். நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம், அது முற்றிலும் உண்மை. சபையானது வந்து கொண்டிருக்கையில், முன்னேறி போய்க் கொண்டிருக்கையில் அதை கவனியுங்கள். சரித்திரத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கும் சரித்திரக்காரர்களே, இதை உங்கள் சொந்த சிந்தையில் கிரகித்துக் கொள்ளுங்கள். நீதிமானாகுதலின் கீழ் லூதரன் சபையை நோக்கி பாருங்கள். புத்தம் புதியதாய் கத்தோலிக்கத்திலிருந்து வெளிவந்து கடந்து செல்வதை கவனியுங்கள். பின்னர் வேறு வார்த்தைகளுக்குள் பின்னிக்கொண்டு அரிசுத்தமாகுதலின் கீழ் வெஸ்லி சற்று நெருங்கி வருவதை கவனியுங்கள். வெஸ்லிக்கு மத்தியில் சற்று நோக்கி பாருங்கள். பின்னர் அடுத்து வருகின்ற காரியம் பெந்தகோஸ்தே காலம். வரங்கள், ஆவிக்குரிய வரங்கள் திருப்பி அளிக்கப்படுதலே பெந்தகோஸ்தே காலமாகும். சரியாக இப்பொழுது தலைக்கள் மட்டுமாக வருகின்ற காலத்தை நோக்குங்கள். நான் என்ன சொல்லுகிறேன் என்று உங்களுக்கு புரிகின்றதா? கர்த்தருடைய வருகை அதன் காரியங்கள் அறியும்படியாக்கப்பட்டது. தேவன் சர்வ சிருஷ்டியிலிருந்து சபையானது அதன் ஸ்தானத்தை பொருத்தமாய் கண்டுபிடிக்கும்படியாய் காத்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்குள்ள தொல்லையானது நான் சந்தித்த அனைவரின் அருகாமையிலேயே இருக்கின்றது. நான் வெளியே போன போது நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். நான் மருத்துவ சரீர பரிசோதனை செய்ய வேண்டியதாய் இருக்கிறது. நாம் அயல் நாட்டுக்கு போக வேண்டுமானால் அப்படி பரிசோதிக்கப்பட வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். மிஷினரி போன்றவர்களுக்கு அது தெரியும். நான் பரிசோதனை எடுத்துக் கொண்டிருக்கும் போது அவர்கள் என்னை ஒரு அறையிலிருந்து வெளியே கொண்டு வந்தார்கள். அங்கு ஏதோ கூழ் போன்ற ஒரு ஆகாரத்தை கொடுத்தார்கள். நான் அதை குடித்துக் கொண்டிருந்தேன். அங்கிருந்து வெளியே வந்து உட்கார்ந்து கொண்டு அரை மணி நேரம் காத்துக் கொண்டிருந்தேன். குடித்தது வயிற்றிலிருந்து வெளியே வருகின்றதா அல்லது வரவில்லையா என்பதை காணும்படியாக அங்கே நான் நோக்கி பார்த்தேன். அங்க ஒரு சிறிய ஸ்திரீ இருந்தால், அவள் மறிக்கும் தருவாயில் இருந்தாள். அவளுடைய கைகளும் கால்களும் மெலிந்திருந்தது. நான் ஒவ்வொரு மனிதனாக கடந்து கடந்து அவளுக்கு அருகாமையில் வந்து அவள் இருந்த இடத்திற்கே வந்து விட்டேன். மறிக்க போகின்றவளை போன்று பாவம் அவள் காணப்பட்டாள். நான் அவளிடம் நெருங்கி போய் அம்மாளே மன்னிக்கவும் என்றேன். அவள் எப்படி இருக்கிறீர்கள் என்றாள். ஓ, அவள் அவ்வளவு சுகவீனமாயிருந்தாள். உங்களுக்கு என்ன கோளாறு என்று நான் கேட்டேன். அவள், அதற்கு நான் என் மகளை பார்க்கும்படியாய் டூசானுக்கு சென்றிருந்தேன், வியாதியாகிவிட்டேன், என்னுடைய கோளாறு என்னவென்று அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றாள். நான் சொன்னேன், நான் ஒரு காரியத்தை உன்னிடத்தில் கேட்க விரும்புகிறேன். நான் ஒரு சுவிசேஷ பிரசங்கியா, நீ ஒரு கிறிஸ்தவளா? அந்த வேலை வருமானால் செல்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறாயா என்றேன். அதற்கு அவள், நான் இன்ன சபையை சேர்ந்தவள் என்றாள். நான் சொன்னேன், உன்னை நான் கேட்ட கேள்வி அதுவல்ல. நீ பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட ஒரு கிறிஸ்தவளா? அவர் உன்னை அழைக்கும் போது செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறாயா என்றேன். நான் என்ன சொல்லுகிறேன் என்று கூட அவளுக்கு புரியவில்லை. பார்த்தீர்களா? ஒரு பரிதாபமான காட்சிக்குள்ளாக இந்த உலகம் இருக்கின்றது. நம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். இப்பொழுது வருகையை குறித்து உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் வாசிக்கட்டும். நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். இப்பொழுது நாம் அவருடைய சித்தத்தின் ரகசியத்திற்கு நாம் திரும்புவோம். ஒரு நிமிடம் நாம் எபிரேயரின் புத்தகத்துக்கு திரும்புவோம். எபிரேயர் 7 நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை வாசிக்க விரும்புகிறேன். நாம் அதை குறித்து நினைக்கும் போது உங்களுக்கு அவ்வளவான நல்லுணர்வு ஏற்படக்கூடிய ஒன்றை வாசிக்க விரும்புகிறேன். அதாவது நாம் ஒன்று சேர்ந்து உன்னதங்களில் வீற்றிருப்பது. எபிரேயர் 7 இந்த மெல்கிசேதேக்கு இப்பொழுது கவனியுங்கள், சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாயிருந்தான். அதனுடைய ரகசியம் இப்பொழுது என்ன? இதுதான் ரகசியம். இதை கவனியுங்கள். அவருடைய சித்தத்தின் ரகசியத்தை செய்யவும் அறிவிக்கவும் இந்த ஆள் இந்த மெல்கிசேதேக்கு யார்? இங்க இருக்கின்ற யாவருக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். வேதங்கள் இன்னும் திருப்பப்படுகின்றது. எபிரேயர் 7 கலாத்தியரை எழுதின அதே பவுல் இங்கே பேசுகின்றார். இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாயிருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றையும் தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு. யார் இந்த மனிதன்? சமாதானத்தின் ராஜா என்று அர்த்தமா? இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனும் முடிவுமுடையவனாயிராமல். இந்த மனிதன் யார்? இவன் யார்? இவனுக்கு தகப்பனும் இல்லை, இவனுக்கு தாயும் இல்லை. துவக்கம் என்ற ஒன்று இவனுக்கு உண்டாயிருந்ததில்லை, அல்லது இவனுக்கு மறிக்க போகும் தருணம் என்ற ஒன்று இல்லவே இல்லை. ராஜாக்களை முறியடித்து வந்து கொண்டிருக்கும் ஆபிரகாமை இவன் சந்தித்தான். ஆபிரகாம் என்ன செய்து கொண்டிருந்தான்? அவனுடைய இழந்து போன சகோதரனை லோத்தை கொண்டு வரும்படி, அவனை திருப்பிக் கொண்டு வரும்படி அவன் போயிருந்தான். அவன் ராஜாக்களை முறியடித்தான். அவன் முறியடித்த ராஜாக்கள் நான் நினைக்கிறேன் 10 or 15 ராஜாக்களையும் அவர்களுடைய ராஜ்யங்களையும் என்று. ஆனால் ஆபிரகாமோ தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு ஆயுதம் தரிப்பித்து அவர்களை பின்தொடர்ந்து போய் ராக்காலத்திலே பகுதிகளாக பிரித்தார்கள். பாருங்கள், ஆபிரகாம் எந்த நேரத்தில் ராஜாக்கரண்டைக்கு வந்தான் என்று? ராக்காலத்தில். ஓ சகோதரனே, நாம் இப்போது இருளில் கிரியை செய்து கொண்டிருக்கிறோம். நமக்கு இருக்கின்ற ஒரே ஒரு வழித்தின் வழியாகும். ஆனால் அவன் தன்னை பகுதிகளாக பிரிந்து கொண்டு அவனை பிடித்து அவனை திருப்பிக் கொண்டு வந்தான். அப்படியா யுத்தம் முடிந்து அவன் திரும்பி வந்து கொண்டிருக்கும் போது ஆதியிலே சந்திக்கப்பட்டான். ஆதியாகம 14 நாம் உடனும் திரும்பி போவோம். அந்த சம்பவத்தை இன்னும் தெளிவாக பார்ப்போம். அது ஆதியாகம 14 என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது நாம் ஆதியாகம 14:18 துவக்குவோம். நாம் அதற்கு முன்பாக துவக்குவோம். ஆதியாகமம் 14:18. ஆபிரகாம் ராஜாக்களை முறியடித்து திரும்பிக் கொண்டிருக்கையில் மெல்கிசேதேக்கு அவர்கள் பிடித்துக் கொண்டு போயிருந்த எல்லா ஜனங்களையும் லோத்தையும் வீட்டு திருப்பிக் கொண்டு வந்து கொண்டிருக்கையில் திரும்பி வரும் வழியில் தாவீதை போந்து போய் வீட்டுக் கொண்டு வந்தார். தாவீது என்ன செய்தார்? தன்னுடைய சிறிய கவனை எடுத்துக் கொண்டு வெளியே போய் அந்த சிறிய ஆட்டுக்குட்டியை சிங்கத்தின் வாயிலிருந்து பிடுங்கினார். சிங்கத்தை பாருங்கள், ஒரு கவனை எடுத்துக்கொண்டு ஒரு ஆட்டுக்குட்டிக்காக சிங்கத்தின் பின்னே சென்றான். இந்த உலகத்தில் யார் இதை செய்வார்கள்? எப்படிப்பட்ட மனிதன் இந்த காரியத்தை செய்வான் என்று கூறுங்கள். உங்கள் கரத்தை உயர்த்தி காட்டுங்கள். நான் உடனே நீங்கள் தவறு என்று உங்களுக்கு கூறுவேன். நான் என்னுடைய கரத்தை உயர்த்தி இருப்பதை நீங்கள் பார்க்கவில்லை. உள்ளே 30 துப்பாக்கிய வைத்துக் கொண்டு கூட நான் அதன் பின்னே போக மாட்டேன். ஆனால் தாவீதோ ஒரு கவலை எடுத்துக்கொண்டு அதன் பின்னே சென்றான். ஒரு சிறு துண்டு தோளின் இரு முனைகளிலும் 2 கட்டப்பட்டிருக்கும், அதை சுழற்றி அடிப்பார்கள். கோலியாத் தன்னுடைய பெருமையான பேச்சு கூற வேண்டிய நேரம் வந்த போது தாவீது கோலியாத்தை எதிர்த்து சென்றான். அப்பொழுது அவன் கூறினார், ஒரு சிங்கத்தின் வாயில் நின்றும் ஒரு கரடியின் வாயில் நின்றும் ஒரு ஆட்டுக்குட்டியை தப்புவிக்கும்படியாக பரலோகத்தின் தேவனை நடத்தினார் என்றான். ஒரு கவன் கல் அல்ல, அதனோடு கூட சென்ற தேவனுடைய வல்லமையே அதை செய்தது என்று அவன் அறிந்திருந்தான். அந்த ஆட்டுக்குட்டியை மீட்டுக் கொண்டு வந்தது தேவன் என்று அவன் அறிந்திருந்தான்.
அதுதான் நாம் இன்றைக்கு கூறுகிறோம். இன்றைக்கு தேவன் தம்மை சுற்றிலும் தாவீதுக்களை வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமையா, அதாவது பிதாவின் ஆடுகளை மேய்க்கும்படியாக எப்பொழுதாவது ஒரு சமயத்தில் ஒரு கரடி வரலாம், அல்லது ஒரு புற்றுநோய் வரலாம், அல்லது வேறு ஏதாவது காரியம் வரலாம். மருத்துவர்கள் ஒன்றும் செய்ய கூடாத அளவிற்கு போய்விடலாம். ஆனால் அப்படிப்பட்ட காரியத்தினால் தாவீதை நிறுத்தி வைக்க முடியாது. அவன் நேராக போய் அவனை பின்தொடர்ந்து ஒரு கவன்களோடு போவான். என் நாமத்தினால் நீங்கள் அதை கேட்டாலும் அது உங்களுக்கு கொடுக்கப்படும். மருத்துவர்கள் சிரிக்கலாம், மற்ற யாவரும் மேலிடமாய் சிரிக்கலாம், அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. எப்படி இருந்தாலும் தாவீது அவனை பின்தொடர்ந்து போய் அந்த செம்மறி ஆட்டை மீண்டும் மந்தையில் கொண்டு வந்து சேர்ப்பான். ஆமையா, ஆடு தேவனுடைய ஆடு பிள்ளை, உன் கரத்தை அவன் மேலிருந்து எடு. அந்த சிங்கத்தை அடுத்து கீழே தள்ளினால் பின்னர் அந்த சிங்கம் எழும்பினது. அப்படியே அதன் தாடியை பிடித்து இழுத்து அதை கொண்டு போட்டான். இவன் வேண்டிய ஒளிய ஒரு இளைஞன், ஒரு கால் 80-90 பவுன் எடை உள்ளவனாயிருக்கலாம். இப்பொழுது கவனியுங்கள், மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் அதற்கு சமாதானத்தின் ராஜா என்று அர்த்தம். சரியாக பார்க்க போனால் சாலேம் மலைக்கு அப்பால் இருக்கிறது. அது எருசலேமின் ராஜா. அவர் யார்? சரியாக அவர் அதுதான் எருசலேமின் ராஜா. முதன் முதலில் சாலேம் என்று அழைக்கப்பட்டது அதற்கு சமாதானம் என்று அர்த்தம். எருசலேம் என்று அழைக்கப்படுவதற்கு முன்னர் சாலேம் என்று அழைக்கப்பட்டது. அவர் எருசலேமின் ராஜாவாக இருந்தார், அவர் நீதியின் ராஜாவாக இருந்தார், சமாதானத்தின் ராஜாவாக இருந்தார், சாலேமின் ராஜாவாக இருந்தார். அவருக்கு தகப்பனும் இல்லை, அவருக்கு தாயும் இல்லை. நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் இல்லை. வம்ச வரலாறு இல்லாதவன். ஓஹோ, இவர் யார்? அவரை கவனியுங்கள். யுத்தம் முடிந்த பிறகு, வெற்றியை எடுத்த பிறகு அவர் என்ன சொன்னார் என்று கவனியுங்கள். ஆதியாகமம் 14:18 அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக் கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமமாக கொடுத்தான். இன்னும் சற்று தொடர்ந்து வாசிப்போம். சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக் கொள்ளும் என்றார். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து அவன் எப்படி அதை சுருக்கி கூறி அப்படியாய் அவனுக்கு திருப்பி கொடுத்தான் என்பதை கவனியுங்கள். ஆபிரகாமை ஐஸ்வர்யமாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சாட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று. வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். வாலிபர் சாப்பிட்டது போக. கவனியங்கள், ராஜாக்களை முறியடித்து திரும்பி வந்து கொண்டிருக்கும் ஆபிரகாமை இந்த மெல்கிசேதேக்கு சந்தித்த மாத்திரத்தில் தேவ ரகசியமானது இப்பொழுது அறிந்து கொள்ளும்படியா செய்யப்படுகிறது. அவர் யார்? யாருமில்லை. அவரை குறித்து எந்த சரித்திர வரலாற்றையும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் அவருக்கு எந்த தகப்பனும் இல்லை, எந்த தாயும் இல்லை. அவருக்கு துவக்கத்தின் நாட்களும் இல்லை, அவருக்கு ஜீவனின் முடிவும் இல்லை. ஆக அவர் யாராக இருந்தாலும் அவர் இன்னமும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு துவக்கம் ஒன்றே கிடையாது. ஆகவே அவர் ஜீவிக்கிறவர். சர்வ வல்லமை உள்ள தேவனே தவிர வேறு யாருமா இருக்க முடியாது. இயேசுவுக்கு ஒரு தகப்பன் இருந்தார், இயேசுவுக்கு ஒரு தாய் இருந்தார். இயேசுவுக்கு துவக்கத்தின் நாட்கள் இருந்தது, உலக வாழ்க்கையில் ஒரு முடிவும் இருந்தது. ஆனால் இந்த மனிதனுக்கோ தகப்பனும் கிடையாது, தாயும் கிடையாது. ஆமேன். தகப்பனும் கிடையாது, தாயும் கிடையாது. இயேசுவுக்கோ தாயும் தகப்பனும் இருவரும் இருந்தார்கள். இந்த மனிதனுக்கோ தகப்பனும் கிடையாது, தாயும் கிடையாது. ஆமேன். அவர் என்ன செய்தார்? யுத்தம் முடிந்த பின்னர் ஆபிரகாம் தன்னுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்ட பிறகு அவர் என்ன செய்தான்? சபையான தன்னுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்ட பிறகு பரிசுத்த ஆவியின் மூலமாக சுவிகார புத்திரராகும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
ஒவ்வொரு மனிதனும் அவன் அவனுடைய ஸ்தானத்தை எடுத்துக் கொண்ட பிறகு அதாவது எதை செய்யும்படியாய் அவனை அழைத்தாரோ அதை செய்து கொண்டு பாதையின் முடிவில் நின்று கொண்டு கிடந்து போனவர்களை தேடி போகுதலாகும். முதலாவதாக பவுல் அதிலிருந்து எல்லா பயமுறுத்தல்களையும் எடுத்து போட்டு நீங்கள் அழைக்கப்பட்டிருப்பீர்களே ஆனால் ஏதோ ஒருவித வேத சாஸ்திரத்தின் மூலமாக உங்கள் சிந்தையில் ஏதோ கருத்தை வைத்துக் கொண்டிராமல் இருந்தால் நீங்கள் உண்மையாகவே ஆவியினால் பிறந்திருந்தால் தேவன் உங்களை உலக தோற்றத்துக்கு முன்பே முன்குறித்து ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பெயரை எழுதிவிட்டார் என்பது தெளிவாகிறது. இந்த நிலையில் நாம் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒன்று கூடி உன்னதங்களிலே வீற்றிருக்கிறோம். ஒரு பரிசுத்த ஜனமாக, ஒரு பரிசுத்த தேசமாக, அவருக்கு சொந்தமான ஜனங்களாக, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக, தேவனுக்கு ஆவிக்குரிய பலிகளை செலுத்துபவர்களாக, அதுதான் அவருடைய நாமத்துக்கு நாம் ஏறெடுக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியாகும். ஜனங்கள் நம்மிடத்தில் வந்து இந்த ஜனங்கள் எல்லாரும் வைத்தியக்கார் என்று கூறுகின்றனர். நிச்சயமாக அவர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். தேவன் ஞானம் உலகத்துக்கு மூடத்தனமாய் இருக்கிறது, மனித ஞானம் தேவனுக்கு மூடத்தனமாய் இருக்கிறது. இவைகள் இரண்டும் ஒன்று கொண்டு முரணாயிருக்கிறது. ஆனாலும் உண்மையான ஆவியினால் இறைந்ததும் தேவனுடைய வல்லமையினால் இறைந்ததுமான சபையானது ஒருமித்து உன்னதங்களிலே உட்கார்ந்து கொண்டு தேவனுக்கு ஆவிக்குரிய பலிகளையும் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொண்டு பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மத்தியில் அசைவாடி பாவங்களை வகையறுத்தி அவர்கள் மத்தியில் தவறாய் காணப்படுகின்ற காரியங்களை வெளிப்படையாக தவறு என்று எடுத்து கூறி அவைகளை சரிப்படுத்தி சமப்படுத்தும். இந்த காரணத்தினால் தேவனுடைய சமூகத்திலே எப்பொழுதும் அந்த ரத்தம் தோய்ந்த பலியானது அங்கே இருக்கின்றது. நினைவிருக்கட்டும், இன்று காலையில் நாம் இதை குறித்து சிந்தித்தோம். நீங்கள் ரத்தத்தினால் மீட்கப்படவில்லை, ரட்சிக்கப்பட்ட நிலைமையில் உங்களை ரத்தம் காத்துக் கொள்ளுகிறது. ஆனால் அதை நம்புவதனால் விசுவாசத்தின் மூலமாய் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருந்தீர்கள். அவர் உங்களை முன்குறித்த காரணத்தினால் தேவன் உங்கள் இருதயத்தை தட்டினார். நீங்கள் மேல் நோக்கி பார்த்ததை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டீர்கள். ரத்தமானது உங்கள் பாவங்களுக்காக ஒரு நிவாரணம் செய்கிறது. ஒரு பாவியானவன் பாவம் செய்ததால் தேவன் அவனை குற்றப்படுத்துகிறதில்லை என்று நான் கூறினதை நினைவில் வையுங்கள். அவன் துவங்கும் போதே பாவியாயிருக்கிறான். ஆனால் ஒரு கிறிஸ்தவன் பாவம் செய்ததற்காக குற்றம் சாட்டப்படுகிறான். பின்னர் அவர் அவனை ஆக்கினுக்குள்ளாக ஆக்கினால் நம்முடைய ஆக்கின தீர்ப்பை கிறிஸ்து அவர் மேல் எடுத்துக் கொண்டார். எனவே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியில் நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பில்லை. நீங்கள் ஏதாவது தவறான காரியத்தை செய்ய நேர்ந்தால் அது மனப்பூர்வமாய் செய்யப்படவில்லை. பாவம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் மனப்பூர்வமாய் அதை செய்யவில்லை. மனப்பூர்வமாய் பாவம் செய்கிற ஒரு மனிதன் வெளியே போய் மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் அவன் இன்னும் அந்த சைரத்திற்குள்ளாகவே வராதவனாயிருக்கிறான். ஆனால் ஒரு மனிதன் ஒருமுறை அந்த சைரத்திற்குள்ளானால் அவன் மாறித்து அவனுடைய ஜீவன் கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்குள்ளாக மறைக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால் முத்திரிக்கப்பட்டிருக்கிறான். சாத்தானால் அவனை கண்டுபிடிக்கவே முடியாது. அவன் அங்கே தூரமாக உள்ளே இருக்கிறான். சாத்தான் உள்ளே நுழைவதற்கு முன்பாக நீங்கள் கிறிஸ்துவின் சைரத்திலிருந்து முதலாவதாக வெளியே வர வேண்டும். ஏனென்றால் நீங்கள் மறித்து விட்டீர்கள். ஒரு மறித்து போனவர்களிடத்தில் நீ ஒரு மாய்மாலக்காரன் என்று அவனை பார்த்து கூறுங்கள். என்ன நடக்கிறது என்று பாருங்கள். அவனை பக்கவாட்டு கட்டி உதைத்து ஏய் பழைய மாய்மாலக்காரனே என்று கூறுங்கள். அவன் ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டான். அது சரிதான், அவன் அங்கேயே அப்படியே படுத்திருப்பான். கிறிஸ்துவுக்குள்ளாக மறித்த ஒரு மனிதனை நீங்கள் மாய்மாலக்காரன் என்று அழைக்கலாம். நீங்கள் என்ன வேண்டுமானாலும் அவனை கேட்கலாம். அவன் அதை குறித்து கோபித்துக் கொள்ள மாட்டான். அப்படியா ஏதாவது சம்பவித்தால் அவன் நழுவி போய் எங்காவது உங்களுக்காக ஜெபிப்பான். அது சரியே. ஆனாலோ அவர்களில் சிலர் அறியாமல் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள். அதை குறித்து தான் நான் நினைக்கிறேன். நாம் மறித்தவர்களைத்தான் அடக்கம் பண்ண வேண்டியவர்களாயிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக மறித்தவர்களை நாம் தண்ணீருக்குள் அடக்கம் பண்ணுகிறோம். சில நேரங்களில் நாம் உயிராயிருக்கின்ற அதிகமான பேர்களை அடக்கம் பண்ணுகிறோம். மிக குரோதம் விரோதம் போன்றவைகள் அப்படிப்பட்ட அநேகரை சபையில் வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மால் அதை பிரித்தெடுக்க முடியாது. ஆனால் தேவன் அதை செய்கிறார். அவருடைய ஜனங்களை அவர் அறிவார். அவருடைய ஆடுகளை அவர் அறிவார். அவர் ஒவ்வொரு சத்தத்தையும் அறிவார். அவருடைய பிள்ளைகளை அவர் அறிவார். யாரை அழைக்கலாம் என்று அவர் அறிவார். அவர் யாரை முன்பிருக்கார் என்று அறிவார். இந்த காரியங்களை எல்லாம் யாரிடத்தில் கொடுத்துள்ளார் என்பதை அவர் அறிவார். அவர்கள் மூலமாக தம்மை குறித்து என்ன வெளிப்படுத்துகிறார் என்பதையும் அவர் அறிவார். தம்முடைய பிள்ளைகள் அப்படியே சென்னபடியே செய்வார்கள் என்று அறிந்தபடியினால் என்ன செய்ய வேண்டும் என்பதில் அவருடைய பிள்ளைகள் மேல் நம்பிக்கை வைக்க முடியும். தேவன் அப்படி செய்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஏன் சாத்தான் ஒரு நாள் தேவனிடம் உமக்கு ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான் என்றான். தேவன் அதற்கு அவனை போன்று உலகத்தில் வேறொருவரும் இல்லை, அவன் ஒரு பரிபூர்ண மனிதன் என்றார். அவன் பேரில் தேவனும் நம்பிக்கை வைத்திருந்தார். சாத்தான் சொன்னான், ஓ மெய்தான், அவனுக்கு எல்லா காரியங்களும் கஷ்டமில்லாமல் இருக்கிறது. அவனை கொஞ்ச நேரம் என் கரத்தில் கொடும், உம்முகத்துக்கு நேராகவே உம்மை அவன் சபிக்கும்படியா செய்கிறேன் பார் என்றான். தேவன் அதற்கு, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆனால் அவனுடைய உயிரை மாத்திரம் எடுத்து விடாதே என்றார். ஜீவனை மட்டும் தொடாமல் மற்ற எல்லா காரியங்களையும் சாத்தான் யோபுக்கு செய்தான். ஆனால் யோபு நிந்திக்கிறதுக்கு பதிலாக யோபு என்ன செய்தான்? தேவன் அவனுடைய பிள்ளைகளை எல்லாம் எடுத்துக் கொண்ட போது அவன் இந்த பொல்லாத காரியங்கள் அனைத்தையும் அவனுக்கு செய்த பிறகும் யோபு நிந்தித்தானா? யோபு கேள்விகள் கேட்கவில்லை, அவன் முகம் குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டான். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக் கொண்டார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். அங்கேதான் காரியம், யோபிடத்தில் தேவனுக்கு இருந்த நம்பிக்கையை அவர் அறிந்திருக்கிறார். உங்களை எந்த அளவுக்கு நம்பலாம் என்று அவர் அறிந்திருக்கிறார், என்னை எந்த அளவுக்கு நம்பலாம் என்று அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் இப்பொழுது நாம் என்ன பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால், இந்த பிள்ளையை ஸ்தானத்தில் பொருத்துவதை குறித்து. இப்பொழுது நாம் வேதாகமத்தில் பார்க்கிறோம், யுத்தம் எல்லாம் முடிந்த பின்னர், எல்லா காரியங்களும் முடிந்த பின்னர், அதற்கு பின்னர் நாம் செய்ய வேண்டிய அடுத்த காரியம் என்ன? யுத்தம் முடிந்த பின்னர் நாம் செய்கின்ற அடுத்த காரியம் என்ன? நாம் என்ன செய்வோம் என்று உங்களுக்கு தெரியுமா? நாம் மெல்கிசேதேக்கை சந்திக்கிறோம். சீக்கிரமாக மத்தேயு 16:16 நாம் திருப்புவோம், அதுதானா இல்லையா என்று நாம் பார்ப்போம். மத்தேயு 16:16 அது சரியான வசனம் என்று நான் நினைக்கிறேன். மத்தேயு 16:16 ஆரம்பத்தில் இருக்காது. மத்தேயு 26:26 16:16 அவர் சீமோன் பேதுருவுடன் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த பகுதி நான் குறிப்பிட நினைக்கவில்லை. 26:26 ஏனென்றால் அதில் தான் கடைசி ராபோஜனம் இருக்கிறது, அதை தான் நான் எடுக்க பிரயாசித்தேன். மத்தேயு 26:26 இப்பொழுது நாம் கடைசி ராபோஜன பாகத்தை எடுத்து விட்டோம். அவர்கள் போஜன பண்டிகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்ததை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள் என்றார்.
For this is my blood of the New Testament. For which is shed for
பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாக இருக்கிறது. தவறான காரியங்களை செய்கின்ற கிறிஸ்தவர்கள் சரி, ஆனால் இப்பொழுது 29 வசனத்தை கவனியுங்கள்.
I say unto you, I will not drink henceforth of the
fruit of the vine. என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். என்ன? ஆபிரகாம் தன்னுடைய ஸ்தானத்தை பெற்றுக் கொண்ட பின்பு இதே காரியத்தை தான் மெல்கிசேதேக்கு செய்தார். ஆபிரகாம் அவருடைய ஆட்களை ஒரு ஒழுங்கில் பொருத்தி யுத்தத்தை ஜெயித்து திரும்பி வந்தான். மெல்கிசேதேக்கு அப்பத்தோடும் திராட்சரசத்தோடும் வெளியே வந்தார். யுத்தமானது முடிந்த பின்னர் அதற்கு பிறகு நாம் அந்த புதிய உலகத்தில் கர்த்தராக இயேசுவோடு கல்யாண விருந்தை புசிப்போம். ஓ கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. சரி, இப்பொழுது நாம் எபேசியர் 10 வருவோம். தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். காலங்கள் நிறைவேறும் போது உண்டாகும் நியமத்தின்படி நாம் இப்பொழுது அதை கடந்து வந்துள்ளோம் என்பது நினைவில் இருக்கட்டும். எபேசியர் 1:9 காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி இப்பொழுது காலங்களில் நிறைவேறுதல் காத்துக் கொண்டிருக்கிறது என்று நாம் அறிந்து கொண்டோம். எதற்காக காத்துக் கொண்டிருக்கிறது? எல்லா காலத்தின் நிறைவேறுதலுக்காக. பாவம் ஓய்ந்து போகும் காலம், மரணம் ஓய்ந்து போகும் காலம், வியாதி ஓய்ந்து போகும் காலம், பாவம் ஓய்ந்து போகும் காலம், எல்லா தாறுமாறான காரியங்களும், அதாவது தாறுமாறு ஆக்கப்பட்ட காரியங்களை, அதாவது பிசாசினால் தாறுமாறு ஆக்கப்பட்ட காரியங்களை போன்றவைகள் ஓய்ந்து போகும் காலம். காலம் என்பதே இல்லாமற் போகும்.
வாட்ச்
கவனியுங்கள்.
That in the dispensation of the fullness of time that he might gather in one.
காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று. சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும். இன்று காலையில் நான் கூறினது போன்று நாம் கண்டுபிடிக்கின்ற எல்லா சிறிய பொற்கட்டிகளும் இந்த மகத்தான சிறிய காரியங்களை அவைகளை நீங்கள் ஆரியாகமத்தில் மெருகேற்றலாம், அவைகளை நீங்கள் யாத்ராகமத்தில் மெருகேற்றலாம், அவைகளை நீங்கள் லேவியராகமத்தில் மெருகேற்றலாம். இப்படியா வேதத்தினூடாக அவைகளை கொண்டு வந்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவைகள் இயேசுவா இருப்பதில் முடிவடையும். நீங்கள் யோசேப்பை எடுத்துக் கொள்ளுங்கள், ஆபிரகாமை எடுத்துக் கொள்ளுங்கள், ஈசாக்கை எடுத்துக் கொள்ளுங்கள், யாக்கோவை எடுத்துக் கொள்ளுங்கள், தாவீதை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த பொற்கட்டிகளில் ஏதாவது ஒன்றை அந்த தேவனுடைய மனிதர்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் ஒவ்வொருவரிலும் இயேசு கிறிஸ்துவை உங்களால் காண முடியவில்லையா என்று பாருங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் சகலவற்றையும் ஒன்றாக கூட்டும்படியாக.
இன்னும்
சற்று தொடர்ந்து பார்ப்போம். 11வது வசனம்.
In whom also we have obtained an
inheritance. அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஒரு சுதந்திரம், நீங்கள் அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக யாராவது உங்களுக்கு எதையாவது வைத்து விட்டு போக வேண்டும், அது சரிதானே? ஒரு சுதந்திரம், என்ன சுதந்திரத்தை உடையவளாய் இருக்கிறோம், நான் என்ன சுதந்திரத்தை உடையவனாய் இருக்கிறேன், அப்படி எனக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் விலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் என்னுடைய பெயரை ஆட்டுக்குட்டியானவர் ஜீவ புத்தகத்தில் எழுதின போது அவர் எனக்கு சுதந்திரத்தை வைத்து விட்டு போனார். ஓ, நீங்கள் கூறலாம், சகோதரனே, ஒரு நிமிடம் போரும், இயேசு உனக்காக மரித்த போது அதை செய்தார் என்று. இல்லை, அவர் செய்யவே இல்லை. எனக்காக அந்த சுதந்திரத்தை வாங்கும்படியாகவே இயேசு வந்தார். அடுத்த வரியை வாசியுங்கள்.
In whom we also have obtained an inheritance.
நமது சித்தத்தில் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாக இந்த பாலத்தினூடாக நாம் எடுத்துக் கொண்டபடியாய் தேவன் தம்மில் தாமே ஜீவிக்கிறவராய் இருந்தார் என்றும், எப்படியாய் அவருக்குள் அன்பு இருந்தது என்றும் நாம் பார்த்தோம். அவருக்குள்ளாக தேவ தன்மை இருந்தது. அவரை தொழுது கொள்ளும்படியாய் அங்கே ஒன்றும் இல்லாதிருந்தது. அவருக்குள் ஒரு பிதாவின் தன்மை இருந்தது, ஆனால் அவர் தம்மில் தானே ஜீவிக்கிறவராயிருந்தார். அவருக்குள் ஒரு இரட்சகருடைய தன்மை இருந்தது, ஆனால் அப்பொழுது யாருமே இழக்கப்பட்டவர்களாக இல்லை. அவருக்குள்ளாக ஒரு சுகமளிப்பவருடைய தன்மை இருந்தது, அது அவருடைய தன்மைகள், ஆனால் அப்பொழுது அங்கே எதுவுமே இல்லை. ஆகவே அவர் தாமே அப்பொழுது இருந்தார். அவருடைய சொந்த ஆலோசனை இந்த காரியங்கள் யாவையும் உண்டாக்கி கிறிஸ்து இயேசு என்னும் அந்த ஒரே மனிதனுக்குள் அவர் எல்லாவற்றையும் மீண்டும் ஒன்று கூட்டும்படி இப்படி செய்தார். கண்கள் கண்டதில்லை, காதுகள் கேட்டதில்லை, ஆக அது ரகசியமான காரியமாய் இருப்பதில் வியப்பொன்றும் இல்லை. கவனியுங்கள், இந்த சுதந்திரத்திற்குள் ஆகும்படி முன்குறிக்கப்பட்டோம். ஏதோ காரியத்திற்கு நான் ஏற்றுக்கொண்டு சுதந்திரவாளியாக இருப்பேனானால் தேவன் என்னுடைய இருதயத்தை தட்டிக் கொண்டு, வில்லியம் பிரன்ஹாம், நான் ஒரு நீண்ட காலத்துக்கு முன்பே உலக தோற்றத்துக்கு முன்பே சுவிசேஷித்து பிரசங்கிக்கும்படி அழைத்தேன் என்று கூறுவாரானால், எனக்கு ஒரு சுதந்திரம் அப்பொழுது இருக்கிறது, நித்திய ஜீவனின் சுதந்திரம் எனக்கு இருக்கிறது. இப்பொழுது அந்த சுதந்திரத்தை எனக்கு உண்மையானதென்றாய் ஆக்கும்படியாக தேவன் இயேசுவை அனுப்பினார். ஏனென்றால் அதை நான் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் நான் அதை செய்யத்தக்கதான காரியம் அங்க ஒன்றுமே இல்லை. அது வெறுமையாக இருந்தது, அது சட்டபூர்வமானதாக இருந்தது, நான் செய்யத்தக்கதாக அங்க ஒன்றுமே இல்லை. ஆனால் காலங்கள் நிறைவேறும் போது தேவனுடைய சொந்த நல்ல நேரத்திலே உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசுவை தேவன் அனுப்பினார். நான் என்னுடைய சுதந்திரத்துக்கு போகும்படியாக அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. இங்க இருப்பதற்கு எந்த விதமான சுதந்திரம், குமாரத்துவம், ஒரு தேவனுடைய குமாரனாய் இருப்பதற்கு சொல்ல போகிறது இருக்கால் உங்களை மூச்சு திணறச் செய்யும். தேவனுடைய குமாரனாய் இருக்கிற மனிதர்கள் குட்டி தேவர்களாய் இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும் கூறியிருக்கிறார் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? வேதாகமத்தில் தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? நீங்கள் அவர்களை தேவர்கள் என்று அழைப்பீர்களானால் என்று இயேசு கூறினார். ஆதியாகமம் 2வது அதிகாரம். அவர்கள் தேவர்கள் என்று கர்த்தர் கூறினார். ஏனென்றால் உலகத்தின் மேல் அவர்களுக்கு முழு ஆதிக்கம் இருந்தது. அவர் எல்லாவற்றின் மேலும் அவனுக்கு ஆளுகை கொடுத்தார். அவனுடைய தேவத்துவத்தை அவர் இழந்து போனான். அவனுடைய குமாரத்துவத்தை அவன் இழந்து போனான், அவனுடைய ஆளுகையும் அவன் இழந்து போனான், சாத்தான் அவைகளை கைப்பற்றிக்
கொண்டான்.
சகோதரனே, நாமோ தேவ புத்திரர்கள் வெளிப்படும்படியாய் காத்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் திரும்பி வந்து மறுபடியுமாய் ஆதிக்கத்தை பெற்றுக் கொள்வார்கள். காலங்கள் நிறைவேறுதலுக்காய் காத்துக் கொண்டிருக்கிறோம். அப்பொழுது உச்சியை அடைந்துவிடும். தேவனுடைய முழு புத்திரர்களும் வெளிப்படுவார்கள். அப்பொழுது தேவ வல்லமையானது வெளிநடந்து வந்து அல்லேலூயா, சாத்தானிடம் இருக்கின்ற வல்லமை யாவும் அவனிடமிருந்து எடுத்து போடப்படும். ஆமையா, அது அவனுக்கு சொந்தமானது. தேவனிடமிருந்து புறப்பட்டு சென்ற வார்த்தை லோகோஸ், இயேசுதான். அது உண்மை, அதுதான் தேவகுமாரன். அதற்கு பின்னரே அவர் அந்த குட்டி தேவனாகிய மனிதனை உண்டாக்கினார். அவர் கூறினார், தேவ வசனத்தை பெற்றுக் கொண்ட தீர்க்க தரிசிகளை தேவர் என்று அவர்கள் சொல்லி இருக்கின்ற அவர்கள் தேவர்களாக இருக்கிறார்கள் என்று தேவன் தாமே அமிதமாய் கூறியிருக்கிறார். அவர் மோசேயிடம், உன்னை நான் தேவனாக்கி இருக்கிறேன், ஆரோன் தீர்க்க தரிசியாய் இருப்பான் என்றார். ஆமென். நான் பக்தி பைத்தியத்தை போல் நடந்து கொள்ளுகிறேன் என்று எனக்கு தெரியும், ஆனால் நான் அப்படிப்பட்டவன் அல்ல. ஓ, உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு உங்களால் அந்த காரியங்களை காண முடியுமானால் சரி. அவர் மனிதனை ஒரு தேவனாக உண்டாக்கினார். அவனுடைய ஆளுகைக்குள் அவன் ஒரு தேவனாயிருந்தான். அவனுடைய ஆதிக்கமானது கடல் தொடங்கி கடல் வரைக்குமாய், கரை தொடங்கி கரை மட்டுமாயிருக்கும். அதன் ஆளுகை அவன் கையில் இருந்தது. இயேசு வந்தபோது பாவமில்லாத ஒரே தேவனாயிருந்தபடியினால் அவர் அதை நிரூபித்தார். காற்று பலமாய் அடித்த போது அவர் அமைதியாயிரு என்றார். ஆமென். அத்திமரம் கனி கொடாது போன போது அவர், இனிமேல் ஒருவரும் உன்னிடமிருந்து கனியை புசிப்பதில்லை என்று கூறினார். குட்டி தேவர்களே, நீங்கள் இந்த மலையை பார்த்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி உங்கள் இருதயங்களில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் நீங்கள் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறினார். நேராக நீங்கள் மூல தொடக்கத்திற்கே ஆரியாக மட்டுமே போய் அது என்ன என்று பாருங்கள். இப்பொழுது உலகமும் இயற்கையும் தாவித்துக் கொண்டிருக்கின்றது, அழுகின்றது, எல்லா காரியங்களும் அசைகின்றது. எதற்காக? தேவ புத்திரர்கள் வெளிப்படுவதற்காக. உண்மையான குமாரர்கள், இறந்த குமாரர்கள், நிறைந்த குமாரர்கள் பேசுகிறார்கள். அவர்களுடைய வார்த்தை அங்கீகரிக்கப்படுகிறது. நான் அந்த காரியத்தின் எல்லை கோட்டின் அருகில் இப்பொழுது இருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். ஆமையா, இந்த மலையை பார்த்து அப்படியே ஆக கடவுள் என்று கூறுங்கள். சகோதரனே, இன்ன காரியம் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்துள்ள ஒருவனாய் இருக்கிறேன் என்று கூறினால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் அதை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆமென். அதோ ஒரு வெளிப்படுத்தல் அங்கே இருக்கிறது. ஓ சகோதரனே, என்னுடைய பயிர் அங்கே எங்கோ காய்ந்து போகிறது, மழையை பெய்யவில்லை என்று கூறினால், கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உனக்கு மழையை அனுப்புகிறேன், உன்னுடைய பயிர்களை ஆசீர்வதிப்பாராக. ஓ, காத்துக்கொண்டும் தவித்துக் கொண்டும் தேவ புத்திரர்கள் வெளிப்படும்படியாக முழு இயற்கையும் காத்துக் கொண்டிருக்கிறது. தேவன தொடக்கத்திலேயே அவ்வாறு நியமித்திருக்கிறார். தேவன் மனிதனுக்கு ஆதிக்கத்தை கொடுத்திருந்தார். அவர் இயேசு கிறிஸ்துவை கொடுத்தார். நீங்கள் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக் கொள்வது எதுவோ அதை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்ற உறுதியோடு இயேசு அதை அவருடைய நாமத்தில் கொடுத்தார். ஓ சகோதரன் பால்மர், சபையான தேவ புத்திரர்கள் வெளிப்படுவதற்காக, தானத்தில் பொருத்தப்படுவதற்காக, சபைக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. நான் கூறினது போன்று எபேசியர் புத்தகமானது யோசுவாவின் புத்தகமாக இருக்கிறது. யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை அவர் அவர்களுக்குரிய இடத்தில் ஜனங்களை பொருத்தினார். அவர்கள் அதற்கு இசைந்து அமைதியாய் இல்லாதிருந்து அவன் எப்பிராயுமே இங்கேயும் வைத்து அவன் மனாசேயின் தேசத்தை மேற்கொள்ளும் என்று கூற இவன் திரும்பி வந்து அவருக்குள் எரிச்சலும் சண்டையும் ஏற்பட்டால் அவர்களால் எப்படி ஒருங்கே இசைந்து போக முடியும்? ஒருவன், நான் ஒரு பேப்டிஸ்ட், நான் ஒரு மெத்தடிஸ்ட், நான் ஒரு பெந்தேகோஸ்தே, நான் ஒருத்துவம், நான் இருத்துவம், நான் இன்னான் என்று கோரிக்கொண்டால் எப்படியாகும்? உங்களால் எப்படி செய்ய முடியும்? அமைதியாயிருங்கள். தேவன் அவருடைய சபையை, தேவகுமாரர்களை, குமாரத்திகளை ஸ்தானத்தில் பொருத்த காத்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, நான் அதை காணும்படியாய் உயிரோடு இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஜபமாயிருக்கிறது. அவ்வளவு நெருக்கமாக இருக்கின்றபடியினால் என்னுடைய கரங்களால் என்னால் அதை உணர முடிகிறது. இங்கேயே இருக்கிறது போன்று தோன்றுகிறது. அதை காணவே நான் வாஞ்சியாயிருக்கிறேன். வீதியில் நடந்து சென்று தன் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் காப்பாணியாயிருந்த ஒருவன் அங்கே படுத்து கிடக்க வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்றது போன்று சம்பவிக்கக்கூடிய நேரத்தை காண காத்துக் கொண்டிருக்கிறேன். ஓ தேவ புத்திரர்கள் வெளிப்படும்படியாய் காத்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போது கர்த்தர் தம்மை தாமே வெளிப்படுத்தி காட்டுவார், வெளிப்படுவார். அப்பொழுது அவர்கள் சுகவீனத்தை நிறுத்துவார்கள், புற்று நோயை நிறுத்துவார்கள். அப்பொழுது அவர்கள் வியாதிகளை நீக்குவார்கள். புற்று நோய் என்பது என்னவோ என்று நீங்கள் நினைக்கிறீர்களே, ஒரு நாள் வர போகிறது. அப்பொழுது மனிதரின் மாமிசம் அழுகி அவர்கள் மறிப்பதற்கு முன்னே பருந்துகள் அவர்களுடைய மாம்சத்தை தின்ன தொடங்கும் என்று வேதம் கூறுகின்றது. வரப்போகின்றவர்களை ஒப்பிடும் போது புற்று நோய் ஒரு பல் வலி போன்றது. ஆனால் நிறைவேறிக்கட்டும். அந்த பயங்கரமான சம்பவமானது அந்த நாளிலே தேவனுடைய முத்திரையை பெற்றவர்களை தொடக்கூடாதபடி தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று. அந்த பயங்கரமான பாதைகள் தாக்குவதற்கு முன்னர் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக நுழையவும் பொருத்தமாய் தானத்தில் பொருத்தப்படவும் படியாக நாம் இப்பொழுது பாடுபடுகிறோம். ஓ எவ்வளவு அருமையாயிருக்கிறது. காலங்கள் காலங்களை நிறைவேறுதல் சுதந்திரம். நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்தவர்கள் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நம்முடைய சுதந்திரம் நமக்கு எவ்விதமாக கொடுக்கப்பட்டது, எதன் மூலமாக கொடுக்கப்பட்டது? முன்குறிப்பின் மூலமாக. முன்குறிப்பு என்பது முன்னறிவாய் இருக்கிறது. நீ ஒரு போதகனாய் இருக்கும்படி உன்னை அவர் நம்பலாம் என்று தேவன் அப்படி அறிவார், அவருடைய முன்னறிவு. ஆகையால் விரும்புகிறனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். அது உண்மை. முன்குறிப்பு உனக்குள்ளாக என்ன இருக்கிறது என்று அவர் அறிந்திருந்தார். நீ இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாகவே உனக்குள்ளாக இருந்தது என்ன என்று அவர் அறிந்திருந்தார். நீ வரும்படியாக உனக்கு ஒரு உலகம் வருவதற்கு முன்பாகவே உனக்குள் என்ன இருக்கிறது என்று அவர் அறிந்திருக்கிறார். அது அவரே, அதுதான் அந்த வரம்பற்ற தேவன். வரம்பற்றவர் நாமோ வரம்புள்ளவர்கள். ஒரு வரம்பு மட்டுமாகத்தான் நம்மால் சிந்திக்க முடியும். எனக்கு சம்பவித்தது முதற்கொண்டு அது எனக்கு முக்கிய வாய்ந்ததாக உள்ளது, எனக்கு தெரியவில்லை. அந்த மகிழ்ச்சிகரமான சில நிமிடங்களுக்கு நான் அங்கே நின்று கொண்டிருந்த சம்பவத்தை குறித்து நான் நினைத்து பார்க்கும் போது, நாளை என்பதே அங்கில்லை என்று நினைக்கும் போது, அங்கே நாளை என்று ஒன்று கிடையாது, அங்கே வியாதியே கிடையாது, அங்கே துயரமே கிடையாது, சிறிது மகிழ்ச்சி என்று அங்கே இல்லை, முழுவதுமே அங்கே மகிழ்ச்சியாக இருந்தது, எல்லாமே அங்கே மகிழ்ச்சி. ஓ என்ன, ஓ நான் அங்கே நின்ற போது இது என்னவா இருக்கும் என்று கூறினேன். அப்பொழுது சத்தமிழிடத்தில், இதுதான் பரிபூரண அன்பு. நீங்கள் நேசித்த அனைத்தும், உன்னை நேசித்த அனைத்தும் இங்கே இப்பொழுது உன்னுடன் இருக்கிறது என்று சொன்னது. எங்களை உங்களுடைய ஊழியத்தில் கிடைத்த பரிசுகளாய் கர்த்தராக இயேசுவிடம் சமர்ப்பிப்பாய். அந்த அழகான ஸ்திரீகள் அங்கே நின்று கொண்டு எல்லாருமா என்னை பற்றி பிடித்து என்னிலேயே ஏற்பட்ட அருமையான சகோதரனே என்று கூச்சலிடுவதை நான் கண்டேன். கழுத்தை சுற்றிலும் ரோமம் நிறைந்த அந்த மனிதர்கள் ஓடிக்கொண்டு என்னை பற்றி பிடித்துக் கொண்டு எங்களுடைய அருமையான சகோதரனே என்று சொன்னதை நான் கண்டேன். இதன் அர்த்தம் என்னவாயிருக்குமோ என்று நான் நினைத்தேன். அதற்கு அவர், அவர்கள் உன்னுடைய ஜனங்கள் என்றார். நான் சொன்னேன், என்னுடைய ஜனங்களா? அத்தனை பிரண்ணாமல் இருக்க முடியாதே, அங்கே கோடிக்கணக்கானவர்கள் இருக்கிறார்களே என்றேன். அதற்கு அவர், இவர்கள் உன் மூலமாய் ரட்சிப்புக்குள் வந்தவர்கள், இவர்கள் உன் மூலமாய் ரட்சிப்புக்குள் வந்தவர்கள், நவீனமானவர்கள், அவர்கள் தான் அங்கே நின்று கொண்டிருக்கிறவர்களை பார்த்தாயா என்றார். நான் கண்டிராத ஒரு அழகிய பெண். அவர் சொன்னார், நீ அவளை தேவனிடத்தில் வழிநடத்தின போது அவள் 90 வயதை கடந்திருந்தார். என் ஆயுள் சகோதரனே என்று அவள் கூறினதில் வியப்பொன்றும் இல்லை என்றார். அவள் மீண்டும் இனி ஒருபோதும் அவள் வயது சென்றவளாக ஆகப் போவதில்லை, அவள் அதை கடந்து விட்டாள். அவள் பருவத்தின் காந்தியில் இருந்தாள். அவள் இங்கே நின்று கொண்டிருக்கிறாள். அவளால் ஒரு குளிர்ந்த தண்ணீரை குடிக்க முடியாது, அவளுக்கு அது தேவையில்லை. அவளால் படுத்து வணங்க முடியாது, ஏனென்றால் அவள் களைப்படைய மாட்டாள். நாளை என்பதே கிடையாது, நேற்று என்பதே கிடையாது, ஒன்றும் கிடையாது. நாம் இப்பொழுது நித்தியத்தில் இருக்கிறோம். ஆனால் ஒரு மகிமையான நாளந்த தேவகுமாரன் வருவார், அப்பொழுது நீ அவர்களுக்கு பிரசங்கித்த வார்த்தையின்படியாய் நியாயம் தீர்க்கப்படுவாய் என்றார். ஓ சகோதரனே, நான் அவரிடத்தில் அப்படியானால் அவளும் அவனுடைய கூட்டத்தை கொண்டு வர வேண்டுமோ என்று கேட்டேன். ஆமையா என்றார். நான் அதற்கு அவள் பிரசங்கித்ததை போன்றே நான் பிரசங்கித்தேன். நான் சிறிதளவு பிசகவில்லை. நான் சபை கொள்கைகளையோ அல்லது வேறதையோ நான் உள்கொண்டு செல்லவில்லை. நான் அதே விதமாக பவலை போலவே நின்றேன் என்று கூறினேன். அப்பொழுது அவர்கள் அனைவரும் ஒருமித்து, அதை நாங்கள் அறிவோம், நாங்கள் நிச்சயத்தோடு இளைப்பாறிக் கொண்டிருக்கிறோம், நீங்கள் யாவரையும் அவரிடத்தில் சமர்ப்பிப்பீர், அதன் பிறகு நாங்கள் அனைவருமாய் பூமிக்கு திரும்பி போய் என்றென்றைக்குமாய் ஜீவிப்போம் என்று சத்தமிட்டார்கள். ஓ என்ன, திரும்பி வருவதற்கு துவங்கி நான் அங்கே நோக்கி பார்த்தபோது அடுக்கின் மேல் என்னுடைய பழைய சடலம் வயதாகியும் சுருங்கியும் வியாதி உள்ளதும் துன்பத்தால் ஆனதுமான சரீரம் அங்கே இருக்க கண்டேன். என் கழுத்துக்கு பின்னால் என் கைகளை வைத்துக் கொண்டு படுத்த வாட்டில் இருந்த சரீரத்தை கண்டு, ஓ நான் மீண்டும் அதற்குள்ளாக போக வேண்டுமா என்று நினைத்தேன். அந்த நேரத்தில் தானே தொடர்ந்து முன்னேறு என்னும் சத்தத்தை நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். நான் சொன்னேன், கர்த்தாவே தெய்வீக சுகம் அளித்தலில் நான் எப்பொழுதும் விசுவாசம் வைப்பவன், நான் அதை தொடர்ந்து விசுவாசிப்பேன். ஆனால் அந்த ஆத்துமங்களுக்காக நான் தொடர்ந்து முன்னேறுவேன். ஆகவே எனக்கு உதவி செய்யும், நான் அநேகரை அங்கு கொண்டு சேர்ப்பேன், எனக்கு நீண்ட ஆயுசு தாரும், நான் இன்னொரு 100,000 பேரை பரலோகத்தில் கொண்டு வரட்டும், நீர் மட்டும் எனக்கு நான் ஜீவிக்க அனுமதிப்பீரானால் அப்படி ஆகும் என்று கூறினேன். நீர் என்னவா இருந்தாலும், எந்த கோட்பாடா இருந்தாலும், இருதயத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும், அவர்கள் என்னவா இருந்தாலும் சரி, எனக்கு கவலை இல்லை. அவர்கள் அங்கே வந்து சேரும் போது அவர்கள் எல்லோருமாய் ஒன்றாயிருக்கிறார்கள். அந்த பழைய எல்லை கோடுகள் யாவும் கடந்து போய்விட்டது. ஓ, என்னால் அந்த திரிகளை காண முடிகின்றது. அவ்வளவு அழகாயும் அவர்கள் தலைமையில் நீண்டதாயும் பின்னால் தொங்கிக் கொண்டவர்களாய் இதுவரை அப்படிப்பட்டவர்களை கண்டதே கிடையாது. நீண்டு தொங்கிக் கொண்டிருக்கும் ஆலைகளுடன் கால்களில் காலணிகள் இல்லாமல் வெறும் கால்களில் இருந்தார்கள். அந்த ஆண்களை பார்க்கும் போது கழுத்து சுற்றில வளர்த்தியான மயிருடன் பலவிதமான நிறமான தலைமயிறு உடையவர்களாயிருந்தார்கள். அவர்களுடைய கரத்தை கொண்டு என்னை அணைத்த போது என்னால் அவர்களை உணர முடிந்தது. அவர்களுடைய கரங்களை தொட்டு பார்த்தேன். தேவனே, இதற்கு சாட்சி திறக்கப்பட்டிருக்கும் இந்த புனித வேதாகம புத்தகம் சாட்சியாக கூறுகிறேன். என்னுடைய கரத்தை என் முகத்தின் மேல் வைக்கும் போது உண்டாகும் அதே உணர்வை அவர்களிடத்தில் நான் உணர்ந்தேன். அந்த ஸ்திரீகள் அவர்களுடைய கரங்களால் என்னை கட்டிப்பிடித்தார்கள். இங்கு உண்டாகும் அந்த உணர்ச்சி அங்கே எனக்கு உண்டாகவில்லை. நீங்கள் எவ்வளவு பரிசுத்தமாய் இருந்தாலும், நீங்கள் யாராய் இருந்தாலும், எந்த விதமான பிரசங்கியாராய் அல்லது ஆசாரியனாய் அல்லது நீங்கள் என்னவாய் இருந்தாலும் சரி, எனக்கு அக்கறை இல்லை. ஒரு பெண் ஒரு ஆணின் தோள்களின் மேல் கரங்களை போடும் போது எந்த ஒரு ஆணுக்கும் பரிச உணர்ச்சி ஏற்படாமல் இருக்க முடியாது. அது முற்றிலும் உண்மையே. ஆனால் சகோதரனே, நீ இங்கிருந்து அக்கறைக்கு போகும் போது அது அங்கே அந்த விதமாய் இருக்க முடியாது. ஓ, என்னே அப்படிதான், அது கூடாத காரியமாயிருக்கும். அங்கே எல்லாம் அன்புமயமாயிருக்கும். எல்லா காரியங்களும் அங்கே தத்தரூபமான உண்மையான சகோதரனாயும் சகோதரியுமாயும் இருக்கும். அங்கே மரணமில்லை, துக்கமில்லை, பொறாமையில்லை, ஒன்றுமில்லை. அங்கே வேறொன்று பிரவேசிக்க முடியாது. அது அப்படியே பரிபூர்ணம். அதற்காகத்தான் நான் பாடுபடுகிறேன். அதற்காகத்தான் நான் பொறுத்திக் கொள்ளுகிறேன். நான் கூறினேனோ கர்த்தாவே, அதற்காகத்தான் நான் இங்கே சபையில் இருக்கிறேன். சபையை ஒழுங்குபடுத்த நான் முயற்சிக்கிறேன் என்று சகோதரனே, சகோதரியே, உங்களிடம் தான் கூறுகிறேன். ஒரே ஒரு காரியம் மட்டும்தான் அதற்குள் பிரவேசிக்க முடியும். அதுதான் பரிபூர்ண அன்பு. ஜிடக்கூடாத்திற்கோ அல்லது மெத்தடி சபைக்கோ அல்லது பேப்டிஸ்ட் சபைக்கோ உத்தமமாய் இருக்கிறீர்கள் என்ற காரணத்திற்காக அல்ல. அவைகளெல்லாம் சரிதான், இருக்கத்தான் வேண்டும். ஆனாலோ நண்பனே, நீங்கள் அந்நிய பாஷைகளில் பேசினதினால் அல்ல, ஆவியில் நடனமாடினதினால் அல்ல, விசாசிகளை துரத்ததினால் அல்ல, அல்லது விசுவாசத்தினால் மலைகள் தள்ளுண்டு போகும்படியாய் செய்ததினாலும் அல்ல. அவைகளெல்லாம் சரிதான் ஏனென்றால் அவைகளெல்லாம் சரியானதுதான். ஆனால் அந்த பரிபூர்ண அன்பு உள்ளே இல்லாமல் அங்கே பிரவேசிக்க முடியாது. பரிபூர்ணத்தின் இடம்
அதுதான். It's an adoption. God before the foundation of the world. Now, let's hurry up. Let's get this one chapter through anyhow. If possible in the next 10 minutes.
நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நாம் எதை சுதந்திரித்துக் கொள்கிறோம்? நித்திய ஜீவனை. எந்த விதமாக அது எல்லோருக்கும் புரிகின்றதா? நீங்கள் தேவனை தேடுகிறீர்களா? இல்லை, தேவன் உங்களை தேடி வந்தார். எந்த மனிதனும் ஒருபோதும் தேடினதில்லை, தேவன் தான் மனிதனை தேடி போனார். என் பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் இடத்தில் வரமாட்டான் என்று இயேசு சொன்னார். பாருங்கள், தேவனிடத்திலிருந்து ஓடி போவது மனிதனுடைய இயற்கையான சுவாபமாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் எப்பொழுது சொல்லுகிறீர்கள், உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பிரசங்கிப்பதென்றால் அதுதான் தொல்லையா இருக்கிறது. நீங்கள் உள்ளே நுழைந்த போது இருந்த அதே நிலைமையில் இருக்காதீர்கள். இப்பொழுது மாறுங்கள். கர்த்தர் உரைக்கிறதாவது என்று நான் கூறுகையில் எனக்கு செவி கொடுங்கள். நான் என்னை ஒரு தீர்க்கதரிசி என்று ஒருபோதும் அழைத்துக் கொண்டதில்லை. நான் தீர்க்கதரிசியும் அல்ல. ஆனால் நீங்கள் என்னை உங்கள் தீர்க்கதரிசி அல்லது ஒரு தீர்க்கதரிசி என்றே அழைக்கிறீர்கள். உலகம் அதை விசுவாசிக்கிறது. உலகம் முழுவதுமாக கோடிக்கணக்கான ஜனங்கள் அப்படியே விசுவாசிக்கிறார்கள். நான் 10 அல்லது 12 லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு நேர்முகமாகவோ அல்லது மறைமுகமாகவோ பேசியிருக்கிறேன். நான் பல ஆயிரக்கணக்கான தரிசனங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டிருக்கிறேன். அவைகளில் ஒன்றாகிலும் தவறி போகவில்லை. அது உண்மை. அவர் எனக்கு காரியங்களை முன்னறிவித்து அதே வண்ணமாய் சம்பவிக்கும்படியாயும் செய்தார். அதற்காக நான் இந்த மனிதனையும் அவனுடைய வழக்கிற்கு கொண்டு வருவேன். அது உண்மை. நான் என்னை ஒரு தீர்க்க தரிசி என்று உரிமை பாராட்டவில்லை. ஆனாலும் எனக்கு செவி கொடுங்கள். கர்த்தர் சொல்லுகிறது, அவரை அந்த இடத்திற்கு உங்களை கொண்டு போக பரிபூர்ண அன்பினால் மட்டுமே முடியும். ஏனென்றால் அங்கு இருந்த யாவும் பரிபூர்ண அன்பா இருந்தது. நீங்கள் மனசம்பந்தமான காரியங்களை எத்தனை ஆசைந்திருந்தாலும், எவ்வளவு நல்ல செயல்களை புரிந்திருந்தாலும் அல்லது வேறவைகளை செய்திருந்தாலும், அந்த நாளிலே அவை யாவும் எண்ணப்பட மாட்டாது. பரிபூர்ண அன்பினால் மட்டுமே அதை செய்ய முடியும். எனவே நீங்கள் அவைகளை செய்தாலும் உங்களை வெறுக்கிறவர்களை நேசிக்கும் அளவுக்கு தேவனுடைய அன்பினால் நிரப்பப்படும் மட்டாக மற்றெல்லா காரியங்களையும் ஒருபுறமாய் ஒதுக்கி வையுங்கள். இன்று காலையில் நான் கூறினது போன்று நான் முழுவதுமாக கிருபையினாலே உண்டாக்கப்பட்டவனாயிருக்கிறேன். அநேக ஜனங்கள் சொல்கிறார்கள், நீ என்னுடைய முதுகை இப்பொழுது சொல்லி, பின்னர் நான் உன்னுடைய முதுகை சொல்கிறேன். ஆம், நீ எனக்காக எதையாவது செய், நான் உனக்காக எதையா செய்கிறேன் என்று. அது கிருபை அல்ல. கிருபை என்றால் உன் முதுகுக்கு சொரிய வேண்டும் போல் இருந்தால், நீ எனக்கு சொரிந்து விட்டாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, நான் உனக்கு சொரிந்து விடுவதே ஆகும். நீங்கள் என் முகத்தில் அறைந்து என் முதுகில் சொரிய வேண்டும் போல் இருக்கிறது, சொரிந்துவிடு என்று கூறினால் நான் சொரிந்து விடுவதே கிருபையாகும். புரிகின்றதா? அதுதான் கிருபை. எதையாவது செய். கிரியைகளில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. கிரியை என்பது அன்பா இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். கிருபை அங்கே செயல்பட்டது என்பதன் வெளிப்படுதலாக கிரியைகள் இருக்கிறது. நான் என் மனைவிக்கு உண்மையாக ஜீவிக்கவில்லை என்றால், அவள் என்னை விவாகரத்து செய்து விடுவாள் என்ற காரணத்தினால் நான் என் மனைவிக்கு உண்மையாக ஜீவிக்கவில்லை. நான் அவளை நேசிக்கின்ற காரணத்தினால் நான் அவளுக்கு உண்மையாக ஜீவிக்கின்றேன். நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவில்லை என்றால் நான் நரகத்துக்கு போய்விடுவேன் என்று நினைக்கின்ற காரணத்தினால் நான் பிரசங்கிக்கவில்லை. நான் அவரை நேசிக்கின்ற காரணத்தினால் நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறேன். நிச்சயமாக நான் மட்டும் அவரை நேசிக்கவில்லை என்றால், இந்த புயல் மயமான கடல்களை கடப்பதும் மின்னல்கள் சுற்றிலுமாய் பின்ன ஆகாய விமானம் மேலிருந்து கீழாகவும் மேலாகவும் போக நான் கடந்து போவேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? எல்லாருமாய் மாயாலே வாழ்க என்றெல்லாம் பூச்சிலிட, ஆகாய விமானம் முழுவதுமாய் முழங்க, பாதுகாப்பு பண்டைகளை யாவையும் அணைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் 15 நிமிடங்களுக்கு தான் பெட்ரோல் இருக்கிறது. நாம் எங்கே இருக்கிறோம் என்று எனக்கே தெரியவில்லை. ஆகாய விமானம் ஓட்டுவன் அவிதமாய் அறிவிக்க, நான் நேசிக்கவில்லை என்றால் இந்நிலையில் நான் வேடிக்கைக்காக விமானத்தில் பயணம் செய்வேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஒவ்வொரு நாள் இரவும் ஜெர்மானிய போர் வீரர்கள் இவ்விதமாக என் மேல் போட்டுக் கொண்டு என்னை உள்ளே போகவும் வெளியே கொண்டு வரவும் தக்கதாக நான் அந்த காடுகளுக்கு நேசிக்கவில்லை என்றால் போவேன் என்று நினைக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியானவர் அற்புதங்கள் நிகழ்த்தும் வரைக்கும் இப்படியாய் நடந்தது. கம்யூனிஸ்டுகள் 1 மைல் தூரத்திலேயே என்னை சுட்டு கொன்று போடத்தக்கதாக தூரதரிசினி கண்ணாடி வழியாய் என்னை பார்த்துக் கொண்டே காத்துக் கொண்டே இருந்தனர். இதையெல்லாம் நான் விளையாட்டுக்காக செய்தேன் நினைக்கிறீர்களா? ஏனென்றால் எனக்குள்ளாக இருக்கின்ற ஏதோ காரியம் நேசம். அவர்கள் மாணவர்களே விரித்து அவர்களுக்காகவும் மறித்தார். அவள் கூறினான், நான் எருசலேம் மட்டுமாய் போவதற்கு மாத்திரமல்ல, நான் அங்கே போய் சிலுவையில் அறையப்படுவதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன். நான் மரிக்க போகிறேன். கர்த்தர் நிமித்தமாக மரிப்பதற்காக நான் அங்கே போகிறேன் என்றான். அது ஏதோ நம்மை நெருக்கி ஏவுகின்ற செய்யும்படியாய் செய்கின்ற அன்பாய் இருக்கிறது. அது முற்றிலும் சரியே. பிரசங்கித்தால் அப்படியா இருந்திருக்குமானால் நான் இன்றளவு 20,000 டாலர்களுக்கு கடனாளியாய் ஆகியிருக்க மாட்டேன். அந்த அளவிற்கு நான் கடனாளியாய் இருந்திருக்க மாட்டேன். இல்லை ஐயா, ஏனெனில் எனக்கு கொடுக்கப்பட்ட 100,000 டாலர்களில் ஒரு பகுதியை வைத்து வைத்திருப்பேன். ஒரே ஒரு மனிதன் ஒரு அரசாங்க வேவு பார்க்கும் எஃபிஐ அதிகாரியிடம் 15 லட்சம் டாலர்கள் பெருமானமுள்ள காசோலையை எனக்கு கொடுத்து அனுப்பியிருந்தார். நான் அதற்கு அதை திருப்பி எடுத்துக்கொண்டு போய்விடு என்றேன். பணத்திற்காக அல்ல, அது பணம் அல்ல. நான் பணத்திற்காக சுவிசேஷம் பிரசங்கிப்பதில்லை. அதற்காக அல்ல, அன்பின் காரணமாகவே நான் அதை செய்கிறேன். நான் செய்ய விரும்புகின்ற காரியம் என்னவென்றால், என்னுடைய கடைசி மூச்சை கடந்து நான் அக்கறைக்கு போகும்போது அது ஒரு கால் இன்னும் 5 நிமிடங்களுக்குள் ஆகலாம், ஒரு கால் இன்னும் 2 மணி நேரங்களுக்குள் ஆகலாம், ஒரு கால் இன்னும் 50 வருடங்களுக்குள் ஆகலாம். எப்பொழுது சம்பவிக்கும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அது சம்பவிக்கும் போது
நான் அங்கே போய் சேர்ந்து வாலிபத்தின் மிளலுடன் ஓடிக்கொண்டு என் அருமையான சகோதரனே என் அருமையான சகோதரனே என்று சத்தமிடுவதை நான் காண விரும்புகிறேன். அதுதான் என் இதயத்திற்குள் இருக்கிறது. அதுதான் காரணம் உங்களிடத்தில் வேறுபாடு காட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல. ஆனால் சரியான பாதையில் உங்களை பொருத்தும்படியாக நான் முயற்சிக்கிறேன். அந்த விதமாகத்தான் அவர் இருக்கிறார். உன்னுடைய சபை அல்ல, உன்னுடைய ஸ்தாபனம் அல்ல, ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளான உங்களுடைய பிறப்பே அதற்கு காரணம். ஓ என்று சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக இல்லாமல் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்பொறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்கு அவருடைய சுதந்திரம் ஆகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். கவனியங்கள் இன்னும் சில நிமிடங்களில் முடிக்கப் போகின்றோம். முடிப்பதற்கு முன்பாக சற்று கூர்ந்து கவனியங்கள். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாக இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக இருக்கும்படிக்கு அவருக்குள் நீங்களும் நம்பிக்கையா இருந்தீர்கள். இதை கூர்ந்து கவனியுங்கள். உங்கள் சுவிசேஷ போர்வையை போர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் செவிகளை திறந்து கூர்ந்து கவனியுங்கள். நான் 13 வசனத்துக்கு வந்திருக்கிறேன். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசம் எதை கேட்பதினால் வரும் வார்த்தையை சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது சத்தியம் என்பது என்ன? தேவனுடைய வார்த்தையே சத்தியம். அது சரியா? வேத வாக்கியங்களை குறித்துக் கொள்பவர்களே, யோவான் 17:17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம் என்று இயேசு கூறியுள்ளார். உங்கள் ரட்சிப்பின் சுபசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு அவன் அவர்களுக்கு கூற முயற்சிக்கின்ற அந்த ரட்சிப்பு என்ன? உலக தொடர்புக்கு முன்பாக முன்குறிக்கப்படுதல். அது சரியா? சுந்தர சுவிகாரத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக நித்திய ஜீவனுக்கென்று முன்குறிக்கப்படுதல். இப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால் நிறைக்கப்பட்டு நித்திய ஜீவனுக்குள்ளாக வருகின்ற போது நீங்கள் ஒரு குமாரனாகிறீர்கள். நீங்கள் அவருடைய ராஜ்யத்திற்காகவும் அவருடைய மகிமைக்காகவும் கிரியை செய்ய வேண்டும் என்பதற்காக தேவன் உங்களை பொருத்தமான ஸ்தானத்தில் பொருத்தும்படியாய் விரும்புகிறார். அதுதான் சுவிசேஷம். அவிதமாயிருக்க நீங்கள் முதலாவதாக நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு சென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்ற வசனத்தை கேட்கிறீர்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்காக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கூப்பிட்டு உங்களுடைய எல்லா பாவங்களையும் நீக்கி போடுகிறீர்கள். வாக்குத்தத்தமானது உங்கள் பாதையில் இருக்கின்ற ஒவ்வொரு பரதேசிக்கும் உண்டாயிருக்கிறது. இன்றிரவு நீங்கள் ஒரு பாவியாக நான் பெண்ணம் ஜபக்கூடாதத்துக்குள்ளாக கடந்து போகிறேன் என்று கூறி உங்கள் வீட்டை விட்டு வெளியேறுவீர்களானால் தேவனின் இரவு உங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். உங்களுக்கும் வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கும் இடையே ஒரு காரியம் தான் இருக்கிறது. வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசம் என்பது என்ன? பாரிசுத்த ஆவியாயது இருக்கிறது. யோசுவாவுக்கும் வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கும் இடையே என்ன இருந்தது என்றால் அது யோர்தானே. அது முற்றிலும் சரியே. கிறிஸ்துவுக்கு பாவனையாக இருந்தபடியினால் மோசே இஸ்ரவேல் புத்திரரை வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசம் மட்டுமாய் வழிநடத்தினான். அதற்கு மேல் இஸ்ரவேல் புத்திரரை வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ளாக மோசே கொண்டு போகவில்லை. யோசுவா ஜனங்களை உள்ளே கொண்டு போய் தேசத்தை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தான். இயேசுவானவர் கிரியத்தை செலுத்தி பரிசுத்த ஆவி மட்டுமாய் வழிநடத்தி கொண்டு போனார். தேவன் பரிசுத்த ஆவியை பூமிக்கு அனுப்பி அவர் சபையை அதன் ஸ்தானத்திலே ஒழுங்காய் பொருத்தினார். ஒவ்வொரு மனிதனையும் அவருடைய ஸ்தானத்திலே பொருத்தி அவருடைய பிரசன்னத்தினால் அவனை நிரப்பினார். நான் என்ன கூறுகிறேன் என்று புரிகின்றதா? எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எப்படியாய் சுவிசேஷத்தின் அழைப்புக்குள்ளாய் இதை முன்குறித்திருக்கிறார். கலாத்தியர் 1:8 பவுல் வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனானவன் வேற ஏதாவது பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடமன் என்று கூறியிருக்கிறார். சத்தியம், அது சுவிசேஷம். இந்த வசனத்தை முடிக்கிறேன். இதை வாசிக்கையில் கூர்ந்து கவனியுங்கள். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது கூர்ந்து கவனியுங்கள்.
After that ye believed, ye were sealed with
ஆகிதத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். கடைசி நாட்கள் வேதம் கூறுகின்றது. இப்பொழுது கவனியுங்கள், கடைசி நாட்களில் இருதரப்பட்ட ஜனங்கள் இருப்பார்கள் என்று. அவர்களில் ஒரு சாரார் தேவனுடைய முத்திரையை பெற்றவர்களாய் இருப்பார்கள், அடுத்த சாரார் மிருகத்தின் முத்திரையை பெற்றவர்களாய் இருப்பார்கள். எத்தனை பேருக்கு தெரியும்?
கரை தேவனுடைய முத்திரை தான் முத்திரையாய் இருக்குமானால், தேவனுடைய முத்திரை பரிசுத்த ஆவியாய் இருக்குமானால், அப்படியானால் பரிசுத்த ஆவி இல்லாமல் இருப்பது மிருகத்தின் முத்திரையாய் இருக்கிறது. அந்த இரண்டு ஆவிகளும் அவ்வளவு நெருக்கமாக இருந்து கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கும். அதனால் ஒருபோதும் வஞ்சிக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் நித்திய ஜீவனுக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். புரிகின்றதா? சபையாரன் சர்வசாதாரணமாய் போய்கொண்டிருக்கிறது. அந்த கண்ணிகைகள் ஆண்டவரை சந்திக்கும்படியாய் புறப்பட்டார்கள். அவர்கள் எல்லாரும் தூய்மையாயும் ஒவ்வொருவரும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுமாய் இருந்தார்கள். ஐந்து பேர் துரிதம் இல்லாத தாமதமானவர்களாய் எண்ணெய் இல்லாத காரணத்தினால் விளக்குகள் அணைந்து போகும் அளவுக்கு விட்டார்கள். மற்ற ஐந்து பேர்களோ அவர்களுடைய விளக்குகளில் எண்ணெய் வைத்திருந்தார்கள். இதோ மணவாளர் வருகிறார் என்னும் சத்தம் உண்டானது. தங்கள் விளக்குகளில் எண்ணெயை வைத்திருந்த ஐந்து பேர்களும் கல்யாண விருந்திற்குள் போனார்கள். மற்ற ஐந்து பேர்களோ வெளியே போய்விட்டார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருந்தது. எனவே ஆயத்தமாயிருங்கள். எந்த நேரத்தில் ஆண்டவர் வருவார் என்று உங்களுக்கு தெரியாது. வேதாகமத்தில் எண்ணெய் எதற்கு பிரதித்துவமாயிருக்கிறது? பரிசுத்த ஆவிக்கு பிரதித்துவமாயிருக்கிறது. இப்பொழுது ஏழாம் நாள் ஆசிரிப்பு சகோதரர்களே, உங்களுக்கு தான் ஏழாம் நாள் தான் தேவனுடைய முத்திரை என்று கூறுபவர்களே, அதை நிரூபிக்கத்தக்கதாய் ஒரு வேத வார்த்தையை காட்டுங்கள். பரிசுத்தாவிதான் தேவனுடைய முத்திரையாய் இருக்கிறது என்று வேதம் கூறுகின்றது. இதை கவனியுங்கள். 13 இப்பொழுது கவனியுங்கள். நீங்கள் விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். எபேசியர் 4:30 திருப்புங்கள். அது சரிதான் என்று நினைக்கிறேன். அந்த வசனம் தானா என்று பாருங்கள். எபேசியர் 4:30. ஆம், அதோ இருக்கிறது 4:30.
அன்றையும்
நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். எவ்வளவு காலத்திற்கு நீங்கள் உண்மையாகவே பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும் போது அது எத்தனை காலம் உங்களோடு இருக்க போகின்றது? அடுத்த எழுப்புதல் மட்டுமா? உன்னுடைய பாட்டி உன்னுடைய பாதையில் குறுக்கிடும் மட்டுமா? உன்னுடைய அதிகாரி உன்னிடம் எரிந்து விழும் மட்டுமா? உங்களுடைய மீட்கப்படும் நாள் மட்டுமாக
அல்லேலூயா.
நீங்கள் மறித்த பிறகு, நீங்கள் தேசத்துக்குள்ளாக பிரவேசித்த பிறகு, நீங்கள் தேசித்தவர்களோடு கூட நின்று கொண்டிருக்கும் போதும் நீங்கள் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டவர்களாக இருப்பீர்கள். வேத வாக்கியத்தின்படி இப்பொழுது நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அது போன்றுதான். வித்தியாசம் என்னவென்றால், நீங்கள் இன்னொரு சரீரத்திற்குள்ளாக புகுந்து விட்டீர்கள். நீங்கள் வீடுகளை மாற்றிக் கொண்டீர்கள். இந்த வீடானது பழமையாகிவிட்டது. ஒரு மேல்கூரை போட முடியாதபடி கூறு மரங்கள் எல்லாம் பழுதாகிவிட்டது. அது உண்மை. ஆகவே அந்த பழைய வீட்டை பாழாய் போகும்படி விட்டுவிட்டு ஒரு புதிய வீட்டுக்குள் புகுந்து விட்டீர்கள். அது சரிதானே? ஏனென்றால் இந்த பூமிக்குரிய கூடாரமாகி நம்முடைய வீடு அடித்து போனாலும் வேறொன்று நமக்காக காத்திருக்கிறது. அன்றுவினால் நாம் அதை குறித்து பேசினது உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? ஒரு தாயின் கர்ப்பத்தில் சிறு குழந்தையானது உருவாகும் போது அந்த குழந்தையின் சிறு தசைகள் உதைத்துக் கொண்டும் குதித்துக் கொண்டும் இப்படியா இருக்கின்றது. தாயான வளர்ந்த குழந்தையை பிரசவித்தவுடன் அந்த குழந்தையானது பூமிக்கு வந்ததும் முதலாவது சம்பவிக்கின்ற காரியம் என்னவென்றால், அந்த இயற்கையான சரீரத்தை பிடித்துக் கொள்ள அங்கே ஒரு ஆவிக்குரிய சரீரம் காத்துக் கொண்டிருக்கிறது. உடனே வைத்தியர் அந்த பிள்ளையை ஒரு சிறு தட்டு தட்டவோ அல்லது குலுக்கவோ செய்ததும் பிள்ளையானது பா 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 என்று கத்துகின்றது. உடனேயே அது நேராக தாயின் மார்பகத்தை அடையுமட்டாய் அசைந்து அசைந்து போய் என்று அதனுடைய சிறிய தலையினால் மேலும் கீழுமாக தாயின் மார்பில் முட்டி அந்த பால் நரம்புகளை பால் கொண்டு வரும்படியாக செய்யும். ஒரு சிறிய கன்றுக்குட்டியானது தான் வயிற்றிலிருந்து பிறந்து வெளியே வந்த உடனேயே சில நிமிடங்களுக்குள்ளாக அது எழும்பி நிற்கின்றது. அது என்ன செய்யும்? அது அப்படி எழும்பி சுற்றி வந்து அந்த தாயை பற்றிக் கொண்டு இந்த விதமாக அதன் தலையை கீழாக அசைத்து அதன் பாலை பெற்றுக் கொள்ளும். இந்த இயற்கையான சரீரமானது தாய்க்குள் வரும்போது அதற்காக ஒரு ஆவிக்குரிய சரீரம் காத்துக் கொண்டிருக்கிறது. இந்த இயற்கையான சரீரமான தரையில் விழும்போது அல்லேலூயா, அங்கே அக்கறையிலே ஒன்று காத்துக் கொண்டிருக்கிறது. நாம் ஒன்றை விட்டு இன்னொன்றுக்குள் புகுந்து விடுகிறோம். நம்முடைய இருப்பிடங்களை நாம் மாற்றிக் கொள்கிறோம். இந்த சாவுக்கு ஏதுவான சாகாமையை தரித்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆவிக்குரியது இந்த அடி உள்ளது அடியாமையை தரித்துக் கொள்ளும். இந்த பழைய சுருக்கங்கள் விழுந்த கூன்விடந்த சரீரம், ஆனால் அதன் தோற்றத்தில் அது மாறவே மாறாது. அதாவது அக்கறைக்கு போகும்போது நீங்களே ஆவியவுடையவர்களாக இருப்பீர்கள். முறுக்கிவிட்டது போன்று தென்படுகின்ற ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு கூறப்போகிறேன். ஆனால் அது வேதத்தில் இருக்கின்றது. அதற்கு பிறகு நான் இன்னொரு காரியத்தை உங்களுக்கு கூறுகிறேன். அது இந்த முறுக்கை உங்களுக்கு சரியாக்கிவிடும். இந்த ஒன்றை கவனியுங்கள். மூத்தவனான அந்த ராஜா அந்த நாட்டில் இருந்ததான மகத்தான மூத்த தாவன பிரசங்கியாரான சவுல், உங்களுக்கு தெரியும், அதாவது எல்லா ஜனங்களை காட்டிலும் உயரமான தோள்களையும் தலையும் உடைய அவன் பயந்து கொண்டிருந்தான். இயற்கைக்கு மேம்பட்ட காரியங்களை குறித்து ஒன்றும் அறியாதிருந்தார்கள். தாவீது வந்து அந்த ஆட்டுக்குட்டியை சிங்கத்தின் வாயிலின்றி மீட்டு கோலியாத்தை கொல்ல வேண்டியிருந்தது. அவனை கவனியுங்கள். அவன் தேவனை விட்டு அவ்வளவாய் தூர விலகி போய் இந்த பரிசுத்த உருளை போதகரை பகைக்கும் அளவிற்கு ஆகிவிட்டான். அவனுடைய சார்பில் இருப்பதற்கு பதிலாக, அவனுக்கு உதவியா இருப்பதற்கு பதிலாக அவனுக்கு எதிராக திரும்பினான். இன்றைய நாட்களின் ஒரு எடுத்துக்காட்டான சித்திரம் போன்று அது இல்லையா? சரியாக அப்படியே இருக்கிறது. அவனை விரோதமாய் திருப்பினான். என்னுடைய முதன்முறை பிரயாணத்தை துவக்கும் முன்பு நான் உங்களுக்கு பிரசங்கித்த கோலியாத்தை தாவீது வீழ்த்தினான் என்ற செய்தியை நான் பிரசங்கித்த போது உங்களில் எத்தனை பேர் இங்கிருந்தீர்கள்? அநேகர், சிலர் பழங்காலத்தவர்கள். நான் மறுபடியும் அப்படி ஒரு பிரயாணத்துக்கு ஏற்பாடு செய்கிறேன். என்ன என்று யோசித்து பாருங்கள். கடந்த ஞாயிறு என்ன சம்பவித்தது? அது நேராக இன்னொரு கட்டத்துக்கு சென்றது. தாவீதுடைய இரண்டாவது பிரச்சாரம், அவனுடைய ஊழியத்தின் இரண்டாவது கட்டம், அது முற்றிலும் சரியே. அதற்கு பின்னர் அவன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவானான். இப்பொழுது ஊழியமானது ஒரு மகத்தான கட்டத்துக்குள்ளாக பிரவேசித்து மகத்தாக வெளிவருகின்றதை கவனியுங்கள். அதே விதமாகத்தான் தாவீதுக்கும் சம்பவித்தது. அப்படியாய் அவன் வருகின்ற வேளையிலே நான் இதை கவனிக்கிறேன். தாவீதோ, தாவீது அங்கு வெளியே வந்து சிங்கத்தை கொல்லவும் கவனியுங்கள், அந்த கரடியையும் கொல்லும்படியாய் தேவன் செய்து பின்னர் அந்த பெலிஸ்தீனை கொல்லும்படியாய் செய்தார். இப்பொழுது அந்த வயதான சவுலின் மேல் ஒரு பொல்லாத ஆவியானது இறங்கும்படியான ஒரு நேரம் வந்தது. இதற்காக வந்தது, தாவீதை வெறுக்கும்படியாக வந்தது. நான் அதை நம்புகிறேன். இது ஒளிநாடாவில் பதிவாகின்றது. இப்பொழுது கவனியுங்கள் சகோதரனே, இந்த ஒளிநாடாவை கேட்பவர்களே, நான் கூறுவதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தால் இன்னும் மன்னியுங்கள். பாருங்கள், நான் உங்களை நேசிக்கிறேன். எப்படி இருந்தாலும் அக்கறையிலே நான் உங்களை சந்திக்க போகின்றேன். ஏனென்றால் நீங்கள் ஒரு தேவனுடைய மனிதனாக இருப்பீர்களானால் எப்படி இருந்தாலும் நான் அக்கறையில் உங்களை சந்திக்க போகின்றேன். ஆனால் நான் இதை கூற விரும்புகிறேன். காரணம் இதுதான், தன்னிடத்தில் இல்லாத ஏதோ ஒன்றை தாவீதுடத்தில் சவுல் கண்டான். அந்த காரணத்தினால் தான் இது என்ன சம்பவித்தது? சிவந்த மேனியுள்ள ஒரு சிறு இளைஞன், சிவந்த மேனியுள்ளவன் என்று வேதம் கூறுகின்றது. அவன் ஒரு அழகுள்ள பிள்ளை அல்ல, ஏதோ ஒரு வகையான சிவந்த மேனி அவனுக்கு இருந்தது. அவன் அங்கே யுத்த களத்துக்கு சென்றான். அங்கே சவுல் தன்னுடைய போர்க்கவசங்களை அவனுக்கு உடுத்தினான். அந்த கேடயமானது அவனுடைய பாதம் வரைக்குமாய் இருந்திருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிகிறது. அதற்கு தாவீது, இதை என் மீதில் இருந்து கழற்றி போடுங்கள் என்றான். ஒரு கால் அப்பொழுது அவன் அவனுக்கு ஒரு டாக்டர் பட்டம் கொடுத்திருப்பான், அல்லது ஒரு PhD அல்லது LLD அல்லது எதையோ கொடுத்திருப்பான், உங்களுக்கு தெரியுமே. ஆனால் அவனோ, அவைகளை குறித்து எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஏனென்றால் எனக்கு அதில் பழக்கமில்லை என்று கூறினான். என்னிடத்தில் உள்ளதையும் நான் என்ன செய்கிறேன் என்பதையும் நான் உடையவனாய் இருக்கட்டும் என்று கூறினான். ஆமையா, அவன் தன்னுடைய கவனை எடுத்துக் கொண்டான். குமாரத்திகளானவர்கள், அதாவது சபைகள், சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று பாடிக்கொண்டிருந்தது. சவுலை கோபம் ஓட்டினர். அதற்கு பின்னரே சவுல் பொறாமை கொண்டு, அந்த பழைய இயேசுவின் நாம போதனை அதில் ஒன்றுமே இல்லை என்றான். உண்மை. தேவன் அவனுக்கு என்ன செய்தார்? தேவன் சவுலின் மேல் ஒரு பொல்லாத ஆவியை அனுப்பி தாவீதை வெறுக்கும்படியாக செய்தார். சரியாக நடந்தது அதுதான். எந்த ஒரு காரணமும் இன்றி அவன் தாவீதை வெறுத்தான். சில சந்தர்ப்பங்களில் தாவீதினால் சவுலினுடைய கழுத்தை திருகி இருக்க முடியும். அவன் அப்படி செய்திருக்கலாம். ஆனால் அவனுக்கு ஒன்று செய்யாமலேயே போகவிட்டான். அவன் ஒன்றுமே சொல்லவில்லை. அவன் நிச்சயமாய் அவனை கொன்று போட்டிருக்கலாம். ஒரு இரவு அவன் போய் சவுலினுடைய சால்வையின் ஓரத்தை மட்டும் வெட்டி கொண்டு வந்து, இதை இங்கே பாரும், தெரிகின்றதா என்று கூறினான். ஆமையா, அவனால் அதை செய்திருக்க முடியும். ஆனால் அவனுக்கு ஒன்றும் செய்யாமல் போகவிட்டான். அவனுடைய கூட்டத்தாரை உடைத்து அவர்களை சிதறடித்து விரும்பியிருந்தால் அவன் தனக்கென்று ஒரு ஸ்தாபனத்தை துவக்கி இருக்கலாம். ஆனால் அவன் அதை செய்யவில்லை. தவளை போகவிட்டான். தேவன் யுத்தம் செய்யட்டும் என்று விட்டுவிட்டான். ஆமையா, ஆக அவன் அப்படியாய் வெளியே போய்க் கொண்டிருக்க பிரசாரமானது முடிவடைந்தது. தவுள் தேவனிடத்திலிருந்து எந்த பதிலையும் பெற முடியாதபடியாய் அந்த பொல்லாத ஆவியானது அவனை அவ்வளவாய் ஆண்டு கொண்டது. கொஞ்ச காலம் கழித்து தேவனுடைய ஆவியானது அவனை விட்டு அகன்று போயிற்று. அவர்களுக்குள் இருந்தவரான அந்த வயதான சாமுவேலை வேண்டாம் என்று தள்ளிவிட்டார்கள். அவன் அவர்களுக்கு உண்மையாகவே தேவ சத்தமாயிருந்தான். அவர்கள் உலக ரீதி நடந்து கொள்ள விரும்பினருக்கு முன்னதாகவே அவர்களுக்கு ஆலோசனை கூறினவன் சாமுவேல் தான். சபையானது உலக பிரகாரமாக எந்த விதமாக நடந்து கொள்ள விரும்புகிறது? நடந்து கொள்ள விரும்புகிறார்கள். அவர்கள் ஏன் அதை செய்கிறார்கள் எனக்கு தெரியாது. என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை.
நீங்கள் சொல்லலாம் சீட்டு விளையாடுவது கேளிக்கை அல்ல, பொழுதுபோக்கிற்காக விளையாடி ஒரு காசு தான் பந்தயம் வைக்கிறோம் என்று நீங்கள் அதை எப்படி கூறினாலும் சரி, அது ஒரு பாவமே. அவைகள் உன் வீட்டிலேயே இருக்கக்கூடாது. ஏன் ஒரு சிறு கிளாஸ் பியர் அங்கே குடிப்பதில் தவறு என்றும் இல்லையே. எங்களிடம் இருப்பதே கொஞ்சம் தானே. நானும் என் மனைவியும் சாயந்தரம் கொஞ்சம் சாப்பிட்டோம் என்கின்றனர். முதலாவது காரியம் என்னவென்று சொன்னால், உங்கள் பிள்ளைகள் கொஞ்சம் சாப்பிட்டனர். நிச்சயமாய் அவர்கள் அதை செய்தார்கள். ஸ்திரீகளே, பிசாசு குறி வைத்து விட்டார். ஆரம்பத்தில் அவன் அதைதான் செய்தான். சகோதரிகளே, நிச்சயமாக உங்கள் மூலமாக அவன் குறி வைத்து விட்டார். அவன் அதை செய்கிறான். ஏனென்றால் அவனால் என்ன செய்ய முடியும் என்று அவன் அறிந்திருக்கிறான். ஒரு ஆணை வஞ்சிப்பதை காட்டிலும் ஒரு பெண்ணை 1000 மடங்கு சீக்கிரமாக அவனால் வஞ்சிக்க முடியும். அது உங்களை புண்படுத்துகிறது என்று நான் அறிவேன், ஆனால் அதுதான் உண்மை. முற்றிலும் சரியே. அதைதான் அவன் ஏதேன் தோட்டத்தில் செய்தான். அவனால் செய்ய முடியும். அவ்வளவு உண்மையாயும் உத்தமமாயும் இருந்தால், ஆனால் அவள் வஞ்சிக்கப்பட்டாள். ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை என்று வேதம் கூறுகின்றது. ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஆனால் ஏவாள் தான் வஞ்சிக்கப்பட்டாள். ஆகவே அவனால் அவளை வஞ்சிக்க முடியும். அப்படி இருந்தும் பாஸ்டர்கள் பெண் பிரசங்கியமாக நியமிக்கிறார்கள். அவிதமாக அவர்களை சபையோர்களின் மேல் ஒரு பேருக்கு செய்கின்றனர். இதை வேதமானது ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தல் மட்டுமாக கூடாது என்று கண்டிக்கிறது. நீங்களோ சரி, இதெல்லாம் சரிதான், அதெல்லாம் சரிதான், அங்கே அவர்களுக்கு பெரிய போதகர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று கூறுகின்றீர்கள். அதெல்லாம் சரி என்று நான் அறிவேன். நான் ஒருமுறை பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது ஒரு பெண் அந்நிய பாஷையில் பேச தொடங்கினால் நான் நிறுத்தாமல் பிரசங்கத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தேன். முடித்துவிட்டு நான் வெளியே சென்ற போது ஒரு ஸ்திரீயின் மகனிடம், உன்னுடைய தகப்பனார் மேடைக்கு வருகின்ற நேரத்தில் நாளை இரவு நான் கூற வேண்டிய ஒரு செய்தி என்னிடம் இருக்கிறது என்று கூறினாள். அவன் அதற்கு, ஒரு செய்தியா, நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்றான். நான் பீடத்து அழைப்பை விடுகின்ற நேரத்தில் அவள் தன்னை ஆயத்தமாக்கிக் கொண்டிருந்தாள். அவளுடைய தலைமையை மேலாக நன்றாக தூக்கி கட்டி காலுறைகளை இழுத்து விட்டுக் கொண்டு இப்படியாய் செய்து கொண்டு திடீரென்று எழும்பி நின்று மேலும் கீழுமாக தரையிலே குறித்துக் கொண்டு அந்நிய பாஷைகளில் பேசி தீர்க்க தரிசனம் உரைத்தாள். நானோ தொடர்ந்து பேசிக் கொண்டு என்னுடைய பீடத்து அழைப்பை விடுத்தேன். நான் அதற்கு சற்று மரியாதையை கொடுக்கவில்லை. அது சரியானதல்ல, அப்படி செய்யக்கூடாது என்று வேதம் உரைக்கிறது. தீர்க்கதரிசியுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்குள் அடங்கி இருக்கிறது என்று வேதம் கூறுகின்றது. தேவன் மேடையின் மேல் பேசிக் கொண்டிருக்கிறார், அவர் பேசட்டும். பவுல் கூறுகிறான், அங்கே உட்கார்ந்திருக்கிற ஒருவனுக்கு ஏதாவது வெளிப்பட்டால் மற்றவர்கள் முடிக்கும் வரைக்கும் அமைதியாக இருக்க கடவன் என்று. அது உண்மை. பிறகு நான் வெளியே சென்ற போது அங்கே ஒரு பெரிய கூட்ட ஜனங்கள் நின்று கொண்டு நீங்கள் பரிசு தாவியை துக்கப்படுத்தி விட்டீர்கள் என்றனர். நான் கேட்டேன், என்ன செய்ததினால்? நான் என்ன செய்தேன் என்று. அவர்கள் அதற்கு அந்த சகோதரி செய்தியை கொடுத்த போது அல்லேலூயா என்றனர். அதற்கு நான், ஏன், நான் தானே முதலாவதாக பிரசங்கம் செய்து கொண்டிருந்தேன், அவர் தானே ஒழுங்கு தவறி பேசினார் என்றேன். அதற்கு அவர்கள், அது புத்தம் புதிதாய் நேராக சிங்காசனத்திலிருந்து வந்தது, நீங்கள் பிரசங்கித்துக் கொண்டிருந்ததை காட்டிலும் அது புத்தம் புதியது என்றார்கள். இப்பொழுது அந்த காரியம் இரண்டில் ஒன்றை காட்டுகின்றது. நான் இதை உங்களுடைய மரியாதைக்காக கூறுகின்றேன். ஒன்று புத்தி கோளாறு அல்லது அவமரியாதை அல்லது வேதத்தை படியாத போதனையாய் இருக்கிறது. ஒரு முயலுக்கு பனி காரணிகளை எவ்வளவு அறிந்திருக்குமோ அதைவிட தேவனை பற்றி குறைவாய் அறிந்திருக்கிறார்கள் என்பதை அது காட்டுகின்றது. ஏதோ அர்த்தமற்ற குறிப்பாக நான் அதை கூறவில்லை, ஏனென்றால் இது கேளிக்கையான இடம் அல்ல, ஆனால் இது முற்றிலும் உண்மையே. தேவன் கலகத்துக்கு தேவனாயிராமல் சமாதானத்துக்கு தேவனாயிருக்கிறார். அவர்களுக்கு வேதம் தெரியாது. அவர்களுக்கு செய்ய தெரிந்ததெல்லாம் எப்படி மேலும் கீழுமாக குறித்து அந்நிய வாசிகளில் பேசி நான் பரிசுத்த ஆவியை பெற்றுவிட்டேன் அல்லேலூயா என்று கூறத்தான் முடியும். ஆப்பிரிக்காவில் மந்திரவாதிகள் செய்கின்றதை நான் இன்று கண்கூடாக பார்த்திருக்கிறேன். ஒரே நேரத்தில் 5000 மந்திரவாதிகள் ஒன்றாக சேர்ந்து மேலும் கீழுமாக குறித்துக் கொண்டு அவர்கள் முகங்கள் ரத்தத்தை பூசிக்கொண்டு அந்நிய பாஷைகளில் பேசிக்கொண்டு மனித மண்டை ஓட்டில் ரத்தத்தை உறிஞ்சி குடித்துக் கொண்டு பிசாசை அழைத்து பாஷைகளில் பேசுவதை நான் கண்டிருக்கிறேன். இருப்பினும் அந்நிய பாஷைகளில் பேசுவது ஒரு தேவனுடைய வரமாகும், ஆனால் அது பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டதற்கு நிச்சயமான நிரூபணம் அல்ல. நான் அதை இப்பொழுது உங்களுக்கு கூறுகிறேன். தேவனால் ஏவப்பட்ட எல்லா பரிசுத்தவான்களும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறார்கள் என்று நான் நம்புகிறேன். சில சமயங்களில் நீங்கள் தேவனோடு அவ்வளவாய் ஆத்மீக உணவிற்குள்ளாகி அந்நிய பாஷைகளில் பேசுவீர்கள், நான் அதை விசுவாசிக்கிறேன். ஆனால் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டீர்கள் என்பதற்கு அது அடையாளம் என்பதை நான் விசுவாசிக்க மாட்டேன். ஆமையா, ஒரு 50 போதகர்கள் ஜெபித்து புத்தி நோய் குணமடையாத ஒரு பிள்ளையின் மேல் சில நேரங்களில் நீங்கள் போய் உங்கள் கரத்தை வைத்து ஜெபிக்க
அந்த குழந்தை குணமாகி விடுகின்றது. காரணம் என்னவென்றால், அந்த பிள்ளைக்காக அந்த தாயார் விசுவாசத்தை உடையவளாயிருந்தாள். தேவன் அதை அவ்வளவு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவின் சரீரத்தின் ஒரு அங்கமாய் அவள் இருக்கிறாள். ஆமையா, நான் அதை விசுவாசிக்கிறேன், அது சம்பவிக்க நான் கண்டிருக்கிறேன், அது உண்மை என்று நான் அறிவேன். ஆனால் அது என்னவென்றால், சபையை ஒரு ஒழுங்கில் அமைக்க நாம் கிரியை செய்யும்படியாக ஒழுங்கிற்குள் கொண்டு வருவதாகும். நாம் தொடர்ந்து போவதற்கு முன்னர் இப்பொழுது இந்த வசனத்தின் எஞ்சியுள்ள பாகத்தை படித்து முடித்து விடுவோம். நீங்கள் சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். முத்திரை, அந்த முத்திரை என்ன? ஒரு முத்திரை என்றால் என்ன? ஒரு முத்திரை என்றால், முதலாவதாக அந்த வேலையானது முடிக்கப்பட்டாயிற்று என்பதையும், அது செய்து முடிக்கப்பட்டது ஒரு வேலையா இருக்கிறது என்பதையும் அது காட்டுகின்றது. அடுத்தபடியாக அதன் உரிமையாளர் யார் என்பதையும் அந்த முத்திரை காட்டுகிறது. அடுத்தபடியாக காட்டுகின்ற காரியமானது உத்தரவாதத்தை, பாதுகாப்பை காட்டுகிறதா இருக்கிறது. பென்சில்வேனியா ரயில்வே நிர்வாகத்தில் நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். நான் அதில் என் தகப்பனாரோடு வேலை செய்து கொண்டிருந்தேன். நாங்கள் ரயில் பெட்டிகளுக்கு சரக்கு ஏற்றுவதுண்டு. நாங்கள் அதில் தகரடாபாக்களில் அடைக்கப்பட்ட தின்பண்டங்களை ரயில் பெட்டிக்குள் சிலவற்றை இங்கேயும் சிலவற்றை தரையிலும் சிலவற்றை உயரத்திலுமாக ஏற்றி அடுக்குவோம். ஆனால் அந்த பெட்டிக்கு முத்திரை போடுவதற்கு முன்பாக ஆய்வாளர் அவர்களை பார்வையிட்டுக் கொண்டே அங்கே வந்து அந்த பெட்டியை ஆட்டி கொலுக்கி பார்ப்பார். அவர் அதை நிராகரிப்பார். அங்கே போய் அவைகள் சேர்வதற்குள் அவைகள் உடைந்து துண்டுகளாகிவிடும். அவர் அதை நிராகரிப்பார். எல்லாவற்றையும் வெளியே எடுத்துவிட்டு மறுபடியுமா ஏற்றுங்கள் என்பார். அந்த ஆய்வாளர் அந்த ரயில் பெட்டியை நிராகரித்து விட்டார். பரிசுத்த ஆவியானவரே, அந்த ஆய்வாளர், பரிசுத்த ஆவியானவர் உன்னை சற்று குலுக்கி பார்க்கிறார். உங்களிடம் சலசலப்பு சத்தம் கேட்கிறது. நீங்கள் என்னுடைய எல்லா வார்த்தையும் விசுவாசிக்கிறீர்களா? அந்த இயேசுவின் நாமத்தினால் அந்த பழைய காரியத்தை நான் விசுவாசிப்பதில்லை. ஆய்வாளர் அதை நிராகரிக்கிறார். உன்னிடம் சற்று சலசலப்பு சத்தம் இருக்கிறது, புரிகின்றதா? தெய்வீக சுகத்திற்கு நம்பிக்கை இல்லை, அல்லது அப்படி ஒரு காரியமே கிடையாது என்கிறாய். இன்னமும் சலசலப்பு சத்தம் கேட்கிறது. அவைகளை திரும்பவும் வெளியே எடுத்து போடு என்கிறார் ஆய்வாளர்.
நேற்று
மறந்தவர் என்று விசுவாசிக்கிறாயா? இன்னமும் சலசலப்பு சத்தம் கேட்கிறது. அதை உதைத்து வெளியே தள்ளு, அது இன்னும் ஆயத்தமா இல்லை என்கிறார் ஆய்வாளர். ஆமையா சகோதரனே, எல்லாவற்றுக்கும் ஆமேன் என்று கூறும் போது தான் நீ ஆயத்தமா இருக்கிறாய். நீ பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்டாயா? ஆமேன். எல்லா காரியங்களும் முடிக்கப்பட்டிருக்கின்றதா? ஆமேன். அப்பொழுது ஆய்வாளர் என்ன செய்கிறார்? எல்லாம் நல்ல முறையில் அடுக்கப்பட்டிருக்கிறது, இடைவெளியின்றி இருகலாக இருக்கிறது, சுவிசேஷத்தினால் நிறைந்திருக்கிறது என்கிறார் ஆய்வாளர். ஓ, தேவனுடைய வார்த்தை யாவும் நல்லதாக இருக்கின்றது, எல்லா காரியங்களும் பரிபூர்ணமாக இருக்கிறது. நான் எல்லா வார்த்தையும் விசுவாசிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவரின் சுகமளிக்கிறார் என்று விசுவாசிக்கிறாயா? ஆமேன். ஏசு கிறிஸ்து நேற்று இன்றும் என்று மறந்தவராய் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறாயா? ஆமேன். அப்பொழுது இருந்தபடியாகவே பரிசுத்த ஆவி என்பது இன்றைக்கும் ஒரு உண்மையான காரியமாய் இருக்கிறது என்று விசுவாசிக்கிறாயா? ஆமேன். அவளின் மேல் விழுந்த அதே பரிசுத்த ஆவி தான் நம்மேலும் இருக்கிறது என்று விசுவாசிக்கிறாயா? ஆமேன். அவர்களிடம் செய்த அதே கிரியைகள் நம்மேலும் இப்போது செய்கிறது என்று விசுவாசிக்கிறாயா? ஆமேன். ஓ, அவள் இப்பொழுது இருகலாகி கொண்டே போகிறார். பாருங்கள், இப்பொழுது இருகலாகி கொண்டிருக்கிறார். இப்பொழுது கதவை அடைக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். சரி, அதற்கு பிறகு அந்த ஆய்வாளர் அந்த கதவை அடைக்கிறார். அடைத்த பிறகு அவர் என்ன செய்கிறார்? அதன் மேல் ஒரு முத்திரையை போடுகிறார். அதன் பிறகு அவர் அந்த கொக்கிகளை ஒன்றாக இணைத்து அதை முத்திரிக்கிறார். அந்த முத்திரையை நீங்கள் உடைக்காமல் இருப்பது நலமாயிருக்கும். அந்த ரயில் பெட்டியானது பாஸ்டனுக்கு என்று முத்திரிக்கப்பட்டிருந்தால் அது வேறெங்கேயும் உடைக்கப்பட முடியாது. அது பாஸ்டனை அடையும் முன்பு அந்த முத்திரை உடைக்கப்படுமானால் சிறை தண்டனைக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு குற்றமாய் அது இருக்கும். முத்திரையை உடைக்க அதிகாரம் பெற்ற அந்த மனிதர் மட்டுமே அதை திறக்கலாம். அது உண்மை. அந்த முத்திரையானது ஒரு குறிப்பிட்ட ரயில் கம்பெனிக்கு சொந்தமானது. அங்கே அது அவிடமாய் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரயில் பெட்டியானது நன்றாக அடுக்கப்பட்டு அது பிரயாணத்துக்கு ஆயத்தமாய் இருக்கிறது என்ற அவர்களுடைய உறுதியாய் அந்த முத்திரை இருக்கிறது. அது அவர்களுக்கு சொந்தமானது. பென்சில்வேனியாவின் மேல் அவர்களால் அந்த பிஎன்டோ முத்திரையை போட முடியாது. நீங்கள் முத்திரிக்கப்பட வேண்டியிருக்கிறீர்கள். முத்திரிக்கப்பட்டிருக்கும் போது நீங்கள் அந்த விடமாகவே இருக்கிறீர்கள். கிறிஸ்தவன் சுவிசேஷத்தினால் நிறைக்கப்பட்டு தேவனுடைய நன்மைகளினால் நிறைக்கப்பட்டிருக்கும் போது தேவனுடைய எல்லா நன்மையான காரியங்களும் அவருக்குள் இருக்கும். ஒரு திறந்த இருதயத்தோடு சேவை செய்ய ஆயத்தமாய் தானத்தில் பொருத்தமாய் பொருத்த தன்னை ஒப்புக் கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் செய்ய சொல்லுகின்ற காரியங்கள் யாவற்றையும் செய்ய ஆயத்தம் உள்ளவனாய் மரணத்திலிருந்து ஜீவனுக்கு உட்பட்டவர்களாய் உலகத்தின் சகல காரியங்களில் இருந்து பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் வெளிச்சம் அவரிடத்தில் வருகின்ற விதத்தில் நடந்து செல்கின்றவனாய் ஆயத்தமுள்ளவனாயிருப்பான். அப்பொழுது தேவன் அவருக்கு பின்னாக கதவை அடைத்து அந்த கொக்கிகள் இரண்டையும் ஒன்றாக இணைத்து வாக்குத்தத்தமாகிய பரிசுத்தாவினால் அவரை முத்தரிப்பார். ஹல்லேலூயா! எவ்வளவு காலத்திற்கு தேர வேண்டிய இடத்தை அடையுமட்டாய். நீங்கள் மறுபடியுமாக ரயில் பாதையிலிருந்து கீழே இறக்கி முத்திரையை உடைத்து உள்ளே எல்லா காரியங்களும் சரியாக இருக்கிறதா என்று பார்க்காதீர்கள். எல்லாம் சரியாக இருக்கிறது, அதை அப்படியே விடுங்கள். ஆய்வாளர் அதை பரிசோதித்து விட்டார். எவ்வளவு காலத்துக்கு நீங்கள் முத்திரிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய மீட்பின் நாள் மட்டுமாய், அந்த நாள் வரைக்குமாய் நீங்கள் முத்திரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் மறிக்கும் போது அதற்கு பிறகு சகோதரன், நீங்கள் மறித்த பின்னர் காரியம் எப்படியா இருக்கிறது? அப்பொழுதும் அதை உடையவனாய் இருப்பீர்கள் என்று சொன்னீர். நீங்கள் அதை என்னென்றைக்குமாய் உடையவர்களாய் இருப்பீர்கள். ஜீவன் இங்கே துவங்குகிறது, பீடத்தண்டையில். சரியாக அங்கேதான் ஒரு சிறு துளி நிழலை காண்கிறீர்கள். அதுதான் அந்த நிழல், பரிசுத்த ஆவியின் முத்திரை. பின்னர் அது நிழல்களின் நிழல்களின் ஒரு நிழலாய் நான் அன்று நாள் கூறினது போன்றிருக்கிறது. ஆனால் நீங்கள் மறிக்கும் போது நீங்கள் அந்த நிழல்களின் ஊடாய் போய்கொண்டே ஈர பசு மட்டுமாய் போகிறீர்கள். அந்த ஈர பசையிலிருந்து அங்கே ஒரு சொட்டுகின்ற ஊற்றாகி, ஊற்றிலிருந்து ஒரு ஓடையாகி, ஓடையிலிருந்து ஒரு ஆறாகி, ஆற்றிலிருந்து ஒரு சமுத்திரமாகி, பாருங்கள், தேவனுடைய அன்பின் ஒரு பகுதியாகிறீர்கள். நீங்கள் அதே நபராயிருப்பீர்கள். இங்கே பாருங்கள், பின்வாங்கி போனவனான பழைய சவுல், அவனால் தேவனை அணுக முடியவில்லை. இருப்பினும் அவன் இழக்கப்படவில்லை, அவன் நிச்சயமாக இழந்து போகவில்லை. அவன் ஒரு தீர்க்கதரிசி, ஆனால் அவன் தேவனை விட்டு புறம்பே போயிருந்தான். அக்காரணத்தினால் தான் சகோதரரே நீங்கள் இழக்கப்பட முடியாது என்று நான் கூறினேன். ஆகவே நினைவிருக்கட்டும், தேவனுடைய சித்தத்துக்கு புறம்பாக போய்விட்டான். ஆகையினால் முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியும், அவன் ஒத்து போக மாட்டான். இப்பொழுது ஒரு காலம் சொல்லி இருக்க கூடாது. சரி, நான் ஒரு சந்தோஷமான கூட்டத்தாரோடு நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆகையினால் முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியும், அவன் ஊரீம் தும்மீம் அன்றைக்கு போனான். ஊரீம் தும்மீம் என்னவென்று உங்களுக்கு தெரியும், அதுதான் ஆரோன் அணிந்திருந்த ஏபோத் மார்பதக்கமாகும். தேவன் எப்பொழுதும் ஒரு இயற்கைக்கு மேம்பட்டவராய், எப்பொழுதும் இயற்கைக்கு மேம்பட்ட விதமாகவே பதிலும் அளித்து வந்தார். ஒரு தீர்க்கதரிசியான தீர்க்கதரிசியின் உரைக்கையிலே காண முடியாத வெளிச்சமானது அந்த ஊரீம் தும்மீமின் மேல் பிரதிபலிக்கவில்லை என்றால் அவன் உரைத்த தீர்க்க தரிசனம் தவறு என்பதாகும். ஒரு சொப்பனக்காரன் தன் சம்பவத்தை கூறுகையில் அது தன்னுடைய வெளிச்சத்தை பிரதிபலிக்கவில்லை என்றால் அவன் கூறினது எவ்வளவுதான் நல்லதாயிருந்தாலும் சரி, அது தவறாகும், அது உண்மை. நீங்கள் எத்தனை டாக்டர்கள் பட்டகம் பெற்றிருக்கிறீர்கள்? உங்களுடைய ஸ்தாபனம் எவ்வளவு பெரியது என்பது எனக்கு அக்கறை இல்லை. நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது அல்லது பிரசங்கிக்கும் போது அறிகின்ற வார்த்தையின்படியா இல்லை என்றால் சகோதரனே நீ கூறுவது தவறு. வார்த்தை தான் தேவனுடைய ஊரீம் தும்மீமாயிருக்கிறது. உலக தொடர்புக்கு முன்பாக நான் முன்குறிக்கப்படவில்லை என்று நீங்கள் கூறும் போது அதில் வெளிச்சம் பிரதிபலிக்காது. ஏனென்றால் நீங்கள் அவிதமாய்த்தான் முன்குறிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று வேதம் கூறுகின்றது. நீங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் அவருக்கு ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று கூறும் போது அதில் வெளிச்சம் பிரதிபலிக்காது. ஏனென்றால் அந்த விதத்தில் ஒருவர் கூட ஞானஸ்தானம் பெற்றதாக வேதம் கூறவில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பெற்றதாக மட்டுமே கூறப்பட்டிருக்கிறது. அதில் வெளிச்சம் பிரதிபலிக்காது. ஆகையினால் அங்கே எங்கேயோ தவறு இருக்கிறது. ஆக சவுலுக்கு பதிலளிக்க ஊரீம் தும்மீம் மறுத்தது. அவனுக்கு ஒரு சொப்பனமும் கூட காண முடியவில்லை. ஒரு சொப்பனம் கூட காண முடியாத அளவுக்கு சவுல் அவ்வளவா தேவனை விட்டு விலகி போயிருந்தான். ஆகையினால் அவன் என்ன செய்தான் என்று உங்களுக்கு தெரியுமா? அவன் மந்திரவாதியிடம் போனான். இந்த பழைய சவுல் அந்த பிசாசின் கையாளனான மந்திரவாதியிடம் சென்று அஞ்சனம் பார்க்க முடியுமா என்று கேட்டான். அதற்கு அவள் முடியும், ஆனால் அஞ்சனம் பார்க்கின்ற யாவரையும் கொன்று போடுவதாக சவுல் கூறியிருக்கிறாரே என்றாள். அதற்கு சவுல் நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்று கூறினான். அவன் அப்போது வேஷம் மாறி இருந்தான். அவன் அவளிடம் இங்கிருந்து கடந்து போய் மரித்தோர் உலகத்தில் இருக்கின்ற ஒருவரை எனக்காக எழுந்து வர பண்ணி என்று கேட்டான். இப்பொழுது இதை கூர்ந்து கவனியுங்கள். சாமுவேல் தீர்க்கதரிசியின் ஆவி எனக்காக எழும்பி வர பண்ணு என்றான். அவள் அதற்காக அஞ்சனம் பார்த்த போது அவள் முகம் குப்புற விழுந்து தேவர்கள் ஏறி வருகிறது நான் காண்கிறேன் என்றாள். பாருங்கள், அவள் ஒரு அஞ்ஞானி, தேவர்கள் என்கிறாள். இரண்டு அல்லது மூன்று பேர்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி அல்லது அதை போன்ற ஏதோ காரியம் உங்களுக்கு தெரியும். தேவர்கள் ஏறி வருகிறது நான் காண்கிறேன் என்றாள். அதற்கு சவுல் அவரை சற்று விவரி, அவர் எப்படி இருக்கிறார், அவர் எதை போன்று காணப்படுகிறார் என்றான். அதற்கு அவள் அவர் மெலிந்தவராய் இருக்கிறார், ஒரு சால்வையை தோளின் மேல் போட்டுக் கொண்டிருக்கிறார் என்றார். அவர் ஒரு துளி கூட மாறவில்லை. அதற்கு அவன், அது சாமுவேல், அவரை இந்த அறைக்கு கொண்டு வா, அவரை எனக்கு முன்பாக கொண்டு வா என்றான். கவனியுங்கள், சவுலுக்கு முன்பாக சாமுவேல் வந்தபோது, நீ தேவனுக்கு சத்துருவாய் இருக்கும் போது ஏன் என்னை அழைத்தாய் என்று சாமுவேல் கூறினார்.
Not only was he still Samuel,
அவர் இன்னமும் சாமுவேலாக இருக்கிறது மாத்திரமல்ல, அவர் இன்னமும் தீர்க்கதரிசன ஆவியை உடையவராய் இருந்தார். அதை தவறு என்று கூறலாம், யார் வேண்டுமானாலும் அதை தவறு என்று கூறட்டும், அது உண்மை. சாமுவேல் அப்பொழுதும் தீர்க்கதரிசியாக இருந்தான். ஏனென்றால் அவன் அப்பொழுதும் தீர்க்கதரிசனம் உரைத்து, யுத்தம் நாளைக்கு உனக்கு விரோதமாக செல்லும், நாளையின் நேரம் நீ என்னுடன் இருப்பா என்று கூறினான். அது சரிதானா? அவன் அப்பொழுதும் தீர்க்கதரிசியாக இருந்தான். இப்பொழுது நீங்கள் கூறலாம், ஓ ஆனால் அதை செய்தது ஒரு மந்திரவாதி தானே என்று. சரி, மந்திரவாதி அல்லாத ஒருவரை நான் உனக்கு சொல்லுகிறேன்.
Jesus took Peter, James and John. பேதுரு, யாக்கோபு, யோவான்
ஒவ்வொரு இயேசுவானவர் மறுபுவ மலைக்கு அழைத்து கொண்டு போய் மலையின் மேல் நின்றார். அப்பொழுது தேவன் அவருடைய குமாரனாகிய இயேசுவை ஸ்தானத்தில் பொருத்திக் கொண்டிருந்தார். அதாவது அன்று நாள் குமாரனை ஸ்தானத்தில் பொருத்துதல் என்பதை விளக்க முயற்சித்தது போன்று. அவிதமாய் சம்பவித்த சமயத்தில் அவர்கள் அவரை சுற்றி பார்த்த போது அங்கே மோசேயும் எலியாவும் நிற்கிறதை கண்டார்கள். அவர்கள் அங்கே அவரோடு கூட பேசிக்கொண்டு சம்பாஷித்துக் கொண்டிருந்தனர். அங்கே அவர்களை சுற்றிலும் ஒன்றும் சிறிய வெள்ளை கொடிகளோ அல்லது மேகங்களோ மிதந்து கொண்டிருக்கவில்லை. ஆனால் அவர்கள் இருவரும் மனிதர்களாய் அவரோடு பேசிக் கொண்டிருந்தனர். எவருமே அறிந்திராத கல்லறையில் மோசே 800 வருடங்களாக அடக்கம்
பண்ணப்பட்டிருந்தான்.
எலியாவோ 500 வருடங்களுக்கு முன்பாக ஒரு ரதத்தில் வீட்டிற்கு போயிருந்தான்.
And here they both were still just as much alive.
இங்கே அவர்கள் இருவரும் அவர்கள் எப்பொழுதும் இருப்பது போல உயிருள்ளவர்களாய் அங்கே நின்று கொண்டு இயேசுவானவர் கல்வாரிக்கு போவதற்கு முன்பாக பேசிக் கொண்டிருந்தனர். ஹல்லேலூயா! மீட்கப்படும் நாள் வரைக்கும் முத்திரை போடப்பட்டார்கள். வேக வேகமாக பேசுகிறேன், அப்பொழுதுதான் நம்மால் முடிக்க முடியும். ஏனென்றால் நேரமாகின்றது, பின்பு நாம் தியாகத்திற்காக ஜெபிக்கலாம். இன்னும் 5 நிமிடங்கள் தான். 14 வசனம், அதற்கு பின்னணியாக நாம் 13 வசனத்தை வாசிப்போம்.
In whom you trusted, after that you heard the word.
நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷம் ஆகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது அவர்கள் என்ன ரட்சிப்பை பெற்றிருந்தார்கள் நினைவிருக்கின்றதா? இவர்கள் எபேசிய கிறிஸ்தவர்கள். இப்பொழுது கவனியுங்கள், நீங்கள் கொரிந்தியரை கவனித்ததுண்டா? பவுல் கொரிந்தியரிடத்தில் எப்பொழுதும், நான் உங்கள் மக்கள் வரும்போது ஒருவன் அந்நிய பாஷை பேசுகிறான், ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் தீர்க்கதரிசனம் உரைக்கிறான் என்று கூற வேண்டியிருந்தது. பாருங்கள், அவனால் அவர்களுக்கு ஒன்றை போதிக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் எப்பொழுதும் அது இது அல்லது மற்றது வேண்டும் என்று வாஞ்சித்தனர். இந்த ஜனங்களோ அதே காரியத்தை தான் உடையவர்களாக இருந்தார்கள். ஆனால் இவர்கள் அறையும் கிரமமாயும் ஒழுங்குமாயும் உடையவர்களாக இருந்தார்கள். இதே போன்ற எந்த காரியத்தையும் அவன் குறைந்தருக்கு உபதேசிக்க முடியவில்லை, அவனால் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் அதை உபதேசிக்கத்தக்கதாய் சபையானது ஒழுங்குக்குள் இல்லை. இந்த ஜனங்களுக்கோ எபேசியருக்கோ தத்துரூபமான காரியங்களை போதிக்க முடிந்தது. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகி சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். ஓ, நான் அதை கடந்து போக வேண்டாம். பரிசுத்த ஆவி என்றால் என்ன? இப்பொழுது நீங்கள் என்னை சற்று பொறுத்துக் கொண்டால் எஞ்சியுள்ள பாகத்தை நான் துரிதமாக வாசிக்கிறேன். சகோதரன் மைக், அன்றிரவு நாம் இதை குறித்து பேசிக் கொண்டிருந்தோம். அந்த இடத்தில் அவர்கள் யாவரும் சந்தோஷமாயும் எல்லாம் சமாதானமாயும் இருந்ததே அதுதான் பரிபூரண அன்பு. இந்த பக்கமாக நீங்கள் ஒவ்வொரு முறை வரும்போதும் நீங்கள் ஒரு துளியை கீழே விடுகிறீர்கள். நீங்கள் ஒவ்வொரு முறை ஒரு அடி எடுத்து வைக்கும் போதும் நீங்கள் அங்குலங்கள் நெருங்கி வருகிறீர்கள். அது கீழே பூமிக்கு போகையிலே நீ நிழல்களின் நிழல்களின் நிழல்களாகிறீர்கள். உங்களிடம் எவ்வளவு பரிசுத்தாவி இருக்கிறது என்பதை அது பொறுத்திருக்கிறது. அதுதான் அன்பு. ஆனாலோ நீங்கள் எதற்கோ தாகிக்கிறீர்கள். ஓ, வயது சென்றவர்கள், நான் மீண்டும் 15 அல்லது 20 வயது உள்ளவனாக ஆக நான் எவ்வளவாய் விரும்புகிறேன் என்பது போன்று ஜனங்கள் நினைக்க மாட்டார்கள். ஓ, அதற்காக நான் இதை வேண்டுமானாலும் தருவேன், அது என்ன நன்மையை செய்ய போகிறது? ஒரு கால் நான் 15 வயது உள்ளவனாக இருந்து இன்றிரவே மறிக்கலாம், அது நிச்சயம் இல்லாததாக இருக்கிறது. நீங்கள் இன்றிரவு 15 வயதாக இருந்து நீங்கள் வீடு திரும்பும் போது உன்னுடைய தாயார் உயிரோடு இருப்பார்களா அல்லது இல்லையா என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் உங்கள் வீட்டிற்கே திரும்புவீர்கள் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் 12 வயது உள்ளவர்களாய் பரிபூர்ண ஆரோக்கியத்தில் இருந்து நாளைக்கு நீங்கள் உயிரோடு இருக்க போகிறீர்கள் என்று எப்படி அறிவீர்கள்? ஒரு கால் ஒரு விபத்தில் நீங்கள் மறுத்து போகலாம், மறுத்தவனாய் கீழே விடலாம், எது வேண்டுமானாலும் உங்களுக்கு சம்பவிக்கலாம். நிச்சயம் இல்லை. பாருங்கள், இங்கே எந்த காரியமும் நிச்சயம் இல்லாது இருக்கிறது. ஆனால் நீங்களோ அதை வாஞ்சிக்கிறீர்கள். அது என்ன? அதோ அங்கே மேலே இருக்கிறதே, அதுதான் உங்களை அந்த வண்ணமாய் வாஞ்சிக்க செய்கிறது. இப்பொழுது நீங்கள் இதற்குள்ளாக நடந்து வருகிறீர்கள். அப்பொழுது நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். அப்பொழுது அதனால் என்ன சம்பவிக்கிறது? அதுதான் அச்சாரம். என் பேரிலாவது கொடுக்கின்ற அச்சார தொகை முன்பணம் என்றால் என்ன? ஒரு மோட்டார் காரை வாங்கும்படியாக நான் இடத்தில் வரும்போது வண்டியின் விலை என்ன என்று கேட்கிறேன். நீங்கள் அதற்கு சகோதரம், இந்த காரின் விலை $3,000 என்கிறீர்கள். அதற்கு முன்தொகையாக எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறேன். சரி, அதற்கு நான் ஒரு $500 முன்பணமாக கொடுக்க வேண்டும் என்கிறேன். சரி, இன்னாரும் இந்த $500 பெற்றுக் கொள்ளும். நான் மீதியுள்ள பணத்தை சீக்கிரத்தில் கொண்டு வருகிறேன். நீர் வண்டியை அது மட்டுமாக வைத்துக் கொள்கிறீர்களா? நான் உங்களுக்கு $500 கொடுக்கிறேன். அதுதான் முன்பணம், அச்சாரம். அது சரியா? இப்பொழுது இதை வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் அச்சாரம், முன்தொகையாகும்.
After you were sealed by the Spirit of Promise,
விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் முத்திரை போடப்பட்டீர்கள். பரிசுத்த ஆவியானவர் வாக்குத்தத்தம் பண்ணின இந்த முத்திரை என்ன?
Which is the earnest of our inheritance.
அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக வைக்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார்.
What is it?
அது என்ன? அதுதான் உடனே செலுத்தப்படுகின்ற முன்தொகையாகும்.
And brother,
ஓ சகோதரனே, ஓ இது முன்தொகையாய் இருக்குமானால் நாம் யாவருமாய் அங்கே போய் சேரும் போது அது எப்படியா இருக்கும்? அது என்னவா இருக்க போகின்றது? இப்பொழுது நாம் அனுபவிக்கின்றதான இது முன்தொகையாய் இருக்குமானால் அதுவே இவ்வளவு சந்தோஷமாய் இருக்குமானால் நான் 90 வயதானவர்கள் தைரியமாய் எழும்பி வருவதை நான் கண்டிருக்கிறேன். ஒரு 20 வயதான பிரசங்கியார் எழும்பி இது போன்று மேடைக்கு வருவதை நான் கண்டு இந்த வயதானவரா பிரசங்கிக்க போகிறார் என்று கூறியிருக்கிறேன். அவர் வந்ததும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்றார். ஒரு கருத்த மனிதன் ஒரு நீளமான பிரசங்கியாரின் கோட்டை அணிந்திருந்தார். நான் நினைத்தேன், அவர்கள் ஏன் யாராவது வாலிப பிரசங்கியாரை அனுப்பி இருக்க கூடாதா? அவர் வயதான மனிதன், அவரால் என்ன பிரசங்கிக்க முடியும் என்றேன். அவர் வந்து, சரி சகோதரர்களே, இன்றைக்கு நான் சகோதரர்கள் பிரசங்கித்ததை, அதாவது இயேசு உலகத்தில் என்ன செய்தார் என்பதை குறித்து இந்த நாள் முழுவதுமாக கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆனால் நானோ அவர் பரலோகத்தில் என்ன செய்திருக்கிறார் என்பதை குறித்து கூறப்போகிறேன் என்றார். மீண்டும் அவர், இன்றிரவுக்கு நான் பேசுவதற்கான பொருளை யோபு 7:27 தெரிந்து கொள்கிறேன். உலக தோன்றத்துக்கு முன்பு விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்கள் என்று இந்த விதமாய் அவர் துவங்கினார். உங்களுக்கு தெரியுமா, இந்த விதமாய் ஏதோ காரியம் அங்கே சம்பவித்தது. இப்படியாய் அவர் பரலோகத்தில் என்ன சம்பவித்தது என்பதை கூற துவங்கினார். இரண்டாவது வருகையின் போது காணப்படவிருக்கும் வானவில் வரைக்கும் வந்தார். சரியாக அந்த நேரத்தில் அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார். அந்த வயதுபரை கரம்பை நடத்தி கொண்டு போக வேண்டிய நிலைக்கு ஆகிவிட்டார். அவருக்கு சுமார் 95 வயது இருக்கும். அவருக்கு இந்த வண்டமாய் கூன் விழுந்திருந்தது. தலைமயிர் ஓரங்களில் மட்டுமே சற்று இருந்தது. ஆனால் அவர் மேடையில் ஏறி பிரசங்கிக்க துவங்கி ஹப்பி ஹல்லேலூயா மகிமை மேலும் கீழுமாக இப்படி குதிக்க துவங்கினார். ஓ, நான் பிரசங்கிக்க எனக்கு பொதுமான இடமில்லை. இந்த விதமாக எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு குதித்துக் கொண்டே கூறினார்.
And that's just the earnest.
அது வெறுமனே அச்சாரம் மாத்திரமே, முன்தொகை. அதற்கே இப்படி பரிசுத்தாவி என்ன செய்யும்? ஓ, இங்கே ஒரு அருமையான பாகம் இருக்கின்றது. நான் முதலாம் அதிகாரத்தின் முதலாம் வசனத்தை வாசிக்கட்டும். சம்மதந்தானா? அப்படியானால் ஆமென் என்று கூறுங்கள். இரண்டாம் அதிகாரத்தின் முதலாம் வசனத்தை சீக்கிரமாக வாசிக்கிறேன், கவனியுங்கள். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவளாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். உங்களை அவர் உயிர்ப்பித்தார்.
What is quickened me?
உயிர்ப்பித்தார் என்பதன் அர்த்தம் என்ன? உயிரடையும்படி செய்தார். எல்லாம் முடிந்து விட்டது. ஆனால் அவர் முன்தொகை அச்சாரத்தைக் கொண்டு உயிரடையும்படி செய்தார். அப்படியானால் உங்களுடைய முழு விகிதங்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளும் போது அது என்னவா இருக்கும்? ஓ, மூன்றாம் வானவர் எடுத்துக் கொள்ளப்பட்ட பவுல், தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவுமில்லை, காது கேட்கவுமில்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவுமில்லை என்று கூறினதில் வியப்பொன்றுமில்லை. அது என்னவா இருக்கும் என்பதை தேவன் அறிவார். அருங்கள் சொல்லி முடியாதது மகிமையால் இருந்ததுமாய் இருக்கிற சந்தோஷத்தை குறித்து நீங்கள் பேசுகிறீர்கள். ஒரு காலத்தில் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறைத்தவளாக இருந்த உங்களை அவர் நிழல்களில் நிழலை கொண்டு உயிர்ப்பித்தார். நீங்கள் நிழல்களின் நிழலுக்கும் அந்த நிழலுக்குள்ளும் வந்த பிறகு அந்த நிழலானது ஒரு ஓடையாயும் அந்த ஓடையானது ஒரு ஆறாகவும் அந்த ஆறானது ஒரு சமுத்திரமாகவும் ஆகும்போது அது என்னவா இருக்க போகின்றது? ஒரு புத்தம் புதிய சரீரத்துடன் நீங்கள் அங்கே அக்கறையில் வெற்றிக்குள்ளாயாகி நீங்கள் முற்றிலுமாக மறுபடியுமாய் ஒரு வாலிபமான ஆணாகவோ பெண்ணாகவோ மாறி மீண்டுமாய் எப்போதுமே மறிக்க முடியாது என்று அறிந்த பிறகு அறியப்படியாயிருக்கும். நீங்கள் பூமியை கீழே நோக்கி பார்த்து காட்சி பழங்களை புசித்து அருமையான குளிர்ந்த நீரை என்னால் அனுபவிக்க முடியும். ஆனால் உங்களுக்கு தெரியும், இங்கே எனக்கு அவைகள் தேவையில்லை என்று நினைப்பீர்கள். ஆனால் என்றோ ஒரு நாள் இயேசு வரப்போகிறார். நான் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றதான இந்த தியோபிரி தேவதூதன் சரீரமானது ஸ்திரீயின் கர்ப்பத்தின் மூலமாக இனி ஒருபோது பிறக்கப் போவதில்லை, இனச்சேர்க்கையின் மூலமாக வரப்போவதும் இல்லை. ஏனென்றால் அவர் இனச்சேர்க்கையின்றி பிறந்தபடியினால் நானும் இனச்சேர்க்கையின்றி உயிர்த்தெழுவேன். ஒரு நாளில் அவர் பேசுவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக மறித்தவர்கள் முதலாவது எழுப்புவார்கள். நான் ஒரு சமயம் ஜீவித்து வந்த அந்த சரீரமானது ஒரு மகிமையான சரீரமாக உயிர்த்தெழும். அப்பொழுது நான் அந்த சரீரத்தில் நடப்பேன், நான் பேசுவேன், நான் ஜீவிப்பேன், நான் வாழ்க்கை அனுபவிப்பேன். வர இருக்கின்றதானே அந்த மகிமையின் காலம் முழுவதுமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நான் அப்படியாயிருப்பேன். அங்கே நான் விஷயம் சகோதரனே, அதுதான் சுவிசேஷம். அவள் தான் என்ன என்பதை இப்பொழுது கூறுகின்றான். எஞ்சியுள்ளதை நான் வாசித்து விட்டு பின்னர் வியாதித்திற்காக நான் ஜெபிப்போம். ஆனபடி நாளை நான் சுதந்திரித்துக் கொள்ளுமட்டாய், சுதந்திரித்துக் கொள்ளுமட்டாய். இது முன் தொகையாய் அச்சாரமாய் இருக்கிறது, அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய். ஆனபடி நாளே கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் நீங்கள் இந்த காரியங்களை விசுவாசிக்கிறீர்கள். நீங்கள் உண்மையாகவே முன்குறித்தல், நித்திய ஜீவன், ரட்சிப்பு போன்றவைகளில் விசுவாசம் கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். பரிசுத்தவான்கள் எல்லாரும் உள்ள உங்கள் அன்பை குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணிய ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்றும், தம்மை நீங்கள் அறிந்து கொள்ளுதல் அவர் தம்மை எல்லா காலங்களிலும் வெளிப்படுத்திக் கொண்டு வருகிறார். நீங்கள் கிருபையிலிருந்து கிருபைக்கும், வல்லமையிலிருந்து வல்லமைக்கும், மகிமையிலிருந்து மகிமைக்கும் வளர வேண்டும். நீங்கள் பின்னடைய முடியாது. நீங்கள் மகிமையிலிருந்து மகிமைக்கு வளர்ந்து முன்னேறி செல்ல வேண்டும். உங்களுக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருப்பேன். பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் குருடராய் இருப்பதினால் அதை அறியவில்லை என்று வேதம் கூறுகின்றது என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் இங்கே பவுலோ நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று கூறுகிறார். நீங்கள் உங்கள் இதயத்தினால் அறிந்து கொள்ளுகிறீர்கள், அதை குறித்து தான் அவன் இங்கே பேசுகிறார். நீங்கள் உங்கள் கண்களினால் காண்கிறீர்கள், ஆனால் உங்கள் இதயத்தினால் அறிந்து கொள்கிறீர்கள். உங்களுக்கு அது தெரியுமா? சரி, மகிமையின் தேவன் 18 வசனத்தை பார்ப்போம். நாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்த வாகனத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், நாம் கிறிஸ்துவை மறுத்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் வல்லமை போய்விட்டது என்று அவர்கள் கூறுகிறார்களா? வல்லமையானது இன்னும் வந்து சேரவே இல்லை. வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். அவருடைய மகத்துவமான வல்லமை கிரியை செய்வதை விசுவாசிக்கிற உங்கள் மேல் தேவன் தம்முடைய வல்லமையை ஊற்றும்படியாய் நான் வேண்டிக் கொள்கிறேன். புரிகின்றதா? எல்லா துரத்தினத்துக்கும் அதிகாரத்துக்கும் கர்த்தத்துவத்துக்கும் உண்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் ஏற்பட்டிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து. ஓ, இதை நான் இப்பொழுது துவங்காமல் இருப்பது நல்லது. நிச்சயமாக எஞ்சியுள்ளதை நாம் இன்றிரவு தியானிக்கலாம். இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் ஏற்பட்டிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. எல்லா நாமம் என்றால் என்ன? ஒவ்வொரு நபருடைய நாமமும் யாருடைய நாமத்தை தரித்திருக்க வேண்டும்? பரலோகம் முழுவதும் ஏசி என்று பெயரிடப்பட்டிருக்கும். அவை முழுவதும் ஏசி என்று பெயரிடப்பட்டிருக்கும். எல்லா காரியங்களும் ஏசி என்று பெயரிடப்பட்டிருக்கும். ஏனென்றால் தேவனுக்கு இருந்ததெல்லாம் அந்த ஒரே பெயர் தான். அவர் யெகோவா என்று அழைக்கப்பட்டார். யெகோவா ஈரே என்பது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பலி. யெகோவா ரப்பா என்பது உன் பரிகாரியாகிய கர்த்தர். யெகோவா கர்த்தரின் கொடி மனாசே. யெகோவா வெவ்வேறு யெகோவாக்கள். அவர் பிடிவழி நட்சத்திரம் என்று அழைக்கப்படுகிறார். அவர் பிதா என்று அழைக்கப்படுகிறார். அவர் குமார் என்று அழைக்கப்படுகிறார். அவர் பரிசுத்த ஆவியானவர் என்று அழைக்கப்படுகின்றார். அவர் அல்பா என்று அழைக்கப்படுகின்றார். அவர் ஒமேகா என்று அழைக்கப்படுகின்றார். அவர் ஆதி என்று அழைக்கப்படுகின்றார். அவர் அந்தம் என்று அழைக்கப்படுகின்றார். அவர் கிளை என்று அழைக்கப்படுகின்றார். அவர் எல்லா விதமான பட்ட பெயர்களாலும் அழைக்கப்படுகின்றார். ஆனால் அவருக்கு ஒரு பெயர் தான் இருந்தது. நீங்கள் உலகம் எங்கு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று கூறின போது மத்தேயு இயேசுவின் நாமத்தை குறித்து தான் பேசி, நாமங்கள் அல்ல, நாமத்தில் பிதா என்பது ஒரு பெயர் அல்ல, குமாரன் என்பது ஒரு பெயர் அல்ல, பரிசுத்த ஆவி என்பது ஒரு பெயர் அல்ல. அவை ஒரு பெயருடைய பட்ட பெயர்களாகும். ஒரே தேவனுக்கு சொந்தமான மூன்று தன்மைகளை உடைய ஒரே பெயராயிருக்கிறது. அவருடைய நாமம் பெயர் என்ன? அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று தேவதூதன் சொன்னான். அந்த காரணத்தினால் தான் வேதத்தில் அவர்கள் எல்லாரும் அவ்விதமாக ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்றுள்ளது. அந்த விதமாகத்தான் பரிசுத்த அகஸ்டின் இங்கிலாந்து தேசத்து ராஜாவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். இயேசுவின் மரணத்துக்கு பின்னர் சுமார் 150-200 ஆண்டுகளுக்கு பின்னர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்தார். எல்லா துரைத்திற்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல, மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகளுடைய நிறைவாகிய அவருடைய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். இப்பொழுது என் சரீரத்துக்கு எல்லா காரியங்களின் மேலும் வல்லமை இருக்குமானால் என் சரீரம் என்னவோ அதுதான் நான். அது சரிதானே? அதுதான் நான் ஆயிருக்கிறேன். நீங்கள் என்னை அறிந்திருக்கிறதும் அதுதான். அது சரிதானே? அப்படியானால் தேவன் தம்மை முழுவதுமாக எல்லாமுமாக தன்னை இயேசுவுக்குள் ஊற்றிவிட்டார். ஏனென்றால் அவர் சரீர பிரகாரமாக தேவத்துவத்தின் பரிபூர்ணமாக இருந்தார். அது சரிதானே? இயேசுவாகியிருந்த யாவற்றையும் அவர் சபைக்குள்ளாக ஊற்றிவிட்டார். நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியினால் நான் செய்கின்ற இந்த காரியங்களை நீங்களும் செய்வீர்கள். இதை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வீர்கள். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பவருடைய நிறைவாகிய அவருடைய சரீரம். ஓ, நான் அவரை எவ்வளவாக நேசிக்கிறேன். நான் அவரை எவ்வளவாய் நேசிக்கிறேன். நான் ஊழியத்துக்காக ஆப்பிரிக்காவுக்கு சென்ற பயணத்தை குறித்து எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தை நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். அதற்கு முன்பாக அதை நான் வாசித்ததில்லை என்று நினைக்கிறேன். தீர்க்கதரிசி ஆப்பிரிக்காவுக்கு பதியம் செய்தல் என்ற புத்தகத்தை எத்தனை பேர் வாசித்திருக்கிறீர்கள்? அந்த புத்தகத்துக்குள் இருந்த ஒரு சிறிய இந்திய பையனை பார்த்துக் கொண்டிருந்தேன். எத்தனை பேர் அந்த படத்தை பார்த்தீர்கள்? சுமார் 15 அல்லது அதற்கு அதிகமான வருடங்களாக வியாதியஸ்தர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறதாக ஒரு குறிப்பிட்ட சுவிசேஷகனை குறித்து கேள்விப்பட்டேன். அவன் என் ஜீவிய காலத்தில் ஒரு அற்புதம் கூட நடந்ததில்லை. எனக்கு தலைவலி இருந்தது, சுகமாகிவிட்டது என்று ஜனங்கள் கூறுகின்றதை நான் கேட்டிருக்கிறேன். எனக்கு வயிறு வலி இருந்தது, சுகமாகிவிட்டது என்றெல்லாம் ஜனங்கள் கூற நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் ஒரு அற்புதம் கூட ஏதோ சிருஷ்டிக்கப்பட்டதாக உண்டாக்கப்பட்டதாக என்று ஒன்றுமே சம்பவிக்கவில்லை என்று கூறினார். நான் நினைக்கிறேன் அந்த பையன் அங்கே நின்று கொண்டு அதை பார்த்திருக்க வேண்டும் என்று. அந்த இந்திய பையனின் கால்களில் ஒன்று இவ்வளவு பருமனாக இருந்தது, இன்னொரு காலானது மற்றவர்களுக்கு இருந்தது போல சாதாரண அளவாக இருந்தது. அந்த காயலுடைய காலணியானது சுமார் 14 அல்லது 15 அங்குலம் கனம் உள்ளதாக இருந்தது. அதற்கு அடியில் ஒரு இரும்பு தகடு கொடுக்கப்பட்டிருந்தது. இரண்டு நீளமான ஆதாரங்களின் மேல் அந்த காலணி பொருத்தப்பட்டிருந்தது. நான் நின்று கொண்டிருந்த இடம் மட்டுமாய் அவன் நடந்து வந்தான். அது மட்டுமாய் அவர்கள் அவனை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு 2 கக்க தண்டங்கள் இருந்தன. அவன் அந்த பெரிய இரும்பு காலணிகளை தூக்கி கீழே எறிந்து விட்டான். நான் அவனுடைய காலை பார்த்தேன். அது சுமார் சுற்றிலுமாய் இவ்வளவு தடியாய் இருந்தது. ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற அவர்கள் முகமதியர்களாய் இருந்தார்கள். பத்திரிகைகள் என்ன எழுத வேண்டியதாக இருந்தது என்பதை நான் கடந்த ஞாயிறன்று வாசித்து காண்பித்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா? மிஷினரியாகிய சகோதரன் ஸ்ட்ரைக்கர் அதை எனக்கு ஆப்பிரிக்காவில் இருந்து அனுப்பினார். இங்கே அதை வைத்திருக்கிறேன். அதில் வெளியிட்டிருப்பது என்னவென்றால், அந்த விவகாரத்தில் பில்லி கிரகம் பின்னிட்டு போனார். சரியாக அப்படித்தான். அங்க முகமதியன் அவரை கடலில் பிடித்து தள்ளுவதை நாம் பார்க்கலாம். என்ன விஷயம்? மிஷினரிமார்கள் ஊழியத்தை விட்டு விட்டனர். இதற்கு மேல் அங்கு இருப்பதனால் என்ன பயன்? அவர்கள் துன்புறுத்தப்படுகின்றனர். நான் பில்லி கிரகாமை நேசிக்கிறேன். அவர் ஒரு அற்புதமான தேவனுடைய மனிதன் என்று நான் கருதுகிறேன். ஆனால் பில்லி கிரகாம் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், இந்த சுயநீதி பாப்டிஸ்டுகள் மட்டும் அவரை அனுமதித்திருந்தால் அவர் அதை செய்திருப்பார் என்று நான் நம்புகிறேன். பில்லி கிரகாம் ஒரு தேவனுடைய மனிதன் என்று நான் நம்புகிறேன். ஆனால் அவர் மட்டும் விதமாய் கூறியிருந்திருப்பார். ஒரு நிமிஷம் போறும், ஒரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் ஊழியக்காரன் நான். உங்களுக்கு பழைய ஏற்பாட்டில் விசுவாசம் உண்டு, ஆனால் இயேசு ஒரு மனிதனை அல்லாமல் வேறொன்றுமில்லை என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அதன் பேரில் விவாதிக்க நான் உனக்கு சவாலிடுகிறேன் என்று கூறியிருந்தால் நலமாயிருக்கும். பிசாசின் சவாலை ஏற்றுக்கொள்வதில் எனக்கு நம்பிக்கை இல்லை, கிடையாது ஐயா. ஆனால் அவனுக்கு நான் திருப்பி சவாலிட்டு, வா நீயும் நானும் ஒன்று கூட விவாதிக்கலாம், நான் வேத சாஸ்திரத்தில் டாக்டர் பட்டம் பெற்றவன் என்று கூறியிருப்பேன். பில்லி கிரஹாம் வேத சாஸ்திரத்தில் டாக்டர் பட்டம் பெற்றவர். இந்த காரியத்தில் நான் உனக்கு சவால் இடுகிறேன், இயேசுவே கிறிஸ்து என்று நான் உனக்கு நிரூபிக்கட்டும். வரும்போது இன்றத்தில் அந்த வரங்கள் கிடையாது, ஆனால் அந்த வரங்களுடைய சில சகோதரர்கள் எங்களிடம் உண்டு. இந்த ஜனங்களை உங்களால் அங்கே கொண்டு வரக்கூடுமானால் நான் அவர்களுக்கு ஒருவரை அழைக்கிறேன், ராபர்ட்ஸ் அல்லது வேறு யாரையாவது, அல்லது அங்கே வரக்கூடியதான ஒரு மகத்தான ஊழியத்தை உடைய வேறு யாரையாவது நான் அழைக்கிறேன். அங்கே வாருங்கள், அதற்கு பின்னர் என்ன சம்பவிக்கிறது என்று பாருங்கள். கிறிஸ்தவம் என்பதை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறபடி அல்ல என்று கூறுங்கள். அவனை விட்டு விலகி அவர் கடந்து போய்விட்டபடியினால் எல்லோருமே தாங்கள் கைவிடப்பட்டு விட்டார்கள் என்ற உணர்ச்சியை கொண்டிருக்கின்றனர். நிச்சயமாக இப்பொழுது பிசாசு உங்களுக்கு ஒரு சவாலை கொடுக்கிறான் என்பதில் நம்பிக்கை இல்லை. அந்த விதமாக நான் பிசாசின் முகத்தில் கூட தாரி உமிழ்ந்து விடுத்து கடந்து போயிருக்கிறேன். ஆனால் ஒரு கட்டம் வந்த போது அந்த முகமதனுக்கு அவன் ஒரு நாணல் என்று அவனுக்கு அவர் உணர்த்தி இருக்கலாம். அவர் ஏசாயா 9:6 எடுத்துக்கொண்டு, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று எழுதியிருக்கிறது. அவன் யாரை குறித்து பேசுகிறான் என்று கூறியிருக்கலாம். இந்த மனிதன் யார்? அவன் இங்கு யாரை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறான்? இந்த தீர்க்கதரிசி யார்? வரவேண்டி இருக்கின்றதான இந்த மேசியா யார்? அவர் தம்மை தாமே முகமதுக்குள்ளாக எங்கே உண்டாக்கி கொண்டார் என்று காட்டி பார்க்கலாம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளா குணமாகிறோம். அதை முகமதுக்குள்ளாக காட்டுங்கள். அவர் எப்படியாய் சத்தமிட்டார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு, என் கைகளையும் என் கால்களையும் உறவ குத்தினார்கள். இப்படியா எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது? உன்னுடைய சொந்த வார்த்தையினாலே, உன்னுடைய சொந்த விதத்திலிருந்து இதை எனக்கு காண்பி. ஏன் அந்த முகமதியனை அவர் தோல்வி அடைய செய்து அவனுடைய நிலைமையே அவன் அறியாதபடி செய்திருக்கலாம். அது உண்மை. அந்த பத்திரிகை தாள் அதனுடன் நின்று விடாமல் அது தொடர்ந்து எழுதி கொண்டே போனதுதான் என்னை வறந்து செய்து என் உள்ளத்தை குதிக்க செய்தது. அதாவது அந்த செய்தித்தாளில் பில்லி பின்னிட வேண்டி இருந்தும் பின்னிட்ட போது அதை தவறு என்று அந்த முகமதியர்கள் எப்படி கூறலாம்? இன்னும் அதில் சங்கை வில்லியம் பிரன்னம் ஆப்பிரிக்காவில் டர்பனில் தர்க்கிக்க முடியாதபடியாய் அற்புதத்துக்கு மேல் அற்புதத்தை தெய்வீக அன்பினால் செய்த போது 10,000 முகமதியர்கள் முகங்குப்புற விழுந்து அவர்களுடைய ஜீவியங்களை இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்தார்களே, அது எப்படி என்று குறிப்பிட்டிருந்தது. முற்றிலுமாக அதை குறித்து அவர்கள் அறிந்திருந்தார்கள். அந்த அடிப்படைவாதிகள் அதை குறித்து அறிந்திருந்தார்கள். நீங்கள் அதை எனக்கு சொல்லாதீர்கள். ஒரு சமயம் ஒருவன் இயேசுவிடம் வந்து ரபி என்றான். உங்களுக்கு தெரியும் அவன் ஒரு பரிசேயன் என்று. அவன் சொன்னான், நாங்கள் அறிவோம் நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று. நாங்கள் அதை அறிந்திருக்கிறோம், நாங்கள் அதை அறிந்திருக்கிறோம். ஏனெனில் தேவன் அந்த மனிதனோடு இல்லாமல் நீர் செய்கிறது போன்ற காரியங்களை அவனால் செய்ய முடியாது. எங்களுக்கு புரிகின்றது, நாங்கள் அதை அறிந்திருக்கிறோம். ஆனால் என்னவென்றால் எங்களால் அதை அறிக்கை செய்ய முடியாது பாருங்கள். ஏனென்றால் நாங்கள் அவிதமாய் அறிக்கை செய்தால் புரிகின்றதா, நாங்கள் எங்கள் பதவியின் என்று புறம்பாக்கப்படுவோம். பாருங்கள், நாங்கள் எங்கள் கௌரவத்தை இழந்து விடுவோம் என்று கூறினார். ஆகையினால் தான் நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று கூற துவங்கினார். அந்த நாளன்று அந்த முகமதிய பையன் அங்கே நின்று கொண்டிருந்தான். அவனுடைய படம் அங்கே இருக்கிறது. புகைப்பட கருவியானது பொய்யை படமாக எடுக்காது. அதோ இருக்கிறான் அந்த பையன். அவனுடைய ஒரு காலானது இன்னொரு காலை விட 14 அங்கலம் குட்டையாக இருப்பதுடன் அந்த இருப்பு காலணிகள் மேல் நின்று கொண்டிருக்கிறான். நான் அவனிடம், உனக்கு ஆங்கிலம் பேச தெரியுமா என்று கேட்டேன். இல்லை ஐயா, எனக்கு ஆங்கிலம் பேச தெரியாது என்றான். மொழிபெயர்ப்பாளர் கூறினார், அவன் ஆங்கிலம் பேசுவதில்லை என்று. இந்த கால் ஊனம் எவ்வளவு காலமாக இருக்கிறது என்றேன். மொழிபெயர்ப்பாளர் அதை அவரிடம் கேட்டார். அதற்கு அவன் பிறப்பு முதல் என்றான். உன்னால் அந்த காலை அசைக்க முடியுமா என்று கேட்டேன். இல்லை, முடியாது ஐயா என்றான். இயேசு கிறிஸ்துவின் மேல் உனக்கு விசுவாசம் இருக்கிறதா என்று கேட்டேன். அதற்கு அவன், நான் ஒரு முகமதியன் என்றான். நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவனை சுகப்படுத்துவார் ஆனால் நீ அவரை ஏற்றுக்கொள்வாயா என்று. இயேசு கிறிஸ்துவனை சுகப்படுத்துவார் ஆனால் நான் அவரை என்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுவேன் என்றான். இந்த குட்டையான காலானது மற்ற காலை போன்று ஆகும்படியாய் அவர் உன்னை சுகப்படுத்துவாரானால் நீ அவரை ஏற்றுக்கொள்வாயா என்றேன். நான் ஏற்றுக்கொள்வேன் என்று அவன் கூறினான். சரி தேவனே, நீர் என்ன செய்வீர்? இதுதான் அடுத்த காரியம். எல்லா கேள்விகளுக்கும் விடை அளிக்கப்பட்டாயிற்று. சகோதரன் மைக், நான் அவருடைய சித்தத்தை அறிய வேண்டும். அவர் என்ன சொல்லப் போகிறார் என்பதை காணும்படியாக நான் ஒரு நிமிடம் காத்திருந்தேன். நான் நோக்கி பார்த்தேன். அப்பொழுது அவன் சுவரோரமாக தொடர்ந்து நடந்து போய்கொண்டிருக்கிறதை தரிசனத்தில் கண்டேன். நான் கூறினேன், எத்தனை முகமதியர்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்கள்? இதோ ஒரு முகமதியன் இருக்கிறான், அவனை நோக்கி பாருங்கள், அவனை அங்கே நிற்க வையுங்கள் என்றேன். மீண்டும் நான், வைத்தியர்களே, அவனை பரிசோதித்து பார்க்க விரும்புகிறீர்களா? அதோ அங்கே அவன் நிற்கிறான் என்றேன். ஓ, அந்த நேரத்தில் நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். புரிகின்றதா? நீங்கள் என்ன நிலையில் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். யாருமே அங்கில்லை, அவன் மட்டும் அங்கே இருந்தான். நான் சொன்னேன், மகனே இந்த வழியாய் நடந்து வா என்று. அவர்கள் அவனை வழிநடத்த அவன் என்ற ஒலியுடன் இங்கே வந்தான். நான் சொன்னேன், பார்த்தால் சுமார் 12 அல்லது 14 அங்கலம் குட்டையாக காணப்படுகிறது, அந்த அளவிற்கு இருக்கலாம் என்றேன். அவர்கள் ஆம் என்றனர். நான் சொன்னேன், ஆனால் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினால் அவனை சுகப்படுத்த முடியும். முகமரியர்களாகிய நீங்கள் அதை விசுவாசித்து அவரை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்களா என்றேன். அநேக ஆயிரக்கணக்கான கருப்பு கரங்கள் அந்த இடத்தில் சுற்றிலுமாய் உயர்த்தப்பட்டது. கட்டாவே, இதுதான் தக்க சமயம் என்று எண்ணி, பரலோக பிதாவே, நீர் எப்பொழுதாவது எனக்கு செவி கொடுப்பீரானால் அதை இப்பொழுது செய்யும். இது உம்முடைய மகிமைக்காக, இது உமக்காகத்தான் நீர் இந்த பையனை சுகப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் என்றேன். அவன் பெயரில் நான் அப்படியாய் ஜெபித்து உன்னுடைய காலணிகளை கழற்றி போடு என்று கூறினேன். ஒளிபெயர்ப்பாளர் என்னை வேடிக்கையாக நோக்கி பார்த்தார். உன் காலணிகளை கழற்றி போடு என்று கூறினேன். அவன் அதை கழற்றினான். ஏனென்றால் என்ன சம்பவிக்க போகிறது என்பதை நான் தரிசனத்தில் பார்த்து விட்டேன். அவன் காலணிகளை கழற்றி போட்டு அவன் அவைகளை எடுத்துக்கொண்டு என் அண்டையில் நடந்து வந்தபோது இரண்டு கால்களும் சாதாரண நிலையை அடைந்து புதிய கால்களை பெற்றுக் கொண்டது போன்று இரண்டு கால்களால் நடந்து வந்தான். நான் கேட்டேன், உனக்கு முன்னும் பின்னுமாய் நடக்க விருப்பமா என்று. அவன் முன்னும் பின்னுமாய் நடந்து கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் அழ ஆரம்பித்து விட்டான். அந்த விதமாய் அவன் நடந்து கொண்டு, ஓ அல்லாஹ் 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 என்றான். நான் ஏசி 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 என்றேன். ஓ ஏசி 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 என்றான். பின்னர் அந்த விதமாக ஏசி 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 என்றான். இப்பொழுது கேள்விகள் ஏதாவது இருக்கின்றதா, ஏதாவது கேள்விகள் இருக்கின்றதா என்று நான் கேட்டேன். ஜூலியஸ் ஸ்டாட்க்ளவ், எத்தனை பேருக்கு அந்த பையனை தெரியும்? சகோதரன் ஸ்டாட்க்ளவ் இங்கே நம்முடைய சபைக்கு வருபவர். அவர் ஜெர்மனிக்கு போயிருக்கிறார். அவர் என்னிடம், ஒரு நிமிடம் சகோதரன், ஒரு நிமிடம், சீக்கிரமாக போய் ஒரு புகைப்படம் எடுப்பவனை கொண்டு வந்து இந்த பையனை ஒரு புகைப்படம் எடுத்து விடுகிறேன் என்றார். நான், சரி செய்யுங்கள் என்றேன். இங்கே நடந்து வா, உன்னுடைய காலணிகளை இங்கே நிற்கவை. அந்த காலணிகள் அங்கே நிற்க அந்த பையனை அப்படியே இரண்டு கால்களும் சாதாரணமாக இருக்க, அதாவது இரண்டு கால்களும் நேராகவும் ஒரே மாதிரியாகவும் இருக்க புகைப்படம் எடுத்தனர். நான் சொன்னேன், முகமதியர்களாகிய உங்களில் எத்தனை பேர் முகமதை தீர்க்கதரிசியாக நிராகரித்து இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து அவரை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்கள் என்று 10,000 கரங்கள் ஆகாயத்துக்கு நேராக உயர்த்தப்பட்டன. அவர்கள் அதை மறைத்து வைக்க முயற்சிக்கிறார்கள். காரணம், நாம் பரிசுத்த உருவலாய் இருக்கிறோம். அவர்கள் அமிதமாய் நம்மை அடைக்கிறார்கள். உங்களுக்கு புரிகின்றதா? ஆனால் அதே விதமாக தேவன் அசைவாடி அவருடைய சபையை ஸ்தானத்தில் பொருத்துகிறார். நாம் செய்கிறதற்கும் அல்லது நினைக்கிறதற்கும் அவை எல்லாவற்றுக்கும் மேலாகவும் தேவன் மிகுதியானது செய்து கொண்டிருக்கிறார். அவர் எப்பொழுதும் உள்ளது போலவே இந்திரமும் தேவனாய் இருக்கிறார். ஆகவே சிறு நண்பர்களே, இப்பொழுதே ஒரு காரியத்தை நான் உங்களிடம் சொல்லட்டும். என்னுடைய அன்பான அருமையான ஜனங்களே, இந்த நாட்டில் இருக்கின்ற ஜனங்களே, ஏ புலகிலும் இருக்கிறவர்களே, இவர்கள் கடல் கடந்து உள்ளவர்கள். நீங்கள் எங்கிருந்தாலும் பயப்படாதீர்கள். எல்லா காரியங்களும் சரியாய்தான் இருக்கிறது. சம்பவிக்க போகும் யாபத்தையும் பிராவாகிய தேவன் உலக தொடர்ந்துக்கு முன்னதாகவே அறிந்திருக்கிறார். எல்லா காரியங்களும் தொடர்ந்து சரியாய் நடந்து கொண்டு வருகின்றது. நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? உங்கள் இருதயங்களை நேர்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். ஞாபகத்தில் இதை வையுங்கள். இந்த ஜீவியத்திலிருந்து கடைசி மூச்சு போகும் போது வயதானவர்களே அல்லது வாலிப ஜனங்களே, உங்களை தான், தாய்மார்களே, உங்களை தான், உங்கள் கடைசி மூச்சை விடும் போது 8 நாட்கள் அல்லது 5 நாட்கள் கூட வயதாகாமல் மறித்து போன உங்களுடைய பெண் குழந்தையை அப்பொழுது நீங்கள் ஒரு அழகான வாலிபமான பெண்ணாய் காணப்போகிறீர்கள். அப்படியாய் கூண் விழுந்து போனவராய் காணப்பட்ட அந்த வயதான தகப்பன் தான் எங்கே போகிறேன் என்பதை கூட காண முடியாத பார்வை இழந்த அந்த தகப்பனை பாட்டியாரே, அங்கே போய் நீங்கள் அவரை காணும் போது அங்கே அவர் வாலிபத்தின் மேன்மையிலே இருப்பார். சுமார் 20 வயதுள்ள அழகானவனாக இருப்பார். அவர் அந்த விதமாக என்றென்றைக்குமாக இருப்பார். உங்களால் அவருடைய கரத்தை தொட்டு பார்க்க முடியும். அவரோடு உங்களால் கை குலுக்க முடியும். உங்களுடைய கரங்களை அவர் மேல் நீங்கள் போடலாம். ஆனால் அவர் உங்கள் கணவனாய் இருக்க மாட்டார். ஆனால் உங்களுடைய சகோதரனாய் இருப்பார். ஓஹோ, என்ன, அவர் கணவனை காட்டிலும் அவ்வளவு மகத்துவமானவராய் இருப்பார். நீங்கள் அவரை நேசித்தீர்கள் நினைக்கிறீர்கள் இல்லையா? நிச்சயமாக நீங்கள் நேசித்தீர்கள். ஆனால் அதுவோ மாம்ச பிரகாரமான அன்பு. தெய்வீக அன்பை நீங்கள் பெற்றுக் கொள்ளுமட்டாய் காத்திருங்கள். அந்த உண்மையான தெய்வீக அன்பை உங்களை பற்றிக் கொள்ளுமட்டாய் காத்திருங்கள். அதற்கு பிறகு அது என்னவா இருக்கிறது என்று பாருங்கள். எங்குள்ளது வெறுமனே ஒரு புகைந்து கொண்டிருக்கும் குப்பை மேட்டை போன்று இருக்கிறது. அது ஒன்றுக்கும் உறவாறு அதில் ஒன்றுமே இல்லை. என் நண்பர்களே, இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் கூறுகிற ஆலோசனை என்னவெனில், சில நாட்களுக்கு பின்னர் எப்பொழுதாவது மற்ற 2 அதிகாரங்களையும் நான் எடுத்து பேசுவதை நீங்கள் விரும்புகிறீர்களா? சட்டக்கா கூட்டங்களுக்கு முன் நான் சிறிது ஓய்வு எடுத்தாக வேண்டும். இந்த காரியங்களை எல்லாம் என்னால் அந்த கூட்டங்களில் பேச முடியாது. அங்கே பலதரப்பட்ட கருத்துக்களை கொண்டவர்கள் இருக்கின்றனர். அநேக வித்தியாசமான கருத்துக்களை கொண்டவர்கள். புரிகின்றதா? இங்கேயோ சபையார் மட்டும்தான் இருக்கிறார்கள். பாருங்கள், இடத்தில் நான் என்ன வேண்டுமானாலும் பிரசங்கிக்க எனக்கு உரிமை இருக்கிறது. இது என்னுடைய ஜபக்கூடாரம். பாருங்கள், நான் உங்களுக்கு கூறுகிறேன், அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமையா, நான் அதை உண்மையாகவே நம்புகிறேன். ஆனால் ஓ, நீங்கள் எங்கே நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்தவர்களாய் நடப்பது என்பது அவ்வளவு மேலானது. தடுமாறிக்கொண்டும் இடையிக்கொண்டும் நடப்பதற்கு பதிலாக நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை அறிந்தவர்களாய் செய்யும் போது எவ்வளவு மேலானதாய் இருக்கிறது. உங்களுக்கு புரிகின்றதா? நான் வெளிச்சத்தில் எடுப்பு நின்று அந்த வெளிச்சத்தில் நடக்கும் போது நீங்கள் எந்த வழியாய் போகிறீர்கள் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். அது உண்மை. கர்த்தருங்களோடு கூட இருப்பாராக. இப்பொழுது இங்கு இருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் பொருத்தமான ஸ்தானத்தில் பொருத்தப்படாமல் இருப்பீர்களானால் நீங்கள் வருமென ஒரு இல்லாளாக ஒரு கால் இருக்கலாம். சரி, நீங்கள் கூறலாம், சகோதரர் பெண்ணா, இந்த ஜீவியத்தில் நான் ஒரு காரியத்தையும் கூட செய்யவில்லையே, நான் ஒரு பிரசங்கி அல்லவேன். சரி, ஒரு கால் ஒரு பிள்ளைகள் அடங்கிய குடும்பத்தை எழுப்பும்படியாய் தேவன் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கலாம். அந்த பிள்ளைகள் அடங்கிய குடும்பத்திலிருந்து இன்னொரு பிள்ளைகள் அடங்கிய குடும்பத்தை கொண்டு வந்து அநேக லட்சக்கணக்கான ஆத்மாக்களை கிறிஸ்துவில் நடத்தக்கூடிய ஒரு பிரசங்கியை நீங்கள் கொண்டு வரலாம். நீ இங்கே இருந்தாக வேண்டும். நீ இங்கே ஒரு நோக்கத்துக்காக இருக்கின்றாய். உனக்கு அது தெரியுமா? சரி, நீங்கள் கூறலாம், நாம் இந்த பூமியில் செய்ததெல்லாம் துன்பத்தை அனுபவிப்பதே ஆகும். ஒவ்வொரு மாலையும் வெளியே அழைத்துக் கொண்டு போய் என் பிள்ளைகளுக்கு ஆகாரம் வாங்கி கொடுக்க என்ன செய்வதென்று அறியாதவனாயிருந்தேன். என்னுடைய ஏழை பிள்ளைகளை பார்த்து காலணிகள் கூட இல்லாததை கண்டு உட்கார்ந்து அழுதிருக்கிறேன். என்னிடத்தில் ஒரு பழைய குதிரை வண்டி இருந்தது, அதில் நானும் அம்மாவும் சபைக்கு போவோம் என்று. அதை குறித்து கவலைப்படாத சகோதரனே, நீ அவரை நேசித்துக் கொண்டே இரு. உனக்காக அவர் ஒரு நோக்கத்து உடையவராயிருக்கிறார். நீ இருக்கின்ற வண்ணமாகவே இருந்து அப்படியே தொடர்ந்து செல்லுங்கள். புரிகின்றதா? நீ ஒரு பிரசங்கம் கூட செய்யாதவனாய் இருக்கலாம், ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பிரசங்கியாரின் கூட்டனாய் நீ இருக்கலாம். மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை சந்தித்த போது ஆபிரகாமின் அறைக்குள்ளாக இருந்த ஒருவன் தசம பாகம் செலுத்தியதாக தேவன் கணக்கு வைத்திருக்கிறதை இப்பொழுது நாம் பார்ப்போம். அவருடைய பெயர் என்ன? லேவி. உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? அதை நாம் பார்ப்போம். ஆபிரகாம் ஈசாக்கு பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு லேவியை பெற்றான். அது தகப்பன் பாட்டனார் கூட்டனார் ஆவார்கள்.
When he was in the loins, in the seed of his great
லேவி அவனுடைய கூட்டனாரின் அறைக்குள்ளாக வித்தாய் இருந்த போதே அவன் மெல்கிசேதேக்கு தசமமாக கொடுத்ததாக வேதம் கணக்கு வைத்திருக்கிறது. என்னே 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 சகோதரனே, ஓ நான் இன்னான் இன்னான் ஒரு சிறு இங்கிலாந்து தேசத்தவன் ஒரு இரவு இங்கிலாந்தின் மனம் மாறி நான் மிகவும் சந்தோஷமாயிருக்கிறேன், நான் மிகவும் சந்தோஷமாயிருக்கிறேன் என்று
கூறினான்.
ஆம், அது உண்மை என்று அறிந்ததினால் மிகவும் சந்தோஷமாயிருந்தான். மகிமையான நாள் ஒன்றில் அந்த நாள் எப்பொழுது வரும் என்று எனக்கு தெரியாது, ஆனால் அது ஒரு தரிசனமாய் இருக்குமாயின் நான் இங்கே இருந்தேன் என்று நான் கூறவில்லை. நினைவிருக்கட்டும், இதை எப்பொழுது நினைவில் வையுங்கள். ஒளிநாடாவை கேட்பவர்களும் அதே விதமாக செய்யட்டும். நான் ஒரு தரிசனத்தில் இருந்தேனோ அல்லது ஆவியில் கொண்டு போகப்பட்டேனோ அது எனக்கு தெரியாது, ஆனால் நான் என் சகோதரன் நெவிலை இந்த விதமாய் பற்றி பிடித்துக் கொண்டிருப்பது எவ்வளவு உண்மையாய் இருக்கிறதோ அவ்வளவு உண்மையாயது இருந்தது. என்னால் ஜனங்களை நோக்கி பார்க்கவும் பேசவும் முடிந்தது. அங்கே என்னுடைய முதல் மனைவி இருந்தால் அவள் என்னை பார்த்து என் கணவன் என்று கூறவில்லை, ஆனால் என் அருமையான சகோதரனை என்றுதான் அழைத்தாள். அநேக வருடங்களுக்கு முன்னதாக என்னோடு பழகி கொண்டிருந்த ஒரு பெண் அங்கே நின்று கொண்டிருந்தாள். ஒரு கால் அவளுடைய ஜனங்களில் சிலர் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். அவள் யூட்டிகாவில் இருந்து வந்த ஆலிஸ் லூயிஸ். அவள் மிகவும் அருமையான உத்தமமான ஒரு கிறிஸ்தவ பெண்மணி. சற்று பருவ வயது கடந்து அவள் விவாகம் செய்து கொண்டாள். முதல் குழந்தையை பெற்று பிரசவத்தின் போது மறித்து போனாள் ஆலிஸ் லூயிஸ். நான் அவளை காண வேண்டும் என்று மரண வீட்டிற்குள்ளாய் போனேன். நான் வீட்டிற்கு உள்ளே போன போது அவள் மறைத்து விட்டாள் என்று கேள்விப்பட்டேன். நான் அங்கே உள்ளே சென்று அவளுடைய பெயர் எமர்க்கி, திருமதி எமர்க்கி என்ற ஸ்திரீ இங்கே இருக்கிறாளா என்று கேட்டேன். அவள் ஒரு அருமையான கிறிஸ்தவ பையனை வளர்ந்து கொண்டாள். அவள் ஒரு அருமையான கிறிஸ்தவ பெண். நான் அந்த பெண்ணோடு எல்லா இடங்களுக்கும் போயிருக்கிறேன், எல்லா விதமான இடங்களுக்கும் காரியங்களுக்கும் போயிருக்கிறேன். அப்பொழுது நாங்கள் இளம் பிள்ளைகள், 18-19 வயது இருக்கும் அருமையான கிறிஸ்தவள். அசலான கிறிஸ்தவத்தை தவிர அவளை குறித்து நான் வேறு ஒன்றையும் அறியேன். நானோ ஒரு பாவியாயிருந்தேன். நான் அவளோடு கூட அப்பொழுது பழகி கொண்டிருந்தேன். அவளுடைய கணவன் ஒரு மறுபடியுமாக பிறந்த ஒரு கிறிஸ்தவன், உண்மையான மனிதன். எனக்கு தெரியாது அவள் மறித்து போனாள் என்று. எனக்கு தெரியும், நான் அதை தினசரி பத்திரிகையில் பார்த்தேன். நான் அங்கே போனேன், அவர்கள் எனக்கு சொன்னார்கள். நான் கூச்சிடம் சென்று உங்களிடம் திருமதி எமெரிக்கன்புள் இருக்கிறாளா என்று கேட்டேன். அவன் வில்லி, அவள் நேராக அந்த அறையில் இருக்கிறாள் என்றான். நான் அங்கே உள்ளே போய் சவப்பெட்டியின் பக்கத்தில் நின்றேன். நான் இவ்வாறு எண்ணினேன், ஆலிஸ் நான் மிகவும் இருளான இடங்களுக்குள் சென்றிருக்கிறேன், பயங்கரமான இருளான வீதிகளின் மேல் போயிருக்கிறேன், நீயும் நானுமாய் சேர்ந்து அந்த வீதிகளிலூடாகவும் அந்த ஆற்றிற்கு அக்கறிலுமாய் நடந்திருக்கிறோம், அங்கே உன்னுடைய பழைய அழகான படகுகளை அவர்கள் வைத்திருக்கின்றனர், நாம் அங்கே உட்கார்ந்து அவர்கள் வாசிக்கும் அந்த கேலிப்போவை கேட்டுக் கொண்டிருப்போம், மேலும் கீழுமாக அந்த சந்தில் நடந்துள்ளோம், என்ன ஒரு சீமாட்டினி, உன்னுடைய ஜீவத்திற்காக நான் எவ்வளவாய் தேவனுக்கு நன்றி கூறியுள்ளேன், இளைப்பாறு என் அருமையான சகோதரியே, தேவனுடைய சமாதானத்தில் இளைப்பாறு என்று எண்ணினேன். அன்றொரு இரவில் தரிசனத்தில் அவள் என்னை நோக்கி ஓடி வந்து கொண்டிருந்தால் அவள் என்னிடத்தில் என்னுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட சகோதரனே என்று கூறி அவளுடைய கரங்களை தூக்கி போட்டு என்னை சுற்றி வளைத்துக் கொண்டாள். ஓ சகோதரனே சகோதரியே, அது என்னை மாற்றிவிட்டது, இனி நான் ஒருபோதும் இருந்த வண்ணமாகவே இருக்க முடியாது, அது அவ்வளவு தத்துவரூபமாக இருந்தது, நான் உங்களை இப்பொழுது பார்த்துக் கொண்டிருப்பது எவ்வளவு உண்மையாக இருக்கின்றதோ அவ்வளவு தத்துவரூபமாக இருந்தது, ஆக அங்க பயமே கிடையாது, இந்த இரவு முடிவதற்கு முன்னதாகவே நான் மறித்து போகலாம், அங்கே பின்னால் இருக்கின்ற என் சிறு பையன் ஜோசப்பை நான் வளர்க்க வேண்டியவனாயிருக்கிறேன், அவன் இந்த வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு பீடத்திலிருந்து பிரசங்கிப்பதை நான் காண விரும்புகிறேன், தேவனுடைய ஆவியானது அவன் மேல் இருக்க அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு வாலிபனாய் அவனை நான் காணுகின்ற ஒரு ஸ்தானத்தை நான் அப்பொழுது அடைவேன், அவன் ஒரு தீர்க்கதரிசியாய் இருப்பான் என்று நான் நம்புகிறேன், அவன் பிறப்பதற்கு 6 வருடங்களுக்கு முன்பதாகவே நான் அவனை கண்டபோது அவன் வருகிறான் என்று நான் உங்களிடம் கூறினது உங்களுக்கு நினைவிருக்கின்றதா, நான் குழந்தைகளை பிரதி செய்து கொண்டிருந்த போது நினைவிருக்கின்றதா, நான் ஜோசப்பை பீடத்தின் பக்கமாக வரும்படியாக கூறின போது நான் என்ன கூறுகின்றேன் என்பதையே அறியாதவனாய் ஜோசப் நீ ஒரு தீர்க்கதரிசி என்று கூறினேன். அன்றொரு நாள் நான் முற்றத்தில் நின்று கொண்டிருந்த போது ஜோசப் என்னிடமாய் உள்ளே வந்து அப்பா இயேசுக்கு உம்மை போன்று கைகள் இருக்கின்றதா என்று கூறினான், நான் அதற்கு ஆ மகனே அவருக்கு கைகள் உண்டு, ஏன் கேட்கின்றாய் என்றேன், அதற்கு ஜோசப் நான் சைக்கிள் மேல் உட்கார்ந்து கொண்டு சாராளுக்காக அது அவருடைய சகோதரி பள்ளியிலிருந்து திரும்பி வர காத்திருந்தேன், அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்த போது அவனை வீதியில் செல்ல நான் அனுமதிப்பதில்லை, அவன் இப்படி சைக்கிளின் மேல் சாய்ந்து கொண்டு உட்கார்ந்து கொண்டிருந்தான், அவன் சொன்னான், அப்பொழுது நான் மேல் நோக்கி பார்த்தபோது உம்முடைய கரத்தை போன்றது ஒரு கரம், வெள்ளை நிற முழு கை சட்டை அணிந்ததாய் என் தலைக்கு மேல் இருப்பதை நான் கண்டேன், அது அப்படியே மேலெழும்பி போய்விட்டது, அங்கே மேலெழும்பி போன அந்த கரம் இயேசுவுடையதா என்றான், நான் உடனே அவனுடைய தாயாரை பார்த்தேன், தாயார் என்னை நோக்கி பார்த்தாள், அவள் திருமதி உட்டவர்களின் வீட்டுக்கு போயிருந்தான், அவர்கள் இங்கு எங்கேயோ உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், எங்களால் இயன்றவரை அவனை பல விதங்களில் குறுக்கு கேள்விகளை கேட்டோம், அது ஒரு தரிசனம், அவன் அதை கண்டான், குட்டி இயேசுவின் நேரத்தை நான் எப்போது காண்பேன், இயேசு வர தாமதிப்பாரானால் அவனை விவாகம் செய்தவனாய் நான் காண்பேன் என்று நம்புகிறேன், நான் ஒரு வயதான மனிதன், நரமையின் கழுத்தை சுற்றிலும் தொங்கிக் கொண்டிருக்கிறது, என்னால் கூடுமானால் இன்னும் 20 அல்லது 30 லட்சம் மக்களை கிறிஸ்துவத்தில் வழிநடத்த விரும்புகிறேன், உலகின் ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்பதே என்னுடைய தீர்மானமாக இருக்கிறது, ஆமையா, ஆகவே எனக்கு உதவி செய்யும் தேவனே, நான் அதை செய்வேன், ஆகவே சகோதரன் மைக் அந்த நேரத்தை என்னால் எப்பொழுது காண முடியும், என்னால் அந்த நேரத்தை காண முடிகின்றது, மம்மா மேடா என்று நான் அவளை அழைப்பேன், என்னுடைய அருமையானவள் பாருங்கள் அவளுக்கு வயதாகி கொண்டே போகிறது, பாருங்கள் அவள் தலைமையில் அழைத்துக் கொண்டே போகிறது, எங்களை பாருங்கள் நாங்கள் மாங்கிக் கொண்டே போகிறோம்,
நான் தேவனுக்கு அவள் நிமித்தம் நன்றி உள்ளவனாயிருக்கிறேன், அன்று நாள் அவளுடைய இன்னிசை உபாத்தியாயினி கூறினால் சகோதரன் அவள் இப்பொழுது உள்ள ரீதியில் மட்டும் தொடர்ந்து போவாளேயானால் அவள் என்ன செய்வாள் என்று கூறுவது கடினமாயிருக்கும் என்று பாருங்கள், இன்னிசையில் அவள் போய்கொண்டே இருக்கிறாள், சாரால் ஆர்கனிலும் விக்கி பியானாவிலும் ஜோசப் பிரசங்க பீடத்திலும் ஆகியிருக்க நான் விரும்புகிறேன், அது சம்பவிக்க நான் எப்பொழுது காண முடியும், நானும் மனைவியும் தள்ளாடி கொண்டும் நான் என்னுடைய பழைய பெரம்பை ஊன்றிக் கொண்டு வீதியில் நடந்து வந்து உள்ளே நோக்கி பார்க்கும் போது என்னுடைய மகன் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்டவனாய் நின்று கொண்டு இதே சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதை காண்பேன், இந்த பழமையான வேதாகமத்தை எடுத்து மகனே இதோ இருக்கிறது, இது உன்னுடையது, இதனோடு உறுதியாய் நில், ஒரு வார்த்தையின் மேலும் ஒப்புரவாகாதே, என் தேரே அதனோடு உறுதியாய் நில், யார் உனக்கு எதிராக இருக்கிறார்கள் என்பதை குறித்து கவலைப்படாதே, தேவன் உன்னோடு இருப்பார், ஒவ்வொரு வார்த்தையும் அது எழுதப்பட்ட வண்ணமாகவே பிரசங்கி அப்பா உன்னை அக்கறையிலே சந்திப்பார் என்று கூற விரும்புகிறேன், என் கரத்தை நீட்டி என் மனைவி என் கரங்களை அணைத்துக் கொண்டு யோர்தானை கடக்க விரும்புகிறேன், அந்த நேரம் வரமாட்டாய் தேவனே, நான் உண்மையுள்ளவனாய் ஊழியத்தில் நிறுத்திருக்கும்படியாய் செய்யும், நிலைத்திருப்பேனாக, அதன் கரையை என்னவாய் இருந்தாலும் சரி அல்லது எத்தனாய் இருந்தாலும் சரி நான் என்ன செய்வேனோ அல்லது இதுவோ அதுவோ அல்லது வேறெதுவோ எனக்கு கவலை இல்லை, ஜீவிக்கின்ற தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையும் உத்தமமாய் இருக்கும்படி செய்து அந்த நாள் வரும்போது நான் அங்கே கடந்து போய் நோக்கி ஊடாக பார்த்து அதோ இருக்கின்றாய், ஓ என்னுடைய விலையேற பெற்ற நண்பனே, என்னுடைய விலையேற பெற்ற சகோதரனே, என்னுடைய விலையேற பெற்ற சகோதரியே என்று கூறுவேன், வாலிப பிரசங்கியே ஊழியத்துக்குள் சகல ஆயத்தத்தோடும் இரு, எல்லா வாலிப பிரசங்கிமார்களை உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டாம், உட்கார்ந்து கொண்டு ஒன்று செய்யாமல் இருக்க வேண்டாம். வெளியே போய் ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்தி ஏதாவது காரியத்தை செய். எழும்பு, போய்கொண்டே இரு. அங்கே இருக்கின்ற வாலிப பிரசங்கியை நின்று விடாது. தேவன் உன் இருதயத்தை ஆசீர்வதிப்பாராக. அந்த வாலிப பிரசங்கி அவன் வயதில் நான் இருந்ததை எனக்கு நினைப்பூட்டுகிறான். நான் நினைக்கிறேன் அவனை விட நான் சற்று இளைஞவன் என்று. அப்பொழுது எனக்கு வயது சுமார் 22 இருக்கும் போது நான் அங்கே மூளைக்கல்லை நாட்டினேன். அப்பொழுதெல்லாம் நான் நீரில் கோட்டும் வெள்ளை காச்சட்டையும் அணிந்து கொள்வது வழக்கம். சுமார் 31 வருடங்களுக்கு முன்னர் நான் இங்கே நின்று கொண்டு அந்த மூளைக்கல்லை அங்கே நாட்டினேன். பாருங்கள், இப்பொழுது எவ்வளவு வயதாகிவிட்டது என்று. நான் ஒரு பையனாக இருந்தேன். அந்த மூளைக்கல்லை அங்கு நாட்டி நான் இங்கே நின்றேன். நான் ஒரு வார்த்தையிலும் கூட விட்டுக் கொடுக்கவில்லை. நான் எந்த விதமாய் அந்த மூளைக்கல்லை நாட்டினேனோ சரியாக அதே வண்ணமாகவே இருக்கும்படி காத்துக்கொண்டேன். என்னுடைய சாட்சி அங்கே புதைக்கப்பட்டுள்ளது. வேதாகமத்தின் பின்னால் உள்ள வெள்ளை காகிதத்தால் எழுதி அதை கிழித்து அந்த மூளைக்கல்லோடு அதை நாட்டினேன். அது இன்னமும் அங்கே இருக்கிறது. பரலோகத்தில் இருக்கின்ற தேவனுடைய நித்திய வார்த்தையின் பக்கங்கள் அது எழுதப்படுவதாக. முடிவு மட்டுமாக நான் உத்தமனாய் இருப்பேனாக. ஜெபத்திற்காக நாம் இப்பொழுது ஒரு நிமிடம் தலைவணங்குவோம். இந்த இரவு கூட்டம் முடிப்பதில், இந்த காரியங்களை முடிப்பதில், ஒரு அதிகாரத்தை முடிப்பதில் மாத்திரமே நியாயமில்லை. மற்ற அதிகாரத்தையும் நீங்கள் அறிய வேண்டும். எப்படியாய் அவர் தொடர்ந்து போய் சபையை அதன் காலத்தில் பொறுத்துகிறார். கர்த்தருக்கு சித்தமானால் வேறு ஒரு சமயத்தில் நான் அதை குறித்து பேசுகிறேன். நான் சேட்ட கோவில் இன்னொரு பெரிய கூட்டத்திற்கு போவதற்கு முன்னர் நான் சிறிது ஓய்வு எடுத்துக் கொண்டாக வேண்டும். அதற்கு பின்னர் நான் அங்கிருந்து ஓக்லஹாமாவுக்கு போகிறேன்.
If something should happen to you or I before that time comes, if I should pass over the river into that land, or if you should pass over before that time into that land, do you feel the assurance tonight that we'll meet there in that place? If you do, raise up your hand and say, I feel the assurance in my heart.
Oh, amen.
God bless your heart. God bless you. If there's one here that doesn't feel the assurance that they would be there, and would like to say, remember me, Brother Branham, that I will have that assurance. Raise up your hand. I want to be there too. God bless you, lady. God bless you. Our Heavenly Father, we bring to you tonight this congregation. Every hand, as far as I know, was up. All but one person, some precious soul sitting back here, just a little weary whether they could cross over the land, or there's enough of real divine love in their heart and that precious woman's heart that she'd come to that land. If she is dying tonight, would it pull her weary soul into the promised land of God? Father in heaven, as I have stood here at this pulpit and preached and sweated and cried and begged and persuaded, let me ask you once more, Lord. Let me ask for my sister back there. God, place within her heart tonight that divine love, that Holy Spirit of God, that peace that passes all understanding, that she would receive thy Spirit, be sealed away by the Holy Ghost. Until that day, I want to see her, Lord. When we cross over the bridge, if it's my privilege to cross, if that what you showed me is real, and I cross across there, I want to meet her there and see her run and grab me by the hand and say, my precious brother. It was that night that something told me to raise up my hand when you got through preaching on the book of Ephesus. I raised up my hand and something happened to me after that. Here I am. I'm young now forever. God grant it to that precious one. These who have raised their hands, that they have been sealed away by the Holy Ghost. The Spirit of God is upon them and they have received the Holy Ghost. They're sealed away with that godly love in their hearts. How we thank you for them. Realizing, Father, that out into the world these tapes will go. Many microphones are stretched across this pulpit, which means that tapes are being made, turning back there. The voice will be going into different lands across the world, around the world. 20 or 30 different nations will hear it. I pray for every person that hears this tape, that hasn't got that hope of eternal life, that hasn't got the baptism of the Holy Spirit, may it come to their hearts sweetly Grant it, Lord. And may I, if I never see them in this life, when I cross over into that land, may they run and grab me as I grab them, and they will be holler, precious brother, to one another. Say, I heard your tape on Ephesus, how that God predestinated us to eternal life. And it was on that tape that I received the voice of God and was sealed away by the Holy Ghost into the kingdom of God. Grant it, Father. Heal all that's sick and afflicted. Get glory into thyself, for we commit all this unto thee in all efforts. In the name of Jesus, thy Son. Amen. Is there any here that's sick and wants to have hands laid on to be prayed for? Would you raise your hands? All right. Would you walk quietly now to the altar right here and stand just a moment while Brother Neville comes with us? All this seems praying for the sick. This just seems like coming down to where you know where you're standing exactly. God knows all about this. When I hear that song, remember, if you all are living, when I go, play this for me. Only believe, remember, yeah. I'm not dead. I won't be very far from you listening at it. I can't die. Jesus gave me eternal life.
Amen. Amen.
Gonna raise me up at the last day. I'll see you. And if you go, I'll believe the same thing for you. I believe we'll see one another again. Look at this precious lady standing here with gray hair. You're Christian? Filled with His Spirit, waiting for Him coming. Just stand out here waiting for the boat to come along. Amen. Oh, sister.